हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे, रामानुज दया पात्रम ज्ञान वैराग्य भूषणम श्रीमद् वेंकटनाथार्यम वंदे वेदांत देशिकम लक्ष्मीनाथ समारंभाम नाथयामुन मध्यमाम अस्मदाचार्य पर्यन्तं वंदे गुरु परंपरां यो नित्यमच्युत पदाम्बुजयुग्म रुग्म यामोहतस्तदितराणि त्रिनायमेने अस्मद्गुरोर्भगवधोस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मधन्वयानाम् आद्यस्य न कुलपते वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धा भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नाम सङ्कीर्तनम् यस्य सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् वसुदेवसुतं देवम् कंसचानूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णं वन्दे जगद्गुरुम्।
பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர் தாம் மண்ண வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே பற்பமணத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலு பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலொடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும் கர்த்தகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய சுழகார். இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஓடி ஓடி பல்பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடி ஆடி பணிந்து பல்படிகால் வழியேறி கண்டி கூடி வானவர் ஏத்த நின்ற திருக்குறுகூர் அதனுள் ஆடுபுட்குடி ஆதிமூர்த்திக்கு அடிமையை புகுவதுவே. கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ணப் பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே. நாவினால் நவிற்று இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மேய்மையே. தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித் திரிவனே. உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர் வளம் மிக்கவனூர் வினவி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே. எஞ்ஞனையோ அன்னை நீர்காள் என்னை முடிவது நீ நங்கள் கோலத் திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ராமானுஜா. ஜெய் போலோ தாமிரபரணி மாதா கீ ஜெய். ஜெய் போலோ ஹிந்து மாதா கீ ஜெய். ஜெய் போலோ பாரத் மாதா கீ ஜெய். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி சொவ்வி திருக்காப்பு. அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு. வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு. படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுத்த தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைபற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேரோ எம்பாவார். எல்லாருக்கும் பக்தி ஞான வைராக்கியம் ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் உண்டாக பகவான் அனுகிரகிக்கட்டும். எல்லா குடும்பத்திலையும் நிம்மதி சமாதானம் ஆனந்தம் உண்டாகிறதுக்கு பகவான் அருள் செய்யட்டும். முதியோர்கள் எல்லாம் நிம்மதியா வாழறதுக்கும் இளைஞர்கள் எல்லாம் நல்வழிப்படுறதுக்கும் குழந்தைகள் எல்லாம் உத்தமமான வருங்காலத்தை அடையறதுக்கும் நம்முடைய உத்தமமான ஆச்சாரிய புருஷர்கள் ஆசீர்வதிக்கட்டும். எல்லாருக்கும் எல்லா விதமான தேவைகளும் பூர்த்தியாகட்டும். தேசம் நன்னா இருக்கட்டும். லோகம் நன்னா இருக்கணும். பகவான் எல்லாருக்கும் காட்சி கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் தெய்வீகமாகவே நம்முடைய வாழ்க்கை பிரயாணம் நடக்கணும். ராதே கிருஷ்ணா. ஜனனி ஜன்மபூமிஷ்ச ஸ்வர்காதபி கரீயசி. ரொம்ப அழகான ஒரு வாக்கியம் இது. ஸ்ரீமத் ராமாயணத்திலே ஸ்வயம் ராமச்சந்திரமூர்த்தி சொல்லும்படியான ஒரு வாக்கியம். ஜனனி ஜன்மபூமிஷ்ச ஸ்வர்காதபி கரீயசி. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் சொர்க்கத்தை காட்டிலும் மேன்மை உடையது. ராமன் சொன்ன வாக்கியம் பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும். ரொம்ப சுகமான விஷயம் இந்த ரெண்டும். இந்த ரெண்டு தான் நமக்கு அஸ்திவாரம். பெற்ற தாய் ஒரு அஸ்திவாரம், பிறந்த பொன்னாடு ஒரு அஸ்திவாரம். பகவான் ரொம்ப அழகா அந்த வாக்கியத்தை எப்ப சொல்றான் அப்படின்னா, லங்கைய பகவான் ஜெயிச்சுட்டான், ராவணன் வதம் பண்ணி ஜெயிக்கிறான். ஜெயிச்ச உடனே விபீஷணன் சொல்றான், ராமா இது உன்னுடைய தேசம், நீங்க இருந்துட்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ணு, திரும்ப அயோத்தியாவுக்கெல்லாம் போக வேண்டாம். அவனுடைய ஆசை நியாயமான ஆசை, சுயநலம் தான், ஆனாலும் நியாயமான ஆசை தானே. பகவான் நம்ம கூட இருக்கான் அப்படின்னா அது போல சுக்கம் வேற என்ன உண்டு. அதனால ராமா அந்த தேசத்துல இரு அப்படின்ன உடனே அப்ப ராமன் சொல்றான் இந்த வாக்கியத்தை, ஜனனி ஜன்ம பூமிஸ்ட ஸ்வர்காதபி கரியசி, என்னோட தேசம் போல கிடையாது. ராமன் சொல்றான், ராமச்சந்திர மூர்த்தி சொல்றான், என் தேசம் போல வராது. ஆச்சரியமா விபீஷன் பார்க்கணும், அப்பா உன் தேசம் தான் அவனை 14 வருஷம் காட்டுக்கு அனுப்பிட்டு, உன் தேச ஜனங்கள் தானே அனுப்பினா, உன் தேசத்துல சம்பந்தப்பட்டவர்கள் தானே அனுப்பினா அப்படின்னு பார்க்கறான். ராமன் சொல்றான், என் தேசம் போல உலகத்துல வேற எது உண்டு, ஜன்ம பூமியாச்சே, அசக்தியானது. ஏன்னா நம்ம எந்த இடத்துல பிறக்கிறோமோ அதற்கு தகுந்தா போலே நம்முடைய வாழ்க்கை அமையறது. இது ஒத்துண்டு தானே ஆகணும். வால்மீகி ரொம்ப அழகா சொல்றார், இந்த ராமச்சந்திரமூர்த்தியுடைய பட்டாபிஷேக ஏற்பாடெல்லாம் நடந்துருக்கு. அப்ப பகவான் ராமன் ரங்கநாதன் இடத்துல பிரார்த்திக்கிறார், ஸ்ரீரங்கம் ரங்கநாதன், அப்ப அயோத்தியா ரங்கநாதனா இருந்தார், விஸ்வாக்கு குலதனம். அப்ப ராமன் ரங்கநாதன் இடத்துல பிரார்த்திக்கிறான், எப்படியாவது இந்த பட்டாபிஷேகத்தை தடுத்து நிறுத்துங்கோ, ராவண வதம் பண்றதுக்காக நான் வனவாசம் போகணும் அப்படின்னு சொல்லி அர்ச்சாவதார மூர்த்தியான ரங்கனிடத்துல சாட்சாத் ராமன் பிரார்த்திக்கிறான். அதனால பெரிய பெருமாள்னு பேரு ரங்கராஜனுக்கு, பெருமாளே தொழுத பெருமாள், அதனாலே பெரிய பெருமாள். அப்ப ரங்கன் பார்க்கிறான், சரி யாரையாவது கொண்டு இந்த ராமனுடைய பட்டாபிஷேகத்தை கெடுக்கலாம், கெடுக்கிறதுனா போஸ்ட்பான் பண்றது, 14 வருஷம் தள்ளி போடுறது. அப்ப இப்படி ரங்கன் தேடுறாரு, ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்திலயா நுழைஞ்சி நுழைஞ்சி பாக்குறாரு. அயோத்தியாவில யாராவது ஒருத்தருடைய மனசு ராமனுக்கு விரோதமா இருந்தா அவர்களை கொண்டு இந்த பட்டாபிஷேகத்தை நிறுத்தலாம் அப்படின்னு பாக்குறார். எல்லா ஹிருதயத்திலையும் ரங்கன் உள்ளுவார் உள்ளுக்கெல்லாம் உடன் இருந்து அருதி என்று அப்படின்னு தொண்டடிப்படியாழ்வார் திருமாலை பிரபந்தத்துல சொல்றார். ரங்கன் எல்லாருடைய உள்ளத்துக்குள்ள உட்காந்து பார்த்துட்டு இருக்கார், சாட்சி பூதம், எல்லாருக்கும் சாட்சி. நம்ம அத்தனை பேர் பண்ற காரியத்துக்கும் ஒரே சாட்சி, நிரந்தரமான சாட்சி பகவான் தான். பல கோடி ஜென்மாவும் அவன் தான் நமக்கு சாட்சி. நம்ம மிருகமா இருந்து பண்ண காரியங்கள், பக்ஷியா இருந்து பண்ண காரியங்கள், ஏற்கனவே மனுஷாலா பிறந்து பண்ண அதர்மங்கள், அடுத்தவாளுக்கு தெரியாம நம்ம ரகசியமா பண்ண பாபங்கள், எல்லாத்துக்கும் ஒரே சாட்சி. இன்னும் எத்தனை கோடி ஜென்மம் ஆனாலும் அந்த சாட்சி இருந்துட்டுதான் இருக்க போறது. உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடன் இருந்து கூடவே இருந்து பார்த்துட்டு இருக்கான். அப்படி பகவான் இப்படியே பார்க்கும்பொழுது யாருடைய ஹதயத்திலையும் ராமனுடையதான பட்டாபிஷேகத்துக்கு விரோதமா இல்லாட்டி ஒரு அதிருப்தி கூட இல்லையா, ஒரு ஓரத்துல கூட ஒரு அதிருப்தி இல்லையா. அப்ப அப்படியே தேடி பார்த்தனா ஒரே ஒருத்திய பிடிச்சாராம், யார் அப்படின்னா கூனி. அந்த கூனிய பத்தி வால்மீகி சொல்லும் போது சொல்றார், யதோ ஜாதா வர்ணிக்கிறார் வால்மீகி, யதோ ஜாதா, இங்கேயோ பிறந்தவதானே. அதுக்கு பெரியவாச்சான் உள்ள வியாக்கியானம் என்றார், யதோ ஜாதான்ற ஒரு வார்த்தைக்கு எந்த இடத்துல பிறக்கிறோமோ அந்த இடத்துக்கு தகுந்தா போலே நம்முடைய ஸ்வபாவம், புத்தி, மனசு, காரியம், வாழ்க்கை எல்லாம் இருக்குமா. அப்ப யதோ ஜாதா, இங்கேயோ பிறந்த அந்த கூனியுடைய மனசுல ஓரத்துல ஒரு பெரிய ஒரு ஆனந்தம் இல்லையா ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு. அப்ப அவளை கொண்டு ராமனுடைய பட்டாபிஷேகத்தை பகவான் ரங்கநாதன் 14 வருஷம் தள்ளி போட்டார் அப்படின்னு வியாக்கியான். அப்ப நம்ம பிறக்கிற இடத்துக்குன்னு ஒரு பலம் இருக்கத்தான் செய்யறது. ஆண்டாள் சொல்றா, வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு சார், பிறக்கணும் அப்படின்னா முதல்ல பூமியில பிறக்கணுமா, இந்திரலோகத்தெல்லாம் மறந்து போய் பிறந்துடப்படாது. இந்திரலோகம் சந்திரலோகம், இந்திரலோகத்தை பிறந்தா என்ன டென்ஷன் இல்லாம இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம் அப்படிலாம் மட்டும் நினைச்சிடவே நினைச்சுடாதீங்கோ. இந்திரலோகத்தான் டென்ஷனே ஜாஸ்தி, ஏன்னா அந்த ராஜ்யத்தை ஆளக்கூடிய இந்திரனுக்கே டென்ஷன் ஜாஸ்தி. யாரா தவம் பண்ணான்னு, ஐயோ என் பதவிக்கு யாரோ, இந்த பதவி ஆசையெல்லாம் ஆரம்பிச்சதெல்லாம் இந்திரலோகத்துலதான், அங்கேருந்துதான் பிரச்சனையே ஆரம்பிக்கிற. பதவி ஆசை, பெண் ஆசை, இது எல்லாம் ஆரம்பிக்கிற இடம் எதுன்னா இந்திரலோகம். அதனாலதான் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே அப்படின்ற. அப்ப பூமியில பிறக்கிறது உத்தமம், அந்த பூமியிலேயும் பாரத தேசத்துல பிறக்கிறது பெரிய பாக்கியம், கோடி ஜன்ம சுகிருத்தம். ஏன் எல்லா தேசமும் வசதி தானே, சந்தேகமே கிடையாது, ஏன்னா எல்லாமே பூமி பந்தல் இருக்கிற தேசங்கள் தான். ஆனாலும் பாரத தேசம் கர்ம பூமி, உலகம் முழுக்க ஒரு வீடா எடுத்துட்டோம் அப்படின்னா பாரத தேசம் பூஜை அறை. பாரத தேசம் உலகத்துக்கு இன்னி வரைக்கும் நல்லது மட்டும்தான் சொல்லி கொடுத்திருக்கு, நன்னா ஞாபகம். கெடுதலான ஒரு விஷயம் இந்த தேசத்திலேருந்து பல பேருக்கு போய் சேர்ந்ததுன்னு இன்னி வரைக்கும் இதிகாச புராணங்கள்லையும் காண கிடைக்கல, ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃபும் கிடையாது. இந்த தேசத்திலேருந்து நல்லது மட்டும்தான் உலகம் முழுக்க பிரயாணம் ஆயின்றிருக்கு, பிரயாணப்பட்டிருக்கு. இன்னைக்கும் நிறைய விஷயங்கள் நம்முடைய தேசத்திலேருந்து தான் எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கு. பல விஷயங்களுக்கான அழகான ஹஸ்திவாரம், விஞ்ஞானத்திலேருந்து மெய்ஞானத்திலேருந்து சரீரத்தை பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து ஹியூமன் லைஃபுடைய வேல்யூ வரைக்கும் ரொம்ப அழகா எடுத்து சொல்றது நம்முடைய தேசம், இந்த பாரத தேசம். அதனாலதான் ஜனனி ஜன்ம பூமிஷ்ச ஸ்வர்காதபி கரியசி. அப்ப இந்த தேசம் அப்படின்றது உத்தமமான ஒரு தேசம். இந்த தேசத்துல பிறக்கிறதுக்கு பெரிய பாக்கியம் வேணும், ஏன்னா பகவான அடையறதுக்கு அனுபவிக்கிறதுக்கான கடைசி படி எது அப்படின்னா பாரத தேசம். ஒவ்வொரு படியா ஏறி 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 ஓடி ஓடி பல்பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடி ஆடி பணிந்து பல்படிக்கால் வழியேறி கண்டீர் அப்படின்றார் சுவாமி நம்பாழ்வார். பலபடி ஏறி ஒவ்வொரு தேசமா சுத்தி 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 வந்து பாரத தேசம் கிடைக்கிறது. அந்த பாரத தேசம் கிடைச்சுடுது அப்படின்னாலே மோட்சம் கேரண்டி. பாரத தேசம் கிடைச்சாச்சு அப்படின்னாலே ஆச்சாரிய புருஷனுடைய தரிசனம் கேரண்டி. இப்ப நம்ம இந்த தேசத்துல இருக்கிறதுனால தானே இவ்வளவு பண்டிகைகள். இப்பதான் நவராத்திரி முடிஞ்சது ஹபாரா அப்படின்னா திரும்பி பாக்குறதுக்குள்ள தீபாவளி லைன்ல நிக்கிறது. தீபாவளி முடியறதுக்குள்ள திரும்பி பாக்குறதுக்குள்ள மார்கழி வந்துடும். புரடாசி முடியறது அப்பாடா, அஞ்சு கிலோ சேவை எல்லாம் முடியறது, ஒன்பது கிலோ சேவை எல்லாம் முடியறது அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள புரடாசி முடியும், ஐப்பசி வந்துடும், முதலாழ்வார்களுடைய விஷயங்கள் வந்துடும். நம்ம சும்மா இருக்க விடுறதே இல்லை தேசம். லேசி மைண்ட் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு சொல்லுவா. பாரத தேசம் ஒரு நாள் கூட நம்மள சும்மா இருக்க விடுறதே கிடையாது. மற்ற தேசங்கள்லாம் வேற எதையோ பண்ண சொல்லிட்டு இருக்கு, இந்த தேசம் ஒவ்வொரு நாளும் பக்தி பண்ணு பக்தி பண்ணு பக்தி பண்ணு, பகவானை பிடிச்சுக்கோ பகவான் அனுபவிச்சுடு, உத்திஷ்டத்தை ஜாகிரத்தை அப்படின்னு சொல்ற ஒரு தேசம். அரைஸ் அவேக் அப்படின்றார் இல்லையா விவேகானந்தர், அதுதான் உபனிஷத் வாக்கியம், உத்திஷ்டத்தை ஜாகிரத்தை, எழுந்துக்கோ முழிச்சுக்கோ பகவான் அனுபவிச்சுடும். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இந்த மனுஷ வாழ்க்கைக்கு எத்தனை வேல்யூ உண்டுன்னு எத்தனை விதமா சொல்ல முடியுமோ அத்தனை விதமா சொல்ற ஒரு தேசம் நம்முடைய பாரத தேசம். அதனால ஒவ்வொரு நாளுமே நான் பாரத தேசவாசி அப்படின்னு சந்தோஷமா எழுந்திருங்கும். ஏன்னா இந்த தேசத்துல இருந்துட்டாலே போதும், இந்த தேசத்தை ஸ்மரிச்சாலே போதும், தெய்வம் தானாக வந்து கிருப பண்ணும். குறைவே இல்லாத ஒரு தேசம் இது, நீங்காத செல்வம் நிறைந்து அப்படின்னு ஆண்டாள் சொல்றா இல்லையா. ஒரு தேசம் உலகத்திற்கு அத்தனை ஜீவராசிகளுக்காக பிரார்த்தனை பண்ணுமான்னா நம்ம தேசம் பண்ணிட்டு தான் இருக்கு. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வோஜனாக சுகினோ பவந்து. நமக்கு முன்ன பின்ன தெரியாது, யாராமே ஆப்பிரிக்கால யாரோ ஒரு ஆதிவாசி இருக்கான்னா அவனுக்கும் சேர்த்துண்டு பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு தர்மம் ஒரு தேசம் நம்முடையது. இங்கேயோ இருப்பான், அவன் ஊர் தெரியாது, பேர் தெரியாது, அவனோட ஜாதியோ குலமோ ஆச்சாரமோ அனுஷ்டானமோ அவன் பெயரோ அவனுடைய ஆகார நியமங்களோ அவனுடைய வாழ்க்கை முறையோ எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா சர்வோஜனாக சுகினோ பவந்த், எப்பேற்பட்ட மனசு பார்த்துக்கோங்க, யாதும் ஊரே யாவரும் கேளு. நீங்க எந்த பாஷை வேணா எடுத்துக்கோங்க, பாரத தேசத்துல எல்லா பாஷையும் ஒரே ஒரு விஷயம்தான், எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணக்கூடிய அந்த புத்திய எல்லாரும் ஜோர ஓர்குலம் வாசுதேவ குடும்பம் அப்படின்னு சொல்ற ஒரு பரந்த மனசு இந்த தேசத்துக்கு என்னைக்குமே உண்டு. இதுல குறையவே கிடையாது. தேசத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் குறையா இருக்குன்னா அது அடுத்த விஷயம். தேசத்தினுடைய அஸ்திவாரம் என்னைக்குமே பலமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு, அற்புதமா இருக்கு. இங்க ஒவ்வொரு நாளும் வைபவம் தான், இங்க ஒவ்வொரு நாளும் விசேஷம்தான், இங்க ஒவ்வொரு நாளும் தெய்வ அனுகிரகம் உண்டு, ஒவ்வொரு நாளும் தெய்வம் இறங்கி விளையாடும்படியான ஒரு தேசம், தெய்வம் மனுஷ ரூபேனன்னு ஒவ்வொரு நாளும் தெய்வம் மனுஷ வேஷத்துல அலையக்கூடிய ஒரு தேசம் பாரத தேசம். இங்க தெய்வம் பிட்டுக்கு மண் சுமந்து பெறம்படியும் படும், மாட்டுக்கார கூட்டத்துல நுழைஞ்சிண்டு ஆனந்தமா ஹை ஹை ஹோ 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 அப்படின்னு மாடும் மேய்க்கும். தி பெஸ்ட் ஷெப்பர்ட் பிறந்த தேசமும் இதுதான், பிட்டுக்கு மண் சுமக்கிறவர் பூமியில இறங்குற தேசமும் இதுதான். மகாத்மாக்கள் ஆச்சாரிய புருஷர்கள் ஒவ்வொரு நாளும் அவதாரம் பண்ணி ஜனங்களுக்கு பக்தி ஞான வைராக்கியத்தை கொடுக்கக்கூடிய தேசம் இதுதான். குரு பரம்பரை அன்னிலேந்து இன்னி வரைக்கும் விடாமல் சைன்லிங்க்கு கட்டாகாம இருக்கிற ஒரே தேசம் பாரத தேசம். நல்லா ஞாபகம், குரு பரம்பரை லக்ஷ்மிநாத சமாரம்பாம் அப்படின்னு ஆரம்பிக்கும். வைஷ்ணவ சித்தாந்தத்தில் ஆரம்பிக்கும் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அது அத்வைத சித்தாந்தமோ விசிஷ்டாத்வைத சித்தாந்தமோ துவைத சித்தாந்தமோ, நிறைய சித்தாந்தங்கள் உண்டு, நிறைய விதவிதமான ஆராதனை முறைகள் உண்டு. ஆனா அத்தனையும் வேதத்தை அஸ்திவாரமா கொண்டு ஓடின்றிருக்கிற ஒரு தேசம் நம்முடைய உத்தமமான பாரத தேசம், சனாதனமான ஹிந்து தர்மம். அதனால ஹிந்து அப்படின்றதே சக்தியான ஒரு விஷயம், பாரதவாசி அப்படின்றதே மிகப்பெரிய அனுகிரகம். என் வாழ்க்கையில் என்ன சாதிச்சுட்டேன் அப்படின்னு என்னைக்காவது தோணிச்சுனா, பாரத தேசவாசி இதுவே பெரிய சாதனை. நான் பாரத தேசத்தை பிறந்திருக்கேன், ஐ எம் இந்தியன் சொல்ற ஒரு தகுதி இருக்கு பாருங்க, இதுவே கோடி ஜென்மாவுக்கு தாங்கும். வேற ஒன்னும் வேற ஒரு தகுதியுமே வேண்டாம். இங்க முட்டாளா பிறந்தாலும் தெய்வம் கிடைக்கும், இங்க பிச்சைக்காரனா இருந்தாலும் தெய்வத்தை பார்க்க முடியும், இங்க உடம்பு முழுக்க புண்ணா வியாதியஸ்தனா இருந்தாலும் அம்பு படுக்கையில படுத்தாலும் சகஸ்ரநாமம் சொல்ல முடியும், கண்ணனும் வந்து நின்னு கேட்பான், அப்படி ஒரு தேசம் இது. பக்கவாதம் வந்தாலும் நாராயணியன் சொல்ல முடியும், குருவாயூரப்பன் தலை ஆடி 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 கேட்டுப்பான், ஹரிஜன வகுப்பை சேர்ந்த நம்பாடுவானா இருந்தாலும் சுந்தர பரிபூர்ண நம்பி அப்பா துவஜஸ்தம்பமே கொஞ்சம் விலகு, என் பக்தனை நான் பார்க்கணும்னு சொல்லி கொடிமரத்தையும் தள்ளக்கூடிய ஒரு தேசம் நம்முடைய தேசம். அதனால ஒவ்வொரு நாளும் அப்பா எனக்கு தெய்வம் கட்டாயம் கிடைக்கும். இந்த ஞானத்தை நன்னா வச்சுக்கோங்க, எனக்கெல்லாம் தெய்வம் கிடைக்குமா, நான்லாம் பகவானை பார்க்க முடியுமான்னு யோசிச்சாலே தப்பு. ஏன்னா இந்த தேசத்துல இருக்க, இந்த தேசத்துல இருந்தாலே தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க நிச்சயமா தெய்வத்தை பார்த்திருக்க. சத்தியம் பண்ணி சொல்றேன், உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன். திருநெல்வேலி டெய்லி தாமிரபரணிய பார்த்துட்டுதான் இருக்கு, தாமிரபரணியே ஸ்வயம் கிருஷ்ணஸ்வரூபம் தான். உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன். அதனால நான் இன்னும் கடவுளை பார்க்கலையே, எப்ப பார்ப்பேன்னு தெரியலையே, இந்த வார்த்தையே சொல்ல பிரத்யமா வேணா தெரியாம இருக்கலாமே ஒழிய தெய்வத்தை பார்க்காம நீங்க இல்ல. உங்க ஜனனமான சமயத்திலேருந்தே தெய்வ சிந்தனை. நம்ம மறந்தே போனாலும் யாராவது ஒரு சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லிடுவான், நம்ம மறந்தே போனாலும் வைகாசி விசாகம் தெரியாதான்னுடுவான், நம்ம இன்னைக்கு என்ன கிழமைன்னு யோசிக்கிறதுல இல்லையா, யாராவது இன்னைக்கு சனிக்கிழமை விரதம் சாப்பிட மாட்டேன்னுடுவான், இல்லாட்டி நீங்க புரடாசி சனிக்கிழமை யாராவது ஒருத்தன் கையில் ஒரு சொம்ப வச்சு ஏடுகுண்டல வாடா வெங்கட்ரமணா வர வேண்டாமா, இது எங்க நீங்க படிச்சு வந்ததோ சம்பாதிச்சு வந்ததோ பெரிய ஞானத்தை தபஸ் பண்ணி வந்ததோ ஒண்ணும் கிடையாது. இந்த தேசத்தை இருக்கிறதுனாலயே புரட்டாசினா கோவிந்தா. குட்டி குழந்தையா இருந்திருக்கோ எல்லாரும் சொல்லுவா கோவிந்தா சொல்லு அப்படின்னு அம்மா அப்பா, உடனே கை எப்படி தூக்கும், கோவிந்தானா கையை தூக்கணும், ரெண்டு பாட்டி அவ கை சொல்லி கொடுத்துட்டா தானவே கோவிந்தா அப்படின்னா கை தூக்கும். எங்கேன்னு வந்தது பழக்கம், ஐரோப்பாவில் பிறந்ததுனால வந்ததோ, அமெரிக்காவோட சம்பந்தத்தினால வந்ததோ, ஸ்மார்ட் போன் வச்சிருக்கிறதுனால வந்ததோ இன்டர்நெட்னால வந்ததோ சத்தியமா இல்ல, நம்முடைய மூதாதையர்கள்னால இந்த தேசத்தினாலே கிடைச்ச ஒரு பெரிய அனுகிரகம். 4000 பிரபந்தம் தேடி கண்டுபிடிச்சு கிடைச்சதோ தேடாமலேயே ஒரு பேப்பர்ல நம்ம கிட்ட வந்தது. திருவாசகமா இருக்கட்டும், திருவம்பாவையா இருக்கட்டும், நீங்க தேடி தேடி போகவே இல்லை, எல்லாம் உங்க மேல வந்து விழுந்தது. அதனாலதான் என்னமோ மரியாதை தெரியல நமக்கு, தானா வந்து கொற்றது அப்படின்னு தெரியுமா? நம்ம மழை கொட்டும் இல்லையா, அந்த மாதிரி பகவத் அனுகிரகம்ன்றது 24/7 24 மணி நேரம் 7 நாள் 365 நாளும் நம்ம ஜனனத்திலேந்து மரணம் வரைக்கும் நம்ம மேல வர்ஷிச்சுண்டே இருக்கக்கூடிய ஒரு தேசம் இந்த தேசம். அதனால சத்தியமா நீங்க அத்தனை பேரும் தெய்வத்தை பார்த்திருக்கேன், ஆனா தெய்வம்னு தெரியல, அவ்வளவுதான். அது தெய்வம்னு உணர முடியலையோ ஒழிய, ஆனா அது தெய்வம் தான். தெய்வம் ஒவ்வொரு நாளும் இங்க விளையாடின்றிருக்கு லீல பண்ணக்கூடிய ஒரு தேசம் பாரத தேசம். இது போல ஒரு தேசம் கிடையாது. நீங்க வெளிநாடெல்லாம் போயிருக்கலாம், நிறைய ஊர்கள் அவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா இருக்கலாம், எது சிஸ்டமேட்டிக்கா இருக்கோ இல்லையோ, இங்க பக்தி என்னைக்குமே சிஸ்டமேட்டிக்கா தான் இருக்கு. இங்க ஆச்சாரிய புருஷர்கள் சிஸ்டமேட்டிக்கா தான் இருக்கா. இங்க ஒவ்வொரு நாளும் நாமஜபம், அகண்ட நாமஜபம் பல வருஷமா சிஸ்டமேட்டிக்கா நடந்துட்டு தான் இருக்கு. பாகவத சப்தாகம் சிஸ்டமேட்டிக்கா குறைஞ்சபட்சம் ஒரு 5000 வருஷமா பாகவத சப்தாகம் எனக்கு தெரிஞ்சு நடந்துட்டு இருக்கு. ராமாயண நவாகம் கிட்டத்தட்ட 864000 வருஷமாக நடந்துட்டு இருக்கு சிஸ்டமேட்டிக்கா. ராமன் இருந்தது திரேதாயுகத்துல, அதுவும் திரேதாயுகோட ஆரம்பத்தே பகவான் இருந்தான். 11000 வருஷம் ராமச்சந்திரமூர்த்தி இருந்தான், ஆனா இன்னைக்கும் அயோத்தியால ராமன் வசிச்சான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கும் மதுரால கிருஷ்ண ஜென்மஸ்தலம் இருந்துட்டு தான் இருக்கு. கிருஷ்ணன் பிறந்து கிட்டத்தட்ட 5100 வருஷங்கள் தாண்டியாச்சு. சிஸ்டமேட்டிக்கா இருந்தா தானே இது, சிஸ்டமேட்டிக்கா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கும் பஞ்சாங்கம் கரெக்டா இன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்லிட்டு இருக்கு. சிஸ்டமேட்டிக்கா இருக்கிறதுனாலதான், சிஸ்டமேட்டிக்கா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கும் அத்தனை விசேஷங்கள் கொண்டாடி இருக்கும். நிறைய விசேஷங்கள்லாம் ஆதி காலத்திலேருந்து நவராத்திரா எத்தனையோ வருஷங்களா நம்ம கொல்லு தாத்தா கொல்லு பாட்டி இப்படி போயிட்டே இருக்கு. ராமன் கொண்டாடினான்னு காண கிடைக்கிற நவராத்திரி கிட்டத்தட்ட 864000 வருஷங்களுக்கு முன்னாடியிலேருந்து ஒரு பண்டிகையை சிஸ்டமேட்டிக்கா கரெக்டா அந்த தேதியில ஆரம்பிச்சு மகாலய அமாவாசையில ஆரம்பிச்சு அழகா பண்ணிட்டு இருக்கோம், ஒன்னு கூட மிஸ் ஆகாமல். திருச்செந்தூர் சூரசம்ஹாரமா இருக்கட்டும், திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமியுடைய ஆராட்டா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும், ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா ஒரு தேசத்துல பல ஆயிரக்கணக்கான வருஷமா நடந்துட்டு இருக்குன்னா இதை விட வேற என்ன சிஸ்டமேட்டிக் வேணும் உங்களுக்கு? அவ்வளவு அழகா ஜோரா நடந்துட்டு தான் இருக்கு. டெய்லி 2:30 குருவாரம்னு சிஸ்டமேட்டிக்கா எழுந்துட்டு தான் இருக்கான். நிர்மால்ய தரிசனத்துக்கு அவனும் பழகி 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 டெய்லி 2:00 சமத்தா எழுந்துடுறான். மலையப்ப சுவாமி டெய்லி ராத்திரி படுக்கிறது 1:00 எழுந்துக்கிறது 2:30 ருட்டீனா நடந்துட்டு தான் இருக்கு. சிஸ்டமேட்டிக்கா பாண்டங்கன்னு தொட்டு தொட்டு அனுபவிச்சுட்டு தான் இருக்கார்கள் மகாராஷ்டிர தேசத்தில். அதனால குறை ஒன்றும் இல்லாத ஒரு தேசத்துல நாம வாழ நன்னா ஞாபகம். இங்க ஒவ்வொரு நாளும் விசேஷம் தான். அதுலயும் இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிற நாள் அவ்வளவு விசேஷம், சரத் பூர்ணிமா. சரத் பூர்ணிமா ரொம்ப விசேஷம். சரத்கால சந்திரன் அவ்வளவு விசேஷம். சந்திரோதயம் இன்னைக்கு சரத்கால சந்திரோதயம். சந்திரனுக்கு 16 கலைகள் உண்டு, அப்பதான் பூரணமா இருப்பான். சயின்டிபிக் பிரகாரமே சரத்கால சந்திரன் பூமிக்கு பக்கத்துல இருக்கான் அர்த்தம். இந்த சமயத்துல பூமியும் சந்திரனும் பக்கத்துல அந்த டிஸ்டன்ஸ் கம்மியாகிறது. அப்ப சந்திரனுடைய 16 கலைகளையும் பார்க்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சரத் பூர்ணிமான்னு பேர். சரத் பூர்ணிமா என்னடா விசேஷம்னா, பிருந்தாவனத்திலே கண்ணன் ராசக்கிரீடை தொடங்கின நாள் இன்னைக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5100 வருஷங்களுக்கு முன்னால் சொல்ல பிளாஷ்பேக், அந்த மாதிரி 5100 வருஷங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ராசக்கிரீடை 5100 வருஷமா தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு ஒரு நாள் விடாமல். அன்னைக்கு ஆரம்பிச்ச ராசக்கிரீடை தாசாமாபிரபூத் சௌரீஹி ஸ்மயமான முகாம்புஜ பீதாம்பரதரஸ்வக்வி சாட்சாத் மன்மத மன்மத. கோபிகைகள்லாம் அழகா காத்யாயனி மகாமாயே மகாயோகின் அதீஸ்வரி நந்த கோப சுதம் தேவி பதிம்மே குருதே நமகன்னு ஜோர ஹேமந்த ருத்துல தனுர்மாசம் மார்கழி மாசத்துல யமுனையில குள்ள குளிர குடஞ்சு நீராடி பீலி காத்தியாயினி பூஜை பண்ணார்கள். பூஜை பண்ணி கிருஷ்ணன் பதியாவோனும்னு பிரார்த்திச்சிருந்தார்கள். இன்னைக்கும் இந்த ஸ்லோகம் சொன்னா கல்யாணம் ஆகாத குழந்தைகள் கல்யாணம் ஆகிறது பிரத்யட்சமா நான் பார்த்துட்டு இருக்கேன். காத்தியாயனி மகாமாயே மகாயோகினி அதீஸ்வரி நந்த கோப சுதம் தேவி பதிமே குருதே நமக ஸ்ரீமத் பாகவத ஸ்லோகம். அது அழகா அவர்கள் ஜபிக்க கடைசியான 30வது நாள் முழுது கண்ணன் அவர்களுடைய வஸ்திரத்தெல்லாம் அபகரிச்சுண்டு போய் ஒரு மரத்து மேல உட்கார்ந்தான். சீர்காட் அப்படின்னு பேர். இன்னைக்கும் பிருந்தாவனத்துல அந்த மரம், எந்த மரத்துல கண்ணன் கோபிகளுடைய வஸ்திரங்களை அபகரிச்சுண்டு போய் உட்கார்ந்தானோ அந்த கதம்ப விருட்சம் பச்சை பச்சேலு கொழுக்கு முழுக்குன கண்ணன மாதிரியே நன்னா கொழுக்கு முழுக்குன்னு இன்னைக்கும் இருக்கு. இன்னைக்கும் அந்த மரம் அங்கேயே இருக்கு. கண்ணன் அது மேல ஏறி உட்காந்து ராச அழகா கோபிகளுடைய வஸ்திரத்தை அபகரிச்ச மரம். அப்ப கோபிகள் எல்லாம் தலைக்கு மேல கைய கூப்பிண்டு கண்ணனை சரணாகதி பண்ண பகவான் சொன்னான், சரத்கால ராத்திரிகள்ல என்னோட ராசமாடலாம்னு வாக்கு கொடுத்தான். டிசம்பர்ல வா பண்ணா விரதம், செப்டம்பர் அக்டோபர்ல பகவான் அதுக்கு அனுகிரகம். இவ்வளவு நாள் காத்துட்டு இருக்கா, 10 மாசம் காத்துட்டு இருக்க அழகா சரத்கால பௌர்ணமி அன்னைக்குதான் கண்ணன் சர்வாபரண பூஷித்தனாக சாட்சாத் மன்மத மன்மதனாக கோடி சூரிய பிரகாசனாக வைஜெயந்தி வனமாலிதாரியாக பீதாம்பரதாரியாக சுந்தர பரிபூரண நம்பியாக கதம்ப விருஷத்து கீழே நின்ன நாள் இன்னைக்கு. டெய்லி பிருந்தாவன காலத்துக்கு காதாளம் ஆடுமைக்கு போவோம், சாயங்காலம் வந்துருவோம். சரத் பூர்ணிமா அன்னைக்குதான் பகவான் திரும்பவும் ராத்திரியில பிருந்தாவனம் போன நாள். அவ்வளவு அழகா திரிபங்கி ரூபத்துல ஒரு காலை மடக்கிண்டு இடுப்ப வளச்சிண்டு தோலை சாச்சிண்டு கைகள்ல புல்லாங்குழ வச்சுண்டு கண்ணன் வேணுகானம் பண்ண நாள் இன்னைக்கு. பிருந்தாவனத்துல பாங்கே பிஹாரின்னு ஒரு பையன் உண்டு, கிச்சா பைய, பிருந்தாவனத்தினுடைய ராஜகுமாரன் அப்படிதான் சொல்லணும் அவனை. இந்த பிருந்தாவனத்தை ராஜகுமாரன் இப்படி கை விட வச்சிருப்பான், புல்லாங்குழ வச்சிருக்க கிருஷ்ணன். 364 நாள் அவன் கையில புல்லாங்குழல் கிடையாது, புடுங்கி வச்சிருவான். நிறைய பேர் வீட்டுல பார்த்தா புல்லாங்குழல் புடுங்கி வச்சிருவான். கேட்டா அதுக்கு ஒரு லாஜிக் சொல்லுவா, கிருஷ்ணன் புல்லாங்குழல் வச்சிருந்தா வீட்டுக்கெல்லாம் ஊதி போயிடும். ஒரு விதத்தை நல்ல லாஜிக் தான், கெடுதல் எல்லாம் போயிடுமோ, நமக்கு கெடுதலோட வாழ்ந்தாதானே சுகமா இருக்கு. ஏன்னா அப்ப யார்டையா சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறேன், எவ்வளவு பாடுபடுறேன்னு ஒரு இச்சு, 4 பேர் நமக்கு இச்சு கொட்டுறதுக்கு ஒரு கஷ்டம், ஒரு வியாதி, ஒரு பிரச்சனை எல்லாம் வேண்டி இருக்கணும். அதே கஷ்டம் வியாதி பிரச்சனை எல்லாம் பகவத் அனுகிரகமா பாக்குறவாளும் உண்டு. பட்டத்திரி வாதனோயே பகவத் அனுகிரகமா பார்த்துட்டா, பீஷ்மர் அம்பு படுக்க கிருஷ்ணன் கொடுத்த ஸ்பெஷல் படுக்க இதற்கு யாருக்குமே கிடைக்கல, எனக்கு தான் கிடைச்சு ஐயா அப்படின்னு படுத்துட்டே விஸ்வம் விஷ்ணுகு வசக்காரகன்னு சகசனாவன் சொல்லிட்டேன். நம்ம எல்லாருக்கும் இந்த செல்ஃப் பிட்டி, இந்த சிம்பத்தி ரொம்ப பிடிக்கும். என்ன பண்றது, ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு 4 பேரிட சொல்லி அவ உச்சி உச்சி கொட்டிட்டான்னா அந்த ஜென்மா சாப்பல்யம் ஆயிடும். அப்படி ஒரு மனசு, இது முதல்ல தூக்கி எரிஞ்சாலே வாழ்க்கையில பாதி தொந்தரவு விட்டு போச்சு நமக்கு. இந்த செல் சிம்பத்தியை விட்டு தொலைச்சணும். சுய பச்சாதாபத்தை போல பரம விரோதி லோகத்துல யாரும் கிடையாது. என்னத்துக்கு சுய பச்சாதாபம், உள்ளுக்குள்ளேயே கண்ணன் இருக்கான். எங்கெங்கு காணினும் சக்தியடான்னு பாரதியார் சொன்ன மாதிரி திருமண பக்கம் எல்லாம் பகவத் அனுகிரகம் கொட்டி கிடக்கு. உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெக்கிளையும் எல்லாம் கண்ணன். இதுக்கு மேல பச்சாதாபப்படணும், நடிப்பு தானே, வேஷம் தானே. நீங்க மகாத்மாக்கள்லாம் போய் வச்சு பாவம் உங்க கஷ்டத்தை சொல்லுங்க, இப்படி பாப்பா சமாதானம் கூட சொல்ல மாட்டேன், சுயபச்சாதாபம் பண்ணிடுவோம் அவ்வளவுதான், அதுக்கு ஒரு விலையே கிடையாது. என்ன பகவான் இருக்க குறைவுண்டா, குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணன் கலிநாளுக்கு இறங்கி கல்லிலே இறங்கி சிலையாக கோவிலில் நிற்கின்றான். மறையோதும் ஞானியர் மட்டுமே உனை காண்பார் என்றாலும் குறை ஒன்றும் இல்லை, நமக்கு தெரியவே இல்லை ஆனாலும் குறை இல்லை. அதானே கண்ணன், கண்ணன் இருக்க குறை உண்டா, குறையே கிடையாது, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்றார். அத்தனாச்சரியம், இந்த கண்ணன் புல்லாங்குழல் வச்சிருக்கிறது அழகு, புடுங்கி வச்சிருவோம் ஆனா அதோட கேமேன்னு இப்படி நின்று இருக்கும். இந்த பாங்கே பிஹாரி அப்படிதான் நிற்பான். 364 நாள் என் புல்லாங்குழல் புடுங்கி வச்சுட்டா அப்படி முகத்தை பாவமா வச்சிருக்கும். இன்னைக்கு போய் பார்க்கணும் பயல, பிரசன்னமா இருப்பான். ஏன்னா இன்னைக்கு மட்டும்தான் பயல புல்லாங்குழலே கொடுப்பான். எதுக்குறான்னா, இன்னைக்கு புல்லாங்குழல் வாசனை எல்லா கோபிகளும் இழுக்கலாமா, டெய்லி வாசனை வீட்டுல யாரு பண்றது? ஏன்னா இவன் புல்லாங்குழல் ஊதினானா காட்சியிலே வரும் கீதம் எல்லாரையும் மயக்கிடும். அதனாலதானே அந்த நாளும் வந்திடாதோ, பிருந்தாவனத்தில் கண்ணன் வளர்ந்த அந்த நாளும் வந்திடாதோ. அவன் இருக்கிற நாள் போல சுகம் உண்டா லோகத்துல? எப்படிலாம் ஒரு இடத்து ஊதினானா, அழகா வேணுகானம் பண்ணினானா, ஜோர அமக்களமா வேணுகோபாலன் ஆச்ச. இந்த வேணுகானம் பண்ண உடனே கோபிகைகள்ல அவாவா எல்லாத்தையும் விட்டுட்டு கண்ணன் கிட்ட ஓடினாள். நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கை நீர்கள் இதோ அற்புதம் கேளீர், ஒரு பெரிய அற்புதம் கேளுங்கோ அப்படின்றார். நடந்தது பிருந்தாவனத்துல, சொல்றது பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல உட்கார்ந்து. எங்க இருக்கு பிருந்தாவனம்? யூபியில இருக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர் இங்க தென்கோடியில இருக்கு. எங்கேயோ இருக்கிற கண்ணனுக்கும் இங்க இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரியாழ்வார்க்கும் ஒரு கனெக்ஷன். இந்த பக்தி தான் நம்ம தேசத்துல அங்கேயும் இங்கேயுமா நூலழ மாதிரி ஓடிட்டுருக்கு. எத்தனை பாஷைகள், எத்தனை ஆகார நியமங்கள். நாகர்கோயில தாண்டின உடனே தேங்காணில தானே தலிகை பண்றான். வளச்சென்னை வெளிச்சென்னு சொல்லி அழகா தேங்காணில தானே தலிகை. அங்கே அவ பாண்டிக்காரான் நம்மள சொல்றாரோ, நான் என்ன ஒரு எல்லை, ஒரு கலியக்காவலை தாண்டினவன பாண்டிக்காரா மலையாளத்துக்காரன், ஒரு எல்லை, ஒரு கோட்ல இவ்வளவு வித்தியாசமா. அது ஒரு ரோட்ல போனவனா இந்த பக்கம் கேரளா, இந்த பக்கம் தமிழ்நாடு. ஆச்சரியமா இருக்கும். அதுதானே தேசம். எத்தனை பாஷைகள், எத்தனை விதமான கலாச்சாரங்கள், எத்தனை விதமான விஷயங்கள். அழகா நாகர்கள் அந்த பக்கம் தாண்டியாச்சுன்னா திருவோணத்தான் உலகாலம் என்பார்கள். திருவோணம் திருவோணம் திருவோணம், இந்த நாகர்கள் பக்கம் பார்த்தா தேமேன்னு கிடக்கும். திருவோணத்துக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கும். இத்தனோண்டு தூரம் ஆனா இங்க திருவோணத்தை பத்தி சம்பந்தமே இல்லை, பேச்சே கிடையாது. அங்க ஆ திருவோணம் அப்படின்னு, இங்க தீபாவளி கோலாகலமா இருக்கும், அங்க தேமேன்னு இருக்கும். எத்தனை வித்தியாசங்கள், எத்தனை 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 எத்தனை. நம்மளுடைய மாச கணக்கே பாருங்க, நம்ம எல்லாம் தமிழ் மாசம் எல்லாம் பார்த்தோம்னா சூரியனை அடிப்படையா கொண்டு, சூரியனுடைய சஞ்சாரத்தை கொண்டு சௌரமாசம்னு சொல்லும். வடக்கள் எல்லாம் சாந்திர மாசம், சந்திரனுடைய அந்த அடிப்படையாக கொண்டுதான் சாந்திர மாசம். யுகாதியும் நமக்கும் மாறுதுவாங்க. அப்ப இவ்வளவு விசேஷங்கள், இவ்வளவு வித்தியாசங்கள், டைவர்சிட்டி. இதுக்கு நடுவுல ஒரு விஷயம் இந்த தேசத்தை முழுக்க ஆண்டு இருக்குன்னா பக்தி, பக்தர்கள். இதுதான் பலம். கிருஷ்ணன் எங்கேயோ மதுராலதானே பிறந்தான், ராமன் எங்கேயோ அயோத்தியாலதானே பிறந்தான். ஆனா ஸ்ரீராம நவமிக்கு நம்ம இங்க நீர்மோறும் வடபெருப்பும் பண்ணிட்டு இருக்கோம். அதானே விசேஷம், அதானே அற்புதம். அப்ப இந்த தேசத்தினுடைய அஸ்திவாரம் எது, பலம் எதுன்னா பக்தி. பெரியாழ்வார் சொல்றார், நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கை நீர்கள் இதோர் அற்புதம் கேளி. என்னடா அற்புதம் அப்படின்னா, இவன் அழகா குழலோசி வாசிக்கிறான் கிச்சாபய. இவன் குழலோசிய கேட்ட தூயவாயில் குழலோசை வழிய கோவலர் சிறுமியர் இளங்கொங்கை குதுகளிப்ப உடல் உள் அவிழ்ந்து எங்கும் காவலும் கடந்து கயிறு மாலையாகி வந்து கவிழ்ந்து நின்றனரே. கஸ்தூரி திலகம் லலாடபடலே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாகிரேன்னவமௌக்திகம் கரதலே வேணும் கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனம் சகலயன் கண்டே ச முக்தாவளிம் கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயதே கோபால சூடாமணி. இப்ப பிருந்தாவனத்தை ராசக்கிட நடந்துருக்கு. இந்த சமயத்துல இந்த நிதிவன் சேவா குஞ்சல் எல்லாம் குரங்கள் எல்லாம் வெள்ள போயாச்சு. டெய்லி சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா எல்லாம் வெள்ள போயிடும். அங்க இருக்க பட்டாம்பூச்சியிலேந்து தட்டாம்பூச்சியிலேந்து சின்ன பூச்சியிலேந்து குரங்கு வரைக்கும் எல்லாம் வெள்ள போயிடும். நான் கிருஷ்ணனும் ராதையும் ஆனந்தமா ராசமாட போறார்கள் டெய்லி நித்தியம். வெயிலோ மழையோ பனியோ இந்த ராசம் நிற்கவே இல்லை. இப்ப அங்க நடந்துட்டு இருக்கு, நமக்கும் சேர்த்து அந்த அனுகிரகம். அவ்வளவு வசதி. இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கோம், அதை கேட்கணும் சொல்ல, கிருஷ்ணன் யாரும் நம்மளை பத்தி பேசுறாளு, யாரும் நம்மளை பத்தி கேட்கலாம். அங்கேயிருந்து அப்படி ஒரு பார்வை பார்ப்பான். அங்கேயிருந்து எப்படிதான் பார்ப்பானா, சுந்தர பரிபூர்ண நம்பியா இங்கேயிருந்து பார்ப்பான். ஆதிநாதனா இங்கேருந்து பார்ப்பான், ரங்கநாதனா இங்கேருந்து பார்ப்பான். எல்லா பக்கமும் வியாபிச்ச கண்கங்கநாதபடி எங்கும் நீக்கமர நிறைஞ்ச பரபிரம்மம். இப்படி ஒரு நூலை போட்டிருக்கா பெரியவா இந்த தேசத்துக்கு. அத்தனை அழகான ஒரு ராச பூர்ணிமா, அவ்வளவு விசேஷம், அத்தனை வசதி, அத்தனை ஜோர். இன்னைக்குதான் கோபிகள் கோபிகா கீதம் பாடின நாள். இன்னைக்குதான் கண்ணன் ஒவ்வொரு கண்ணனா ஆவிர் பவிச்சு அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவம் 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 அந்தரே நங்கனா இத்தம் ஆகல்பித்த மண்டலே மத்தியக சஞ்சகௌ வேணுனா தேவகி நந்தனக. இந்த ஸ்லோகத்தை சொன்னவர் லீலாசுகர் கிருஷ்ண கர்ணாமரர், அவர் மலையாளி. பொண்ணு பெரியாழ்வர் நடந்ததோ யூபியில. இந்திக்காரா தேசம். அங்க நடந்த ஒரு விஷயத்தை ஒரு மலையாளி சம்ஸ்கிருத்தில் சொல்றார், ஒரு தமிழ்காரர் தமிழ்ல பாசுரம் பாடுறார். ஆனா சொல்லக்கூடிய விஷயம் என்னமோ கிருஷ்ண விஷயம். எப்படி பார்த்துக்கோங்க, நம்ம தேசம் ஒவ்வொரு கிருஷ்ணன் ஒவ்வொரு கோபிக்கு நடுவுலையா நிக்கிறான். நெட்ட கோபி குட்ட கிருஷ்ணன், குண்டு கோபி ஒல்லி கிருஷ்ணன், ஒல்லி கோபி குண்டு கிருஷ்ணன், கருப்பு கோபி சேப்பு கிருஷ்ணன், சேப்பு கோபி கருப்பு கிருஷ்ணன், அத்தனை வெரைட்டியா கிருஷ்ணன் ஆவிர்பவிச்ச ஒரு நாள் இன்னைக்கு ஒரு நாள். அதே சமயத்துல கிருஷ்ணன் அத்தனை கோபிகளை ஆவிர்பவிச்சு அவரவர்கள் வீட்டுல போய் பத்து பாத்திரம் தேய்ச்சி மாமனார் மாமியார் கால் பிடிச்சு விட்டு வீட்டுக்காரருக்கு சாப்பாடு போட்டு குழந்தைக்கு பால் கொடுத்து இத்தனையும் பண்ண நாளும் இன்னைக்குதான். அவ்வளவு வசதியான ஒரு தேசம். கண்ணனே அவ்வளவு அழகா ஒவ்வொரு பக்தர்களுக்காக தானே பலவிதமா ஆவிர்பவிக்கிறான். அதே கண்ணனே அத்தனை கோபிகைகளா பக்தர்களா ஆவிர்பவிச்சு அவர்கள் வீட்டுல கர்மாவும் பண்றான். அப்ப எப்பேற்பட்ட தேசம்னு பாத்துக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு பக்த தேசத்திலே தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஹிமாச்சலத்திலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், துவாரகாலேருந்து ஜெகநாத்புரி வரைக்கும், எந்த பக்கம் தொட்டாலும் இங்க பக்தி ரசம்தான். திபத பாகவதம் ரசமாலயம் முகுரகோ ரசிகா புவிபாவுக்காக. நீங்க பாரதேசோட எந்த மூளை ஒரு சின்ன குக்கிராமத்துக்கு போனா கூட ஏதான ஒரு பக்தி விஷயம் கொட்டி கிடக்கும். அதுதான் நம்முடைய தேசம். இந்த பாரதேசனுடைய தலை அப்படின்னா ஹிமாச்சல். இன்னைக்கு வடக்கு பக்கத்தை கொஞ்சம் அனுபவிப்போம். வடக்கு தேசத்தினுடைய பக்தி, வடதேசம் இந்திய மலைக்கு அந்த பக்கம் போயாச்சுன்னா வடதேசம் வேதமே மாறும். இந்திய மலைக்கு இந்த பக்கம் யஜுர்வேதம் வேற, இந்திய மலைக்கு அந்த பக்கம் யஜுர்வேதம் வேற. நம்ம அந்த பக்கம் போய் பார்த்தோம் அப்படின்னா அவள் சொல்ற வேதத்தை பார்த்தா வேதம் இப்படி ஜபிக்க மாட்டாலும் சண்டைக்கு போகக்கூடாது. அவளுடைய மெத்தட்ல வேதம் அப்படித்தான் ஜபிக்கணும். நம்ம இந்திய மலைக்கு இந்த பக்கத்துல வேதம் ஜபிக்கிற முறையே வேறதான். இந்திய மலைக்கு இந்த பக்கம் முழுக்க சாப்பாடு முழுக்க அரிசி தானே, அந்த பக்கம் முழுக்கவே ரோட்டி சப்பாத்தி சப்ஜி பாஜி இப்படிதானே அவ வாழ்க்கை. பக்தியும் அத்தனை அழகானது, அத்தனை விசேஷமானது ஹிமாச்சலம். ஸ்தாவராணாம் ஹிமாலய பகவான் பகவத்கீதையில சொல்றான், அசையாதவனவற்றுள் நான் இமாலயமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல. எத்தனை பேர் எனக்கு பயிர்கள்னு தெரியாது, ஆனா வாழ்க்கையில் ஒரு தடவையாவது ஹிமாச்சலம் போயிட்டு வந்துடுங்க. பாரத தேசத்துல பறந்துட்டு ஹிந்துவா இருந்துட்டு ஹிமாலயத்தை பார்க்கலன்னா பெரிய நஷ்டம், பெரிய நஷ்டம். சாதாரண நஷ்டம் இல்லை, நான் சத்தியமா சொல்றேன். ஹிமாலயம் தேவபூமி. நீங்க இந்த ஹரித்வார் பக்கம், ஹரித்வார் ஹரியினுடைய துவாரம், ஹரி அனுபவிக்கிறதுக்கான துவாரம் ஹரித்வார். ரிஷிகேஷ் ஊர் பேரு அவ்வளவு அழகு. ரிஷிகம் அப்படின்னா இந்திரியங்கள், அந்த இந்திரியங்களுக்கு ஈசன் பகவான். ரிஷிகேஷோ அப்படின்னு அழகா பகவத்கீதையில பல இடங்கள்ல பகவான் ரிஷிகேஷன் ஒரு திருநாமம் வருது. அந்த இடத்துக்கு போயாச்சுனாலே நம்முடைய இந்திரியங்கள் எல்லாமே ஈசனான பகவான் அடையறதுக்கு அப்படியே தாபப்படும். அவ்வளவு சிரேஷ்டம் அந்த ஹிமாலயம். தேவபூமின்னு தான் அங்க இருக்கவாள்லாம் சொல்லுவான். தேவபூமி எந்த பக்கம் திரும்பினாலும் சாதுக்கள் சன்னியாசிகள் பகவத் பக்தர்கள் அவ பாட்டுக்கு தவம் பண்ணிட்டே இருப்பா. கங்கை அவ அடிச்சுண்டு வர வேகமே அழகுதான். அதுவும் சந்தியா வேளையில ஹரித்வாரில் இருக்கணும், கங்கா ஆரத்தி பார்க்கணும் வாழ்க்கையில். அரே இப்பதான் போயிருங்க, ஒரு ஒரு மாசத்துக்கும் நினைக்கிறேன். அப்ப இந்த கங்கா ஆரத்தி பார்க்கணும் சாயங்கால வேலை. காசிலையும் உண்டு, ரிஷிகேஷ்லயும் உண்டு, ஹரித்வார்லயும் உண்டு. காசில ரொம்ப விசேஷமா இருக்கும். இந்த கங்கா ஆரத்திக்கு அத்தனை ஜனங்கள் வந்து கூடுறா. எல வயசு குழந்தை இன்னும் அஞ்சு வயசு பசங்கள்லாம் கொண்டு வர, ஒரு வயசு குழந்தைகள் சமத்தா வந்து உட்காந்துக்கிட்டு என்னடான்னா கங்கைக்கு ஆரத்தி காட்டுறது பாக்கிறது. யாரா நயகராக்கு ஆரத்தி காட்டுறாள? இப்படி எத்தனையோ நதிகள் தேம்ஸ் நதிக்கு யாரா ஆரத்தி காட்டுறாள்? அது தெய்வம்ன்ற ஒரு பேர் உண்டு. அவன் நல்லா வச்சிருக்காண்ட அடுத்த விஷயம். ஆனா தெய்வம் பாரத தேசம் நதியையும் பிரம்மமா பார்க்கறது. கங்கை வடக்கு தேசத்தை பொறுத்த வரைக்கும் பிரத்யக்ஷ பிரம்மம். கங்கைய பார்த்தாச்சு கங்கா ஜலலவ கணிக்கா தீட்டா. சங்கர பகவத் பாதர் சொல்ற, இங்கேயோ கேரளா காலடி சொல்றது கங்கா ஜலலவ கணிக்கா தீட்டா. ஒரு துளி வீட்டுல கங்கா ஜலம் இருந்ததுன்னா உடச்சு குடிச்சிடும், தப்பே இல்லை. பத்திரமா வச்சுட்டு இருந்தேன்னா உசுறு போன பிறகு பெருமை வாயில விடுவ. அது இப்பயே குடிச்சுட்டேன்னா சத்தியமா மோஷம் கிடைச்சிடும். பத்திரமா பாதுகாத்து 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 வச்சு உடம்பு விட்டு உசுறு போன பிறகு வாயில விட்டா பாதி முழுக்கவே வெளில வந்துடும். அதனால இன்னைக்கு போறேன் கங்கைய உடைக்கிறேன் குடிச்சுடுறேன். கங்கா ஜல லவ கணிகா பீதா. கங்கை இல்ல கவலையே வேண்ட தாமிரபரணி இருக்க. தாமிரபரணி இருக்கும்போது அவ்வளவு சிரேஷ்டமானவள். கங்கைக்கு போட்டி போடும்படியான ஒரு புண்ணியம் தாமிரபரணிக்கு உண்டு. அதனாலதானே பாகவதம் சொல்றது தாமிரபரணி நதி எத்திர அப்படிதான் ஆரம்பிக்கிறது. மற்ற நதிகள்லாம் ஓரத்தை ஒட்டின்றுதான் வருது. காவேரி கிருத்தமாலா பயஸ்மினி எல்லாம் லிஸ்ட்ல போட்டு போயிட்டு இருக்கு. ஆனா தாமிரபரணி ஆரம்பிக்கும் போது தாமிரபரணி நதி எத்திர கிருத்தமாலா பயஸ்மினி கிருத்தமாலா நதி எத்திரன்னு ஆரம்பிக்கலாமே. ரெடி காவேரி நதி எத்திர தாமிரபரணி நதி எத்திர பாகவதம் சொல்றது. எப்ப எழுதின பாகவதம்? 5100 வருஷங்கள் முன்னாடி சப்தாக ஆரம்பிச்சது. சரியா பாகவதம் எழுதினது துவாபரயுகத்தினுடைய ஆதியில கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னாடியே அவதாரம் பண்ணது பாகவதம். துவாபரயுகத்தோட ஆதியிலேயே வேதவியாசர் பாகவதம் எழுதியாச்சு. 864000 வருஷங்கள். இப்ப நம்ம கணக்குப்படி பார்த்தா 869000 வருஷங்களுக்கு முன்னாடியே அவதாரம் பண்ணது ஸ்ரீமத் பாகவதம். அதுக்கு முன்னாடி அவதாரம் பண்ணது ஸ்ரீமத் ராமாயணம். அத்தனை சீனியர் இதெல்லாம் அவ்வளவு வசதி. அந்த கங்கா ஜலல்லவ கணிகா பீதா அவ்வளவு அழகு. அந்த கங்கா மாதா அந்த கங்கைக்கு சாயங்காலம் ஆரத்தி. இந்த கோவில் எல்லாம் பூஜை பண்ணா என்னெல்லாம் பண்ணுவோமோ அத்தனையும் அந்த சங்கல்பம் முதற்கொண்டு புஷ்பம் போட்டு தூப தீப ஆராதனை எல்லாம் காட்டி கங்கைய அவ்வளவு அழகா கொண்டாடுறாங்க. டெய்லி 365 நாளும் ஹரித்வாரில் காசியில ரிஷிகேஷ்ல கங்கா ஆரத்தி நடந்துட்டு. உலகத்தை எங்கேயா நடக்குமா? எத்தனையோ நூற்றுக்கணக்கான வருஷங்களா நடந்துருக்கு கங்கா ஆரத்தி. டெய்லி கூட்டம் பார்க்கணும். நாங்கெல்லாம் போனோம், அவ சொன்னா 6:30 ஆரத்தி இருக்கும் அப்படின்னா சரி நாங்க நினைச்சு 5:30 போயிட்டா ஈஸியா ஆட முடியும். அதுக்கு முன்னாடியே அடங்க உட்காந்து இருக்கா. 6:30 ஆரத்திக்கு 5 மணிலேருந்தே கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா சார சாரையா அவாவா குட்டி குழந்தைகள் வயசானவா இள வயசு பசங்கள ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் போட்டு நான் கூட ஐசியப்பட்டு போனேன். சரி ஏதோ வயசானவள்லாம் வருவா, இந்த ட்ரெடிஷன்ல அக்கறை இருக்கிறவா நம்பிக்கை இருக்கிறவா வருவா, அப்படிதான் நம்ம பாக்கிறோம். அங்க பார்த்தா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஜம்முன்னு வந்து உக்காந்து இருக்கா. ஜெய் போலோ கங்கா மாதா கி அப்படி சொல்றாவா? எத்தனை தடவை ஜெய் சொன்ன சொன்னாலும் யோசிக்காம சொல்றா கங்கா மாதா கி ஜெய் அப்படின்னு. பார்க்கும்போது நிஜமாவே கண்கள் ஆனந்த பாஷம் வழியர். என்ன ஒரு தேசம் இது! ஒரு நதிக்கு முன்னாடி உக்காந்துங்க, அது ஒரு ஆறு ஓடிண்டே இருக்கிற நதி தானே வற்றாத ஜீவநதி கங்கா. தாமிரபரணி அப்படிதான். அந்த வற்றாத ஜீவநதிக்கு ஒரு ஆரதி அவ கங்கா மாதா. மாதா அவ்வளவு அழகா அந்த கங்கா மாதா அந்த ஆரதி ஹரித்வாரில் எங்கேயோ உற்பத்தி ஆகிறா. கங்கோத்ரியிலேருந்து அடிச்சு பரண்டுன்னு ஓடி வரா அந்த ஹரித்வாரில் வர வேகத்தை பார்த்தாலே பக்தர்களை பார்த்த குஷி தெரியறது. ரிஷிகேஷ பார்த்தோம்னா சைலண்ட் கேஞ்சஸ் ரொம்ப தேமேன்னு தாமிரபரணி மாதிரி ஓடிட்டு இருக்கோம் வச்சுக்கோங்களேன். ஹரித்வாரம் அடிச்சுட்டு வருவா பாருங்கோ, இறங்கி குளிக்கிறது ஒரு தனி தைரியம் வேணும். அந்த கம்பியெல்லாம் பிடிச்சிட்டு குளிக்கிறதுக்கே ஒரு தனி தைரியம் வேணும். நான் அந்த கங்கையில குளிக்கிறது தனி சுகம்தான். ஒத்துண்டுதான் ஒவ்வொரு நதியும் ஒரு பலம் உண்டு. இந்த காவேரியில குளிச்சோம் இப்படி நடந்தே போனா டக்குனு ஒரு மணல் திட்டு வந்துடும், டக்குனு ஏறி உட்காந்துக்கலாம். திடீர்னு பார்த்தா தண்ணி மேல நம்ம உட்காந்து இருக்க மாதிரியே இருக்கும். பார்த்தாங்க மணல் திட்டு கீழே இருக்கும். தாமிரபரணி அது பாட்டுக்கு சுகமா ஓடிட்டு இருப்பா. தாமிரபரணி மடியில குளிக்கிற ஒரு சுகம். கங்கா மாதா பனி உருகி உருகி ஒரு ஜலம், ஐஸ் அவ்வளவுதான். கிளேசியர் உருகி உருகி வரக்கூடிய ஒரு ஜலம் கங்கா. அந்த கங்கைக்கு ஒரு அகாரதி அவ்வளவு அழகா வேத மந்திரங்கள் ஜபிச்சு. வேத மந்திரங்கள் கோவில ஜபிப்பா பாத்துருக்கோம். திருமஞ்சனம் ஆரத்தின் பொழுது மந்திர புஷ்பம் எல்லாம் சொல்லுவா. இத்தனையும் ஒரு நதிக்கு சொல்லி ஒரு கங்கா ஆரதி. ஆயுஷ ஒரு தடவையாவது ஹரித்வார் போயிட்டு வாங்கும் போய் அங்க பாத்துருந்தா சந்தோஷம். பாத்துட்டேன்னா திரும்பி பார்க்க கூடாது, அர்த்தம் திரும்பி போய் பார்க்கலாம். அதே உடம்பு தானே பல நாள் கண்ணாடியில பாத்துதானே இருக்கு. அழுக்காம சிலுக்காம ஐயோ நரைச்சு போயிடுதா, முகம் சுருக்கம் விழுந்துடுதா, கண்ணுக்கு ஏதோ வட்டமா தெரியறதே கருப்பா தெரியறதே, அதே உடம்பு தான். எவ்வளவு வாட்டி பார்த்துட்டு போரே அடிக்கலையே. அதே மொபைல் தான், அதே விஷயங்கள் தான், அதே மனுஷா தான், அதே சாப்பாடு தான், அதே நாக்கு தான், அதே பெட் தான், அதே தலகாணி தான், அதே தூக்கம் தான், அதே நாம தான். ஆனா போரே அடிக்கல. அந்த மாதிரி அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் அந்த ஹரித்வார்ல அந்த கங்கைக்கு ஆரதி. ஏன்னா மும்மூர்த்திகள் சம்பந்தப்பட்ட ஒரு நதி. மும்மூர்த்திகள் அழகா ஹரி அயன் அரண் மூணு பேர் சேர்ந்த ஒரு நதி. பகவான் உலகளந்த பெருமான் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்தமுளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய். நீங்காத செல்வம் இந்த ஓங்கி உலகளந்த உத்தமனுடைய பேரை பாடினான். அந்த ஓங்கி உலகளந்த உத்தமன் பேரை நம்ம பாடுறோமோ இல்லையோ கங்கை பாடிண்டேதான் இருக்கா. அவ அடிச்சுட்டு வர வேகமே கோவிந்தா 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 வாமனா 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 அந்த அல அடிச்சுட்டு வர வேகமே பகவன் நாம சங்கீர்த்தன சப்தம் தான். அந்த கங்கை அழகா பகவான் உலகளக்க ஜோர ஒரு திருவடி எடுத்துட்டு போக அதி விசேஷமா அத்தியாச்சரியமா பிரம்மதேவருடைய சத்தியலோகத்துக்கு போக பிரம்மதேவர் தன் கமண்டல ஜலத்தினால பெருமாள் திருவடியை அலம்புறார். அப்படி வந்தவள் தான் கங்கை. அதுலயே நூப்புற கங்கைன்னு ஒண்ணு உண்டு. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாம இருக்கும். நூப்புற கங்கையோட இன்னொரு பேர் சிலம்பாறுன்னு பேரு. சிலம்பாறு எங்க இருக்குன்னா திருமாலிருஞ்சோலையில இருக்கு. திருமாலிருஞ்சோலை கள்ளழகர் அந்த நூப்புற கங்கை ஜலத்துல மட்டும்தான் தீர்த்தம் ஆடுவார். அவ்வளவு சமத்தவர். அது வேற எதுலையான தீர்த்தம் ஆடினா கருத்து போயிடுவார். சிலம்பாறு ஜலம் மட்டும்தான், இங்கேயோ கங்கை அதுக்கு தொடர்ச்சி எங்கடானா இங்க திருமாலிருஞ்சோலையில சிலம்பாறு. பகவானுடைய திருவடி அலம்பினார் பாருங்க, அந்த திருவடி அலம்பின ஜலம் அங்க கங்கையா வந்து அங்க அலம்பின ஜலத்துல ஒரு துளி அந்த பகவானுடைய காலில் இருந்த சிலம்புல பட்டு நூப்புறத்துல பட்டு கீழே விழ அது சிலம்பாறு. இங்க இருக்கிற திருமாலிருஞ்சோலை மதுரை எங்க இருக்கு, கங்கோத்ரி எங்க இருக்கு, யமுனையோட கங்கையோடைய அந்த யமுனோ கங்கோத்ரி மலை இமயமலையில 11,000 feet உசரத்துல இருக்கு. மீன் சி லெவல்ல இருந்து 11,000 feet ஹைட்ல கங்கோத்ரி அது அங்க இருக்கு. அதனுடைய சிலம்பாறு இங்க மதுரையில திருமாலிருஞ்சோலை பழமுதிரி சோலை இருக்க அங்க எங்கேந்து எங்க லிங்க் பாருங்க. இதுதான் நம்ம தேசம். அத்தனை வசத்தி அந்த கங்கை, அவ கீழே இறங்க வரமாட்டேங்கிறாளாம், பயப்படுறாளாம், நான் வந்தேன்னா பூமி பிளந்துடும் அப்படின்னு. அவ்வளவு அழகு அந்த பகீரதன் தபஸ் பண்றானா ஜோர. அத்தனை விசேஷமா தன்னுடைய மூதாதையர்கள் சகரபுத்திரர்கள்லாம் கபிலாச்சாரியனுடைய சாபத்தினாலே சாம்பல ஆயிடுறான். இந்த கபிலாச்சாரியார் தபஸ் பண்ண இடம் தான் கலிபோர்னியா. அது கபிலோர்னியா, இன்னைக்கு கலிபோர்னியா ஆயிடுச்சு. அந்த கபிலாச்சாரிய சாபம் கொடுக்க அவள்லாம் சாம்பலா போயிடுறா. அந்த சாம்பல் அவள்லாம் பாபமா துக்கத்துல இருக்கா. பித்ருலோகத்திலேருந்து போக முடியலையா மோட்சத்துக்கு, நரகத்துல படாத பாடுபடுறா. அப்ப அவர்கள்லாம் பகீரதனிடத்துல பிரார்த்தனை பண்ண, ராமச்சந்திர மூர்த்தியுடைய மூதாதையர்கள் இவர்கள்லாம். ராமனுக்கு எங்கேன்ற அவ்வளவு மனோதைரியம் வந்ததுன்னா ஜீன்லேந்து வந்தது. ராமன் ஸ்வயம் பகவான்றதுனால வரல, ரகுவம்சத்தினாலே வந்த விஷயங்கள் இதெல்லாம். அப்ப பகீரதன் தவம் குழந்தைகளுக்கு எல்லாம் பகீரதன் மாதிரி முயற்சி பண்ணுன்னு சொல்லிக் கொடுங்க. பகீரதனை போல இனிமேல் பிரயத்தனப்படுறதுக்கு லோகத்துல ஆளே கிடையாது. அந்த பகீரதன் அவ்வளவு பிரயத்தனை பண்ணி தவம் பண்ண கங்க சொன்னா, நான் பூமியில இறங்குறேன்பா, ஆனா என்னுடைய வேகத்தை பூமி தாங்காது. நான் பூமியில இந்த பக்கம் இறங்கி அந்த பக்கம் ஓட்ட போட நேர அதர பாதாளத்துக்கு போயிடுவேன். என் வேகத்தை தாங்குற சக்தி யாருக்காவது இருந்ததுன்னா அவ தாங்கி விட்டான்னா பூமியில என்னால பாய முடியும்னு சொல்ல பகீரன் திரும்ப ஒரு தபஸ் சிவபெருமான குறிச்சு. எந்த இடத்துல பகீரதன் தவம் பண்ணானோ அந்த பாறை இன்னைக்கும் கங்கோத்ரியில இருக்கு. இன்னைக்கும் அந்த இடத்துல பகீரதன் தவம் பண்ண இடம் இருக்கு, பார்க்க வேண்டிய இடம் நிஜமாவே அந்த கங்கோத்ரி. அப்படியே அந்த இமயமலையில அந்த டிராவலே ஒரு சுகம். அப்படி அதாவது பஸ் வீல்லாம் அப்படி நூடுதான் இருக்கும். அந்த பஸ் இப்படி போகணும், சமயத்துல ஒரு வீல் வெளியில தான் தனியா இருக்கும், கீழே விழுந்தா மேல போயிடலாம். பஸ் கீழே போச்சுன்னா நேர பரமபதமாகிய வைகுந்தம் தான். அதுல பாதாளத்துல ஓடுவா அந்த கங்கை அலகநந்தா அப்படின்னு. அது மேல அந்த பஸ்ல டிராவல் பண்ணும், கண்ணை மூடி கண்ணை தர இமைக்கிற நேரத்துக்குள்ள அந்த பஸ் இப்படி போயிட்டே இருக்கும், வளைஞ்சு 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 வளைஞ்சு. இமயமலையில டிராவல் பண்றதுதான், இமயமலையெல்லாம் நீங்க பார்த்தோன்னா சத்தியமா ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் போகிறத விட்டுடுவேன். அதுல எல்லாம் ஐயோ இதெல்லாம் மலையான்னு இதெல்லாம் மனுஷன் ஏறுவானான்னு கேட்போம். இந்த ஊட்டி கொடைக்கானல் மேகம் வந்து முகம் அடிச்சு மேகம் வந்து அடிக்கிறதுன்னு அங்க பார்த்தா மேகத்தை தாண்டி நம்ம போயிட்டு இருக்கோம். இமய மலையில 11,000 அடி வசரத்துல ஒரு டிராவல், நிஜமாவே தி பெஸ்ட் டிரைவர்ஸ்னா ஹிமாலயன் டிரைவர்ஸ் தான். ஒத்துண்டுதான் ஆகணும். ஜாலி அவாடு ஓட்டிட்டு போயிட்டே இருக்கா. யதார்த்தமான ஒரு வாழ்க்கை இந்த கங்கோதரி போற வழி. அதாவது அடுக்கடுக்கா 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 இந்த இமயமலை அடுக்கி வச்சிருப்பா பகவான். எப்படிதான் சிருஷ்டிச்சான் நிஜமாவே ஸ்தாவரானாம் ஹிமாலயான்ற வார்த்தையை நீங்க இமயமலையில டிராவல் பண்ணி பார்த்தா தான் புரியும். அசையாதவனவற்றுள் நான் இமாச்சலமாக இருக்கிறேன் பகவத்கீதா வாக்கியம். அந்த ஹிமாலயம் போனோம்னா பகவானே இந்த வாக்கியம் சொன்னான்னு தெரியும். இந்த மலை அப்படியே அடிக்கடிக்கு அப்படி சும்மா சொப்பு பிடிச்சு வச்ச மாதிரி லைனா மலை தான். நீங்க ஹரித்வாரம் நுழைஞ்சு விட்டீங்கன்னா திரும்பி ஹரித்வாரம் வர வரைக்கும் எந்த பக்கம் திரும்பினாலும் கண்ணை முழிச்சா மலை, கீழே கங்கை. இவ்வளவுதான். ஒன்னு இமயமலை, இரண்டாவது பனிமூடிய சிகரங்கள் கங்கை யமுனை. இந்த தரிசனம் தான் நிஜமாவே ஹிமயமலை. நம்மளாம் பெருமைப்படணும் இந்த ஒரு தேசத்துல இருக்கோம்னு. அத்தனை ஆச்சரியமான இமயமலை, அதுல அந்த கங்கோத்ரி போகிற வழி அத்தனை ஜோரா இருக்கும். அந்த போகும்பொழுது அந்த பனிமலையெல்லாம் நிஜமாவே தெய்வீகம். எத்தனையோ மலைகள் நம்ம பார்க்கணும் இல்லையா, இமயமலை பார்க்கறோம்னா தெய்வீகம்னா என்னன்னு தெரியும். அங்க இருக்கவெல்லாம் தேவபூமி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இமயமலை ஹரித்வாரத்திலேருந்தே தேவபூமி, இன்னைக்கு பார்த்தோம்னா உத்தரகண்ட் மாநிலத்துல தான் இருக்கு, தேவபூமின்னு தான் பேர். நிஜமாவே தேவபூமி தான். எந்த பக்கம் திரும்பினாலும் பூரணமான தெய்வ சாநித்தியம். இன்னைக்கு எத்தனையோ சாதுக்கள் ரிஷிகள் ஜோரா தவம் பண்ணிட்டு இருக்கும்படியான ஒரு ஸ்தலம் ஹிமாச்சலம். அவ்வளவு அழகா அந்த கங்கையோட ஓரத்திலேயே போயிட்டே இருந்தோம்னா தானாகவே அந்த கங்கோத்ரி அவ்வளவு அழகா அவள் வர்றத பார்க்கணும். அந்த வசரத்துல கொண்டு ஒரு கோவில், 11,000 அடி வசரத்துல ஒரு கோவில் வேணுமா? சந்தோஷம் பண்ணி பாருங்க எப்படி கட்டிருப்பா. இன்னைக்கு பஸ் இருக்கு, ரோடு இருக்கு, எல்லாம் இருக்கு, ஹெலிகாப்டர்ல போகலாம், எல்லாம் இருக்கு. பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி அங்க எப்படி போயிருப்பா, பஞ்சபாண்டவர்கள்லாம் போனார்கள்னு மகாபாரதத்துல காண கிடைக்கிறது. எப்படி போனா? சரி, பஞ்சபாண்டவர்களை விட்டுடுவோம். ஆதிசங்கர பகவத் பாதர் எப்படி போனார், சுவாமி ராமானுஜர் எப்படி போயிருப்பார், இப்ப போகும்பொழுதே அதிசயமா ஆச்சரியமா பிரம்மாண்டமா முளைச்சு போகும்படியா இருக்கு. அந்த காலத்துல ஒரு டிரான்ஸ்போர்ட் கிடையாது, லைட்டு கிடையாது, எலக்ட்ரிசிட்டியே கிடையாது, வெறும் பனிமலை. தங்கிறது எங்க இடம் இருந்திருக்கும், எப்படி இன்னைக்கு போனா அதுதான் மலப்பா இருக்கு, எப்படி போயிருப்பா இதா. சரி, ஆதிசங்கர பகவத் பாதர் சுவாமி ராமானுஜர் இவாளெல்லாம் விட்டுடுவோம், இவாளெல்லாம் ஆச்சரியமான ஆச்சாரிய புருஷர்கள், தெய்வாம்சம் உடையவர்கள், யோக சக்தினால போயிருக்கலாம், எப்படி வேணா விட்டுடுவோம். அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் வந்திருக்காள். அந்த காலத்தெல்லாம் இங்கேருந்து கங்கா யாத்திரைன்னு பல பேர் கிளம்பி போயிருக்கா. எத்தனையோ பேர் 100 வருஷங்களுக்கு முன்னாடிலாம் கூட பத்ரிகாசிரம யாத்திரை, கேதார்நாத் யாத்திரை, கங்கோத்ரி யாத்திரை தான் போயிருக்கா. எப்படி போயிருப்பான்னா மலைச்சு போகும்படியா இருக்கு. நிஜமாவே அந்த மகாத்மாக்கள் அவள் அத்தனை பேரும் மகாத்மாக்கள் தான். இங்கேருந்து கங்கைக்கு போகணும்னு ஒரு புத்தி தோன்றது அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லையே. போனா அந்த காலத்துல யாரும் கங்கா யாத்திரை போயிட்டு வந்துட்டான்னா அவளை சேமிப்பா. ஏன்னா போயிட்டு உசுரோட வரதே பெரிய விஷயம். அவ கிளம்புறா அப்படின்னா சரி வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுடுவா. எத்தனை வருஷம் கழிச்சு வருவான்னு தெரியாது, வருவாளான்னு தெரியாது, அப்படியே வந்தா அதிசயம். எத்தனை வருஷம் கழிச்சு வருவான்னு தெரியாது. நிஜமாவே அதிசயமா இருக்கு. இதுல அந்த இடத்துல போய் எப்படி ஒரு கோவில் கட்டியிருப்பா இந்த கங்கோத்ரி. அங்க போய் நின்னோம்னா வாழ்க்கையில திரும்பி கீழே இறங்கப்படாதுன்னு தோணிப்போம். இமாச்சலம் போனோம்னா அதுக்கப்புறம் கீழே இறங்கவே கூடாது, அவ்வளவுதான். சொல்ல ஒரு ஸ்டேட்டஸ் போயாச்சுன்னா திரும்பி கீழே இறங்கக்கூடாதுன்னு சொல்லியா. இமயமலை போயாச்சுன்னா ஐயோ திரும்பி கீழே இறங்கணுமா, வேண்டாமே. தேவபூமி எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த பூரணமான தெய்வ சாநித்தியம். அந்த கங்கை உருகி வருவா, அது ஐஸ் உருகி 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 வரா. கை வச்சோம் அப்படின்னா ஃப்ரீசிங் பாயிண்ட் அவ்வளவுதான். கை வச்சோம்னா கொஞ்ச நேரத்துக்கு கை வலிக்கும். அது நிறைய பேர் ஸ்நானம் பண்றா, நமக்கு தைரியமே வரமாட்டேங்கிறது. ஸ்வெட்டர்லாம் போட்டுண்டு, தெர்மல் வேர்லாம் போட்டுண்டு, அதுக்கு மேல ஒரு ஜெர்கின் போட்டு போய் நின்னாதான் அப்பாடா அப்படின்னு இருக்கு. அப்பயே இங்கெல்லாம் மூடுறது 1,000,000 வருத்தமா இருக்கு, அப்படி குளிர். ஃப்ரீசிங் பாயிண்ட் தான். அதுல எத்தனையோ பேர் முங்கி ஸ்நானம் பண்றா. அங்க டெய்லி பூஜை நடந்துட்டு இருக்கு 6 மாசம் விடாமல். இதெல்லாம் தான் நம்ம தேசத்தினுடைய அதிசயம். 6 மாசம் பூஜை உண்டு. அக்ஷய திருப்தியிலிருந்து நவம்பர் தீபாவளி வரைக்கும், யம தீபியான்னு சொல்லுவா தீபாவளி கடத்தினா, அது வரைக்கும் 6 மாசம் யமுனோத்ரி, கங்கோத்ரி, கேதார்நாத், பத்ரிநாத், இது 4 3 6 மாசம் பூஜை உண்டு. அடுத்த ஆறு மாசம் சுவாமி எல்லாம் கீழே இறங்கிடுவார். அந்த ஆறு மாசம் பனி மூடி கிடக்கும், சாதாரண பனி எல்லாம் இல்ல, ஒரு 25 அடி 35 அடி பனி பொழிஞ்சிருக்கும், கோவிலே தெரியாது. ஆனா ஆறு மாசம், அந்த ஆறு மாசம் அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் கீழே இறங்கி வந்துடுவா. என்ன எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன் பாத்துக்கோங்க, நமக்கெல்லாம் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம கொஞ்சம் லேசா இருந்தா ஐயோ மழை பெய்ய போறதே அப்படின்றோம், வெயில் அடிச்சா வெயில் போனாச்சு விட வெயில் ஜாஸ்தின்றோம். அங்க எல்லாமே எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸ். ஆனா அவா பாட்டுக்கு தெய்வ சிந்தனையோட ஒரு வாழ்க்கை, அதெல்லாம் கத்துக்கணும். யாத்திரை எதுக்கு போறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை முறையை பார்த்துட்டு நாம திருந்திக்கணும், நம்ம வாழ வேண்டிய முறையை கத்துக்கணும். கங்கோத்ரிக்கு போனோம் அப்படின்னா அவ்வளவு அழகான கிராமம், அத்தனை ஜனங்கள் அங்க வாழ்ந்துட்டு இருக்க சௌக்கியமா. அந்த ஃப்ரீசிங் பாயிண்ட்ல ஒரு ஆத்திரவாசத்துக்கு ஹாஸ்பிட்டல் கூட ஒண்ணும் கிடையாதுங்க. ஏதான வரணும்னா அங்கேருந்து கிளம்பி உத்தரகாசின்னு ஒரு இடம் உண்டு, அதுக்குதான் வரணும் கங்கோத்ரியிலேருந்து நியர்பை. நான் நியர்பை நான் சொல்றேன், ஒரு 2 மணி நேரம் ஆகும் குறைஞ்சபட்சம். அப்பப்ப லேண்ட்ஸ்லைட்லாம் ஆகாம இருக்கணும், பெரிய மழையெல்லாம் வராம இருக்கணும். ஒரு ஆத்திர அவசரம்னா ஒரு 2 மணி நேரம் டிராவல் பண்ணா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உண்டு, அதுக்கு தான் வரணும். ஆனா அவளுக்கு நம்ம வியாதி பெருசா வரதே இல்லை, அது ஒண்ணு வச்சுக்கோங்களே. இவ்வளவுதான், யாரும் டாக்டர் இல்லையேன்னு தெரியறதுனாலே என்னமோ தெரியல வியாதியே வரதில்லை அவளுக்கு. நமக்கு பக்கத்துல நல்ல டாக்டர் இருக்கான்னு தெரிஞ்சா, கைராசி டாக்டர் தெரிஞ்சாலே வியாதி வந்துடுறது. ஒண்ணு பல சந்தர்ப்பங்களை டாக்டரை பார்த்து டாக்டரை பார்த்தாலே சரியா போயிடுறது அப்படின்றது. இந்த ஜனங்கள் அந்த எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன் நம்மளால வர்ணிக்க முடியாத அளவுக்கு எல்லாம் எக்ஸ்ட்ரீமா இருக்கு. ஆனா அவர்கள் பாட்டுக்கு அந்த பக்தியோட பகவத் தியானத்தோட அந்த ஹிமயாச்சல பர்வதத்தில் இந்த கங்கோத்ரியில அழகா கங்கா மாதாவுடைய கோவில், அந்த கங்கை அவ அடிச்சுண்டு வர வேகம், எந்த இடத்துல பகீரதன் தபஸ் பண்ணானோ, எந்த இடத்துல சிவபெருமான் தலையிலேருந்து கங்கை பூமியில இறங்கினாலோ அந்த இடம் கங்கோத்ரி. சிவபெருமான் தலையில இறங்கினாலும் அங்கேயும் தள்ளி போனோம், 25 கிலோமீட்டர் நடந்து போனா கோமுக், இதுக்கு மேல இது போறதே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் நடந்துதான் போகணும், அங்க போனோம் அப்படின்னா அங்கதான் சிவபெருமான் தலையில கங்கை இறங்கின இடம் கோமுக். அதுக்கப்புறமா 20 கிலோமீட்டர் தள்ளி வந்தோம்னா தான் கங்கோத்ரி. அங்கேருந்து அப்படி வெள்ள வரத பாக்கணும், அங்க கிளம்புற கங்கைக்கு ஹரித்வார்ல ஆரத்தி. எத்தான தூரம், பல கிலோமீட்டர், ஒரு 300-400 கிலோமீட்டர் தொடர்ந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு அழகா ஒரு ஹாரத்தி. இன்னைக்கும் அந்த இடத்துல அந்த பகீரதன் தபஸ் பண்ண அந்த பாறையை போய் நின்னோம்னா சத்தியமா அவனுடைய தபோபலம் நமக்கு வந்துடுறது. இங்க போனோம்னாலே அந்த தபம் பண்ணணும்ன்ற புத்தி வந்துடுறது. தபோ பூமி, தேவபூமி, தபோ பூமி. அந்த கங்கோத்ரியில அந்த பகீரதன் தபம், அன்னைக்கு பகீரதன் பண்ண தவம் இன்னி வரைக்கும் நம்முடைய பாபங்கள் சரியாயிருக்கு. இன்னி வரைக்கும் இன்னைக்கு எத்தனையோ பேர்லாம் யாராவது காலா காலகதி அடைஞ்சுட்டான்னா அஸ்தியை கொண்டு போய் கங்கையில கரைக்கிறதுன்னு ஒரு வழக்கம் வச்சுருக்கும். கங்கையில அஸ்தி கரைஞ்சாச்சு அப்படின்னாலே பாபங்கள்லாம் போயிடுறது அப்படின்ற நிரூபணமான ஒரு விஷயம். கங்கையில பல இடங்கள்ல பார்த்தோம்னா அப்படியே பணம் நகர்ந்துட்டு இருக்கும், அழுகி போன பணம் எல்லாம். அந்த ஜலத்தை எடுத்து ஒரு ஃபாரினர் ரிசர்ச் பண்ணியே பார்த்தார், ஒரு துளி பாக்டீரியா, வைரஸ், ஜெர்ம்ஸ் ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமேனா ஒண்ணுமே இல்லை, இன்னி வரைக்கும் அப்படியே தான் மெயின்டைன் ஆகிட்டு. அது எப்படி யாருக்கும் தெரியறதே இல்லை. தாமிரபரணி எப்படி காப்பர் கண்டென்ட் இருக்கு யாருக்குமே தெரியல, எங்கேயே யாராவது கலந்தா விடுறோம். அப்ப இதெல்லாம் தெரிஞ்சதானே தாமிரபரணினே பேர் வச்சிருக்காங்க. நம்ம பெரியவர்களை போல புத்திசாலி யாருமே இல்லை. தெரிஞ்சதுனாலதானே தாமிரபரணின்னு ஒரு பேரடி வேற பேர் வச்சிருக்கலாமே. அப்ப இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் கங்கை பரம பவித்திரமானது அப்படின்னு சொல்ல. அப்ப அந்த கங்கை அங்கேந்து உற்பத்தி ஆகிறோம். தீபாவளிக்கு கூட கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு கேட்கும். நம்ம இங்கேயோ திருநெல்வேலியில உட்காந்து ஒரு தீபாவளிக்கு குளிக்க போற என்ன தேசிந்து அதுக்கு கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்றோம்னா அப்ப அங்க உற்பத்தியா இந்த பக்கம் வரதே இல்லை. கங்கை தெற்கு பக்கம் வரதே கிடையாது. ஏதோ மகாத்மாக்கள் சில பேருக்கு ஸ்ரீதர ஐயா வாழ்க்காக கங்கா ஆகர்ஷணம்னு கோவிந்தபுரத்துல உண்டு. சில சில இடங்கள்ல பக்தாளுக்காக ஆவிர்பவிக்கிறோம் அப்படின்னு காண கிடைக்கிறது. ஆனா இங்க உட்காந்து நம்ம தீபாவளி கொண்டாடினாலும் கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்றோம். இதுதான் இந்த தேசம். அப்ப நம்முடைய தேசம் பக்தியினாலே நம்மள சேர்த்து வச்சிருக்கு, பக்தியினாலே சேர்த்து வச்சிருக்கு. இந்த கங்கோத்ரி பார்க்கணும், அங்க போய் நின்னம்னாலே அப்படி ஒரு ஆனந்தம். நிஜமாவே அந்த ஓங்கி உலகல அந்த அந்த லீலை அங்க போய் நின்று அனுபவிச்சோம்னா தனியா தெரியும். பகவான் ஓங்கி உலகளந்த அழகும், பிரம்மதேவர் திருவடி அலம்பின அழகும், பகீரதன் பிரயத்தனப்பட்ட அழகும், சிவபெருமான் தன் தலையில வாங்கிண்டு கீழே விட்ட அழகும். தென்கலை சம்பிரதாயத்துல சடச்சாறுன்னு தான் பேரு. கங்கைக்கு பேரு சடச்சாறு, ஏன்னா சிவபெருமானுடைய சடையிலேருந்து வெள்ள வந்ததுனால சடச்சாறு. அதாவது கங்காதரன்னு ஒரு திருநாமம் சிவபெருமானுக்கு. நம பார்வதி பதே ஹரஹர மகாதேவா, ஜெய் போலோ கங்காதர பகவானுக்கு, ஜெய் போலோ ஸ்ரீ மகாராஜா பகீரதனுக்கு, ஜெய் போலோ ஸ்ரீ பிரம்மதேவருக்கு, ஜெய் போலோ ஸ்ரீ ஓங்கி உலகளந்த பெருமாளுக்கு. அத்தனை வசதி அந்த கங்கை. இப்ப நினைக்கும் பொழுதே சந்தோஷமா இருக்கு இல்லையா? அப்ப நேர பார்த்தோம்னா அப்படி இருக்கும். அத்தனை வசதி இங்க இருந்து, ஹே கங்கா மாதா நீ ஆனந்தமா கோவில் கொண்டிருக்கிற அந்த கங்கோதரிக்கு நான் வரணும், இந்த இடத்துல நீ உற்பத்தி ஆகிறியோ அந்த கோமுக்கு நான் பார்க்கணும், எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு நீங்க இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணிட்டேன்னா சீக்கிரத்துல கங்கா மாதா அழிச்சுட்டு போவா. பக்தினால மட்டும்தான் இந்த தேசத்துல யாத்திரை பண்ண முடியும். பக்தினால மட்டும்தான் இந்த தேசத்தினுடைய வைபவத்தை நம்மால புரிஞ்சுக்க முடியும். அத்தனை வசத்தி அந்த கங்கை. இந்த ஹிமாச்சல பர்வதம் அவ்வளவு வசத்தி, அந்த கங்கோதரி அத்தனை அழகு. கங்கை ஒரு பக்கம் உற்பத்தி ஆகிறான்னா இன்னொரு பக்கம் யமுனை, கங்கா யமுனா சரஸ்வதி அப்படின்றோம். அந்த கங்கா இவ்வளவு விசேஷம் அப்படின்னா யமுனா, இந்த யமுனா ஒரு அழகு. அவ எங்கேயோ கிளம்பி கிருஷ்ணலீலைக்காக பிருந்தாவனம் வர, தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆண்டாள் சொல்றா, தூய பெருநீர் யமுனை துறைவனை. கங்கை உற்பத்தி ஆகிறது இமாச்சலம், யமுனை உற்பத்தி ஆகிறது இமாச்சலம், யமுனை பாஞ்சி வந்து கிருஷ்ணலீல பண்ணது பிருந்தாவனம், ஆண்டாள் பாசுரம் பாடுறது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல. பெரியாழ்வாராவது டிராவல் பண்ணார், ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரை தாண்டி போகணதே கிடையாது குழந்தை. ஆனா தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரம்பாவாய். அத்தனை வசத்தி யமுனா மாதா கண்ணங்கரேன்னு இருப்பா, கிச்சாபய கலர். ஆனா உற்பத்தி ஆகிறது அந்த கலரே கிடையாது யமுனோதிரியில. இந்த விஷயங்கள்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இதெல்லாம் பார்க்கணும் ஒரு ஆசை உங்களுக்கு வரணும். நிறைய ஆசைகள் படுறோம், ஹிமாச்சலம் போய் இந்த இடத்தெல்லாம் பார்த்துடணும். அதுக்கெல்லாம் முடியுமா? உடம்புல பலம் இருக்கா? நான் 75-80 வயசு பாட்டி எல்லாம் நான் பார்த்தேன், எங்களுக்கு வெக்கமா இருந்தது. ஜம்முனு வரா பாட்டி, கங்கோதரி ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு இறங்குறா, யமுனோதரியில ஸ்நானம் பண்ணணும் இறங்குறா. அதா ஏறி இறங்குறத பார்த்தா நமக்கு அதிசயமா இருக்கு. யமுனோதரியில மடிச்சாறு கட்டிட்டு வரா, ஏறதே பெரிய பாடு. 7 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் நடக்கணும், இந்த ஜானகி சத்தின்னு ஒரு இடம் அங்கேயும் நடக்கணும், 7 கிலோமீட்டருக்கு. ஜாலியா வரா அவ பாட்டுக்கு. எத்தனை 75 வயசுல நாங்க யமுனோதிரி ஏறும்பொழுது ஒரு தாதா அப்படி போறா, நான் சும்மா கேட்டேன் வாட் இஸ் யுவர் ஏஜ் அப்படின்னு. கேன் யூ இமேஜின் அப்படிங்கிறார். நான் சொன்ன அரௌண்ட் 55, ஐ அம் 75 அப்படிங்கிறார். பலாருன்னு அரைஞ்சா மருந்துதுன்னு. அவர் பாட்டுக்கு ஜாலியா நடக்கிறோம், நாங்களாவது உட்காந்து உட்காந்து நடக்கிறோம். அவர் கட கடன் கேட்ட வாரத்துல 3 நாள் ஏறி இறங்குவேன்றார். அவர் நமக்கு 1 நாள் ஏறுறதுக்கு ஆயுசு முழுக்க சொல்லிட்டு இருக்கலாம், யமுனோதிரி போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்தேன்னா. அத்தனை ஆச்சரியம் அந்த யமுனோத்ரி, அவ்வளவு அழகா அங்கேந்து நடக்கணும். இந்த யமுனை உற்பத்தி ஆகிற இடத்துக்கு நடக்கிறதே ஒரு தனி சுகம். அந்த இமயமலையில நடக்கிறது ஒரு சுகம், இமயமலையில டிராவல் பண்றது ஒரு சுகம், இமயமலையில நடக்கிறது நிஜமாவே இமயமலையில நம்ம நடக்கிறோமே. ஏன்னா பகவத்கீதை, பாகவதம், ராமாயணம், மகாபாரதம் இதுல கேட்டு படிச்ச இமயமலை. அதுக்கு போறோம், அதை பார்க்கிறோம், அது வரைக்கும் புஸ்தகத்தை படிச்சிருக்கோம் கேட்டிருக்கோம், ஆனா அந்த இடத்த நேர பார்க்கிறோம் அப்படின்னா அத்தனை ஆசிரியர் பிரம்மாண்டமான இமயமலை. அது ஒசரத்தை பார்த்தோம்னா நம்ம ஒண்ணுமே இல்லை. இமயமலை நிக்கிறத பார்த்தோம்னா நமக்கு அகம்பாவம் தானா அழிஞ்சு போயிடும். சே, நம்ம எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எவ்வளவு பெரிய இமயமலை, எத்தனை சாதுக்கள் தபஸ் பண்ற இமயமலை. அங்க இருக்கிற அந்த ஜனங்கள் வாழ்க்கையை பார்த்தாலே நமக்கு அகம்பாவம் விட்டு போயிடும், நமக்கெல்லாம் அகம்பாவம் வரவே கூடாது சரியா. அத்தனை அழகா அவ பாட்டுக்கு சௌக்கியமா அதுல அந்த யமுனோதரி நடக்கிறது ஒரு 7 கிலோமீட்டர் ஆனந்தமா இருக்கும். நடக்கிற ஒரு சுகம் தனியா இருக்கும், ஜோன் அப்படி சத்தம் போட்டுட்டே வருவா யமுனா. இந்த யமுனோதரி போற வழி முழுக்க யமுனையோடைய அந்த நதிக்கரையிலேயே டிராவல் பண்ணும். எங்கேயாவது ஆழ்வார்த்தன் வழி போனோம்னா தாமிரபரணி ஆத்தங்கர வழியாவே போறோம் பாருங்க. அந்த மாதிரி கங்கோதரி போனோம்னா கங்கையை தரிசனம் பண்ணிட்டே தான் போகணும், யமுனோதரி போனோம்னா யமுனையை தரிசனம் பண்ணிட்டே தான் போகணும். அந்த யமுனோதரி ஏறது தனி சுகம். ஏற முடியாதவாள் அந்த டோலின்னு ஒன்று வச்சு உட்கார வச்சு போறான். நாலு பேர் தூக்கிட்டு போவா ஜம்முன்னு. கடைசி நாலு பேர் யாத்திரை ஒன்று உண்டு, யமனோதிரி நாலு பேர் தூக்கி போகிற யாத்திரை உண்டு. கடைசி யாத்திரை நமக்கு பிடிக்கிறதோ இல்லையோ நடக்க போறது வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ மெட்ராஸ்லாம் யாரும் தூக்கறதுலாம் இல்லை. காரில் ஏற்றி வச்சுட்டு கடைசி யாத்திரை வந்து பின்னாடி அடுத்த காரில் அவா பாட்டுக்கு போயின்னு இருக்கா. தூக்கிட்டு போகிறதுக்கெலாம் டைம் இல்லை, ரோட்ல இடம் இல்லை, அதெல்லாம் அந்த கதை திருநெல்வேலி எப்படி எனக்கு தெரியாது. நான் மெட்ராஸை பார்த்து சொல்கிறேன், காரில் ஏற்றி விட்டுறது அழகாக கடைசி யாத்திரையும் கடைசி யாத்திரை எட்டு கால்னு சொல்லுவாள். பத்தக்கா பத்தக்கா நாலு கால்னா சொல்லி வந்தால் ரெண்டே கால் நாலே கால் ஆறே கால் எட்டே கால். இந்த கடைசி யாத்திரை எட்டு கால் விடுறோம், நாலு வீல் தான் இப்பெல்லாம் மெட்ராஸில். ஆனால் அந்த யமுனோதிரியில் இந்த நாலு பேர் தூக்கிட்டு போவான். அவளுடைய வாழ்க்கையே யமுனோதிரிக்கு வர பக்தர்களை மேலே தூக்கிட்டு போகிறது. நிஜமாவே பாகவத கைங்கரியம் அவள் பண்ணிட்டு இருக்கா. ஒத்துண்டு தான் ஆகணும். நம்ம உடம்பு தூக்கி நம்ம நடக்கும்போதே மேல் மூச்சு கீழ் மூச்சு எல்லாம் வாங்குறது, நாக்கள்லாம் வெள்ள சொல்றது, இதில் ஆளை தூக்கிட்டு அவன் நடக்கணும். இந்த மார்ச் பாஸ் மாதிரி இந்த கால் ஒரே மாதிரி வைக்கிறான். ரொம்பலாம் பைசா கிடையாது, ஒரு 300-400 ரூபாய்க்கு நாலு பேர் ஒரு 7 கிலோமீட்டர் தூக்கி அழிச்சுட்டு போயிட்டு திருப்பி அழிச்சுட்டு வரான்னா நிஜமாவே அவளை சேவிக்கலாம். சத்தியமா சொல்றேன், தூக்கி அழிச்சுட்டு போறா. அவர் சில பேர்லாம் நல்லா ஜம்முன்னு கிருஷ்ண மாதிரி கொழுக்கு மொழிக்கு ஒரு 90 கிலோ 100 கிலோ இருப்பான். அவளை தூக்கிட்டு அவள் நடப்பான். முகத்துல ஒரு கடுகடுப்போ ஒரு கோபமோ வெறுப்போ ஒண்ணுமே இருக்காது. அது எப்படின்னா அந்த 6 மாசம் தான் அவளுக்கு இந்த அக்ஷய திருத்தியை. நீங்களா தங்கமாக இனிமேல் அக்ஷய திருத்தியைனா இந்த சார்தாம்னு சொல்லுவா, சோட்டா சார்தாம், யமுனோத்ரி கங்கோத்ரி கேதார்நாத் பத்ரிநாத் கோவில்களுக்கு போகிற நாள் திறக்கிற நாள் அன்னைக்கு தான் அக்ஷய திருத்தியையும் போது தான் திறப்பார்கள். தீபாவளிக்கு அடுத்த நாள் மூடி 6 மாசம் கோவில் திறந்திருக்கும், 6 மாசம் கோவில்கள்லாம் மூடி இருக்கும். சுவாமி உற்சவ மூர்த்தி எல்லாம் கீழே இறங்கிடுவான். கங்கோதிரி யமுனோதிரில எல்லாம் உற்சவ மூர்த்தினா கீழே இறங்கி வேற ஒரு ஊர்ல செட்டில் ஆயிடுவா. இந்த 6 மாசம் தான் அவ சம்பாதிப்பா, மீதி 6 மாசம் வீட்லயே தான் இருப்பா. இந்த 6 மாசம் சம்பாதிக்கிறத கொண்டு ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அந்த 6 மாசம் பச்சை பசேல் இருக்கு இமயமலை, அடுத்த 6 மாசம் வெள்ள வளேர்னு தீபூதி அபிஷேகம் பண்ண மாதிரி இருக்கும், வெள்ள வளேர்னு இருக்கும். அந்த 6 மாசம் தான் அவ வாழ்க்கை, அதுல உழைப்பார்கள் மீதி 6 மாசம் அதை கொண்டு ஒரு வாழ்க்கை. அவளுக்கு அந்த ஊரை விட்டு போகணும்னு தோணாதான் அதிசயம். இப்ப நமக்கெல்லாம் ஏதான ஒண்ணு கஷ்டம், சரி யார ஊருக்கு போயிடல சர்வசாதாரணமா தோன்றது ஒண்ணும். திருக்கோளூர் பெண் பிள்ளைய மூட்டை முடிச்சோட கிளம்புறாரு. அப்பதானே சுவாமி ராமானுஜர் சொல்றார், ஒருவர் கூரையை எழுவர் உடுத்து காய் கனி கிழங்கு தின்றாவது தின்னம் என் இளமான் புகுமூன்னு இருக்க திருக்கோளூர் விட்டு போலாமாடி பொண்ணே இருடி அப்படின்றார். அந்த ஊருக்காரா நான் பேசினேன், அப்ப சொல்றா எங்களுக்கு சௌக்கியமா இருக்கு, சுகமா இருக்கு, நிம்மதியா இருக்கும், பகவான் இருக்கான், ஆனந்தமா இருக்கு. இந்த ஊரை விட்டு போகணும்ன்ற ஆசையா வாழ்க்கை இல்ல. 6 மாசம் பனி வாழ்க்கை, 6 மாசம் வேற ஒரு தொழில் கிடையாது, விவசாயம் கூட பண்ண முடியாது, ஃபுல்லா பனி. இந்த 6 மாசத்துல என்ன விவசாயம் பண்றாலும் அது பத்திரமா வச்சுப்பா. நிறைய காய்கறிகளும் கிடையாது, பீன்ஸ் கோசு உருளைக்கிழங்கு கொள்ளு இந்த மொச்சக்கொட்டை சோயா டபுள் சோயா சோயா சோயாபீன்ஸ் அவ்வளவுதான். இதை வச்சு 6 மாசம் சாப்பிடுறான். நமக்கெல்லாம் தற்கொலையே பண்ணிடுது. இவ்வளவுதான் இவ்வளவுதான், இதை வச்சுட்டு ஒரு 6 மாசம் ஆனா முகத்துல ஒரு சந்தோஷம், வாழ்க்கையில ஒரு நிம்மதி. பகவான் கொடுத்திருக்கான், நான் இமயமலையில வாழறேன், தேவபூமியில இருக்கேன், என் பகவான் கூட இருக்கான். அவளுடைய அந்த கண்டென்ட், அந்த லைஃப் நிஜமாவே நம்ம படிக்க வேண்டிய ஒரு விஷயம். பெரிச்சு அவரு ஆசையும் கிடையாது, பெரிய லட்சியம்லாம் கிடையாது, இந்த தேசத்துல இருந்து வாழ்ந்தா போதும் அவளுக்கு, அவ்வளவுதான். அந்த தேவபூமியில இருக்கேன், எனக்கு இது திருப்தி. திருப்தி வரணும் இல்லையா, நமக்கு அதிருப்தி நிறைய இருக்கு. எவ்வளவு கொட்டி கிடக்கு, பகவான் நிறைய கொடுத்திருக்கா, ஆனாலும் திருப்தி வந்தபாடா இல்லை அவளுக்கு. இவ்வளவுதான் வாழ்க்கை. இதுல என்ன கிடைக்கிறது, 400 ரூபாய் ஒரு ஆளை தூக்கிட்டு போனோம்னா 4 பேருக்கு 100 ரூபாய் கிடைக்கும். 7 கிலோமீட்டர் ஐஷண்ட போயிட்டு ஐஷண்ட வரத்துக்கு 7 கிலோமீட்டர் 100 ரூபாய். யோசனை பண்ணிப்பாரு, நம்ம ஊர்ல ஆட்டோல ஏறினா உங்களுக்கு என்னன்னு தெரியும், 2 கிலோமீட்டருக்கு தூக்கிட்டு போறா. ஆனா அவா பாட்டுக்கு ஜெய் போலோ யமுனா மாதாக்கி இதேதான் ஜபிச்சுண்டு அழகா ஆனந்தமா மேல ஏறினா இந்த யமுனா அந்த கோவில் அங்க போய் பார்க்கணும். எப்படிதான் கோவில் கட்டினாலோ அதிசயம். இதுக்கு திரும்பி திரும்பி சொல்றேன்னா, நம்ம இங்க எவ்வளவோ கோவில்கள் நம்ம பார்த்திருக்கோம், அந்த இடத்துல அந்த மலையில எப்படி வா ஏறினா, எப்படி வா கோவில் கட்டினா, இந்த இடத்துக்கு எப்படி போய் வா கண்டுபிடிச்சா, என்ன தியானம் பண்ணா, அவ்வளவு தப்போ பூமி நம்முடைய தேசம். நம்ம யமுனோதிரி போனோம்னா அழகா குளிர் நடுங்கிறது, பனி உருகி ஜலம் வந்துட்டே இருக்கும். அதுல சப்தகுண்டம் பகவானுடைய கிருப்பா, அதுக்கு தான் சொல்ல வரேன். பனி மூடின இமயமலை, அங்க நிறைய சாதுக்கள் தவம் பண்ணிட்டு இருக்கா. அவ குளிக்கிறதுக்குன்னே பகவான் இயற்கையா ஒரு வெந்நீர் ஊற்று, இயற்கையா. அங்க கீசர்லாம் வச்சா கீசர் சில்லுனாடு அவ்வளவு இதுவாடு. அதுல ஒரு வெந்நீர் ஊற்று கொதிக்க கொதிக்க பாய்லிங் டெம்பரேச்சர் கொதிக்க கொதிக்க வெந்நீர் அந்த 7 கிலோமீட்டர் ஏறின அளப்பு தீரால இறங்கி குளிச்சோம்னா அப்படி இருக்கும், சுகமா இருக்கும். அது எவ்வளவு கொதிக்கும்னா சாதத்தை அப்படி ஒரு துணியில கட்டி அப்படி வச்சுட்டு அப்படி திரும்பி 1 நிமிஷம் அப்படி பேசிட்டு எடுத்தோம்னா விசிலே ஊத வேண்டாம், குக்கர்லாம் அப்படி எடுத்தா வந்துடும். உருளைக்கிழங்கு அப்படி வச்சு இப்படி எடுத்தா வந்துடும். அவ சொல்றா இங்க இருக்கிற யோகிகளுக்கெல்லாம் பசிக்கும் இல்லையா, அவ வந்து பணியில குளிக்க முடியாது இல்லையா, அவர்களுக்காகவே பகவான் ஸ்பெஷலா பண்ணி வச்சிருக்கா 365 நாள் சுட சுட வெந்நீர். சோலார் கிடையாது, கீசர் கிடையாது, ஆனா சத்த குண்டம் இறங்கினா அவ்வளவு சுகம். இதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு இடம். இந்த தேசத்தினுடைய மகிமையை தெரிஞ்சுக்கோங்க. இங்கேயோ இமயமலையில பனி படர்ந்த இமயமலையில கொதிக்க கொதிக்க வெந்நீர் ஊற்று. எத்தனையோ யோகிகள்லாம் தவம் பண்றவா அவள்லாம் குளிக்கிறது ஸ்நானம் பண்றதுக்கும் அவளுடைய ஆகாரத்துக்குமான அந்த யமுனோதி. அங்க யமுன் அப்படி வருவா, ஃப்ரிஷாலாம் வரமாட்டா, இதனோடு 2 பாம்பு புற்றுல 2 ஓட்டம் இருக்கும் இல்லையா, அந்த ஓட்டையிலேருந்து தண்ணி இப்படி வெள்ள அப்படி தெளிச்சா அப்படி இருக்கும், அவ்வளவுதான். இதனோடு இப்படி சத்தம் போட்டு வெள்ள வருவா அந்த யமுனை. அதுக்கப்புறம் அவன் இறங்கி ஓடி வந்து பிருந்தாவனத்துல வரதை பார்த்தா இவளா அவள்னு இருக்கும். அந்த உற்பத்தி ஸ்தலம் நதி மூலம் ரிஷி மூலம் சொல்றோமே அந்த நதி மூலம் அந்த யமுனோதிரி உற்பத்தி. கொதிக்க கொதிக்க சூரிய புத்திரி, சூரியனுடைய புத்திரி தான் இந்த யமுனா தேவி. அதனாலதான் காளிந்தி கிருஷ்ணனுடைய 16108 பத்னிகள்ல ரொம்ப முக்கியமானவர்கள் அஷ்ட பத்னிகள் அஷ்ட மகிஷிகள். அதுல ஒருத்தி காளிந்தி, யமுனா தேவி கிருஷ்ண பத்தினி. அவள் அங்க உற்பத்தி ஆகி அப்படி வெள்ள வர்றத தாக்கணும், நிஜமாவே கண்கள்ல கண்ணீர் வழி. இந்த யமுனை கிருஷ்ணர் இலைக்காக பிருந்தாவனத்துக்கு ஓடி விடா. கிருஷ்ணன் அவ்வளவு அழகா இஷ்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தை கண்டோமே அப்படின்னு பிருந்தாவனத்துல கண்ணன் மாடுகள் எல்லாம் வச்சுண்டு மேய்ச்சுண்டு டெய்லி அதுகளுக்கெல்லாம் நீரூட்டி விட்டு கொண்டு விளையாடும்படியாக இந்த யமுனை வராளாம். கண்ணன் பிறந்த உடனேயே இந்த யமுனையை கடந்துதான் போறான். அந்த யமுனை உற்பத்தி ஆகக்கூடிய யமுனோதிரியில பார்த்தோம்னா இத்தினோண்டு சின்ன ஒரு ஹோட்டை வழியா அதுலேருந்து அவ வெள்ள வர்றது. நிஜமாவே கண்கள் ஆனந்த பாஷ்பம் வழியும். ஜெய் போலோ யமுனா மாதா கீ ஜெய். அந்த யமுனை அங்க உற்பத்தி ஆகி கிருஷ்ணலீலாவுக்காக பிருந்தாவனம் வரா. அத்தனை மகாத்மாக்கள் யமுனையை பார்த்து பார்த்து கதர்றா, கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு கதர்றா. அந்த யமுனை உற்பத்தி ஆகிறதுல யமுனை கருப்பாவே இல்லை, வெள்ளவிளையன்னு தான் இருக்கா. இந்த பிருந்தாவனம் வரும்போது கருத்து போயிடுறான். ஏண்டா அப்படின்னா கிருஷ்ணன் குளிச்சு குளிச்சு கருத்து போயிட்டான். பிருந்தாவனத்தை அவ்வளவு கிருஷ்ண கருப்பு, கிருஷ்ண கருப்புன்னா கிருஷ்ண கருப்பு தான். அது வரைக்கும் எங்கேயுமே வந்து யமுனைய கருப்பா பார்க்கவே முடியாது. பிருந்தாவனம் எப்படிதான் கலர் மாறுறாளோ தெரியாது. அத்தனை அழகா கலர் மாறிடுறா. கிருஷ்ணன் குளிச்சு குளிச்சு கருத்து போன ஒரு யமுனா தேவி. அவ்வளவு அழகு பார்க்க வேண்டாமா ஆயிடுச்சுல. இது எங்கேயாவது விசா வாங்க வேண்டாம், பாஸ்போர்ட் வாங்க வேண்டாம், ஆசை இருந்தா போதும். நீங்க எதை பத்தியுமே யோசிக்காதீங்க. எனக்கு இந்த யமுனை உற்பத்தி ஆகிற இடத்தெல்லாம் பார்க்கணும், எனக்கு இமாச்சல பர்வதம் போகணும்னு நீங்க பிரார்த்தனை பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமா நடக்கும். நம்ம தேசத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கணும். இது போல உலகத்தை நீங்க எங்க தேடினாலும் கிடைக்காது. உலகத்தை எத்தனை தேசம் நீங்க போனாலும் இது போல பக்தி பரவசமான உத்தமமான ஸ்தலங்கள் எவ்வளவு தேடினாலும் கிடைக்காது. யமுனோத்ரி போற வழியில்தான் மார்கண்டைய உட்கார்ந்து மார்கண்டைய புராணம் எழுதின இடமெல்லாம் இருக்கு. மகாபாரதத்திலையும் புராணங்கள்லயும் நாம படிக்கக்கூடிய இடங்கள்லாம் நேர பார்க்கணும்னா ஹிமாலயம் போனா பார்த்துடலாம். அவ்வளவு விசேஷம், அத்தனை சிரேஷ்டம் அந்த இமயமலை, அவ்வளவு வசதி அந்த கங்கோத்ரி யமுனோத்ரி. உங்களுக்கு சோட்டா சார்தாம் யாத்திரா தான் உங்களை ஐஷன் பயின்றிருக்கேன். நீ சரியா சொல்லணும்னா பார்க்க வேண்டிய இடங்கள் ஆயுஷல ஆசைப்படுங்கோ. இதுக்காகவா திரும்பி ஹிந்து ஒரு கால இந்த ஜென்மால முடியலன்னா கூட இன்னொரு ஜென்மா பிறக்கணும், இதெல்லாம் போய் பார்க்கணும். அதனால திரும்ப திரும்ப பிறங்கோ, தப்பே கிடையாது. ஜென்மா வேண்டாம்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. திரும்ப திரும்ப ஹிந்துவா பிறக்கணும், பாரத பூமியில பிறக்கணும், யாத்திரை போகணும், இந்த தேசத்தை அனுபவிச்சுட்டே இருக்கணும். கன்னியாகுமரியிலேருந்து இமயமலை வரைக்கும், துவாரகாலேருந்து பூரி வரைக்கும் கொட்டி கடக்கு இடங்கள் நம்ம பார்த்தது 1% கூட இன்னும் கிடையாது. சுத்தி இருக்கிற கோவில்கள் நிறைய பார்க்கல, தாமிரபரணி ஆத்தங்கள் இருக்கிற கோவில்கள் நிறைய இன்னும் பார்க்கல. தமிழ்நாட்டில் இருக்க திவ்ய தேசங்கள் இன்னும் பார்க்கல, கிட்டத்தட்ட 85 திவ்ய தேசங்கள் தமிழ்நாட்டிலேயே இருக்கு. அவ்வளவு விஷயங்கள் கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு தேசத்துல வாழ்ந்துருக்கும். பக்தி பக்தி பக்தி, அந்த யமுனோதிரி அவ்வளவு அழகா அங்க உற்பத்தியாகி நமக்காகவே வருகின்றார். இந்த கங்கோத்ரி யமுனோத்ரி ஒரு சுகம்னா கேதார்நாத். அப்பா கேதார்நாத், இப்ப கூட 2013 ஒரு பெரிய வெள்ளம் வந்தது பாருங்க, அந்த வெள்ளத்தினுடைய தாக்கத்தை இன்னைக்கும் பார்க்க முடிகிறது போற வழிகள்ல. அந்த வெள்ளத்தினுடைய தாக்கம் பெருசு பெருசா பாறை மலைதான் சொல்ல உருண்டு வந்து விழுந்திருக்கு. 2013 நடந்து நாங்க இப்பதான் போனோம், ஆனா இன்னைக்கு பார்த்தாலே பயங்கரமா தான் இருக்கு. இதுக்கப்புறமும் கூட ஜனங்கள் கேதார்நாத் போகிறதையோ பத்ரிநாத் போகிறதையோ குறைச்சிக்கவே இல்லை. அதான் அதிசயம். இதுதான் நம்ம தேசம். எத்தனை இயற்கை உற்பத்திகள் வந்தாலும் எத்தனை பயங்கரங்கள் நடந்தாலும் இங்க பக்திக்கு ஒரு நாளும் ஒரு குறைவும் கிடையவே கிடையாது. அப்படி ஒரு தேசம். இங்க பக்தி மட்டும் குறைஞ்சதே கிடையாது, ஒவ்வொரு நாளும் விருத்தி ஆகிட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் பக்தி கூடிட்டு தான் இருக்கு, ஒவ்வொரு நாளும் விசேஷங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. இந்த யமுனோத்ரி கங்கோத்ரி கேதார்நாத் பத்ரிநாத் இது நாளும் இப்படி இருக்கும். நீங்க நாளுக்கு இப்படி போக முடியாது, இப்படி இறங்கி இப்படி போய், இப்படி இறங்கி இப்படி போய், இப்படி இறங்கி இப்படி போய், இப்படிதான் போகணும் 4 இடத்துக்குமே. அது போகிறதே ஒரு சுகம். நீங்க ஹரித்வாரில் நடந்து இந்த 4 இடத்தையும் பார்த்தோம்னா ஒரு 7 நாள் 10 நாள் வச்சுக்கோங்களேன், கண்ணை முழிச்சா இமயமலை தான். கண்ணை முழிச்சு பார்த்தா இமயமலை தான். ராத்திரி படுக்கிறது இமயமலை தான், எழுந்துக்கிறது இமயமலை தான், தூக்கிறது இமயமலை தான். இந்த இமயமலையில ஒரு நாளாவது வாசம் பண்ணி பார்க்கணும், அப்போதுதான் அதனுடைய சாநித்தியம் என்னன்னு புரியும். அந்த அவ்வளவு வசதி ஹிமாச்சல பர்வதம், அத்தனை வசதி அந்த கேதார்நாத். அது போகிறதே ஒரு அழகு. இருக்கிறதே ரொம்ப தூரம் நடக்க வேண்டிய ஒரு இடம் எதுன்னா கேதார்நாத் தான். 14 கிலோமீட்டர் அந்த காலத்துல நடந்திருக்கா. இந்த 2013 வெள்ளத்துக்கு அப்புறமா 21 கிலோமீட்டர் ட்ரெக்கிங், 21 கிலோமீட்டர் நடக்கணும், இல்லாட்டி ஹெலிகாப்டர்ல போனோம். நாங்களாம் ரொம்ப சமத்து ஹெலிகாப்டர்ல போயிட்டு வந்துட்டோம், நடக்கல. நாங்க போறோம் அந்த கேதார்நாத்துக்கு போறோம். அங்க நான் தமிழ்நாட்டுடைய ஒரு அம்மாவை பார்த்தேன், ஒரு சாதாரண ஒரு தாமர அம்மா, அவ்வளவு தாமர பெண்மணி. இங்க ஈரோடு பக்கத்துல இங்கிருந்து வந்திருக்கா, அதான் அங்கேருந்து நடந்து வந்திருக்கா, குதிரையில வந்திருக்கா. அவ ஈரோடுலேருந்து ரொம்ப வருத்தம் அவளுக்கு என்னடான்னா, தேன் பாட்டில் எடுத்துன்னு வந்தாலும் இங்கேருந்து கேதார்நாத் யாத்திரைக்கு எதுக்குடான்னா கேதார்நாத் பகவானுக்கு அபிஷேகம் பண்றது. எங்கேருந்து தேன் எடுத்துட்டு எங்க வாருங்க, சத்தியமா கண்ணில் கண்ணீர் வழிஞ்சது. இது பக்தி. நம்மளா இருந்தா நம்ம ட்ரெஸ் என்ன எடுத்து வச்சுக்கலாம் தான் தோணும். நமக்கு போனா எங்க தங்கலாம், எங்க சாப்பாடு கிடைக்கும், இது ஒண்ணுதானே யோசிப்போம். எங்கேந்தோ ஈரோட்ல இருந்து கிளம்பி ஒரு தேன் பாட்டில எடுத்துட்டு கேதார்நாத் பகவானுக்கு அபிஷேகம் பண்ணணும்னு அந்த ஸ்திரீக்கு தோன்றதுன்னா இதுதான் இந்த தேசம். அவளுக்கு பெருசா புராணம் தெரியுமோ தெரியாதோ, கேதார்நாத் மகிமை தெரியுமோ தெரியாதோ, யாரோ கேதார்நாத் போலான் இருக்கா, ஒரு 15 பேர் கிளம்பியிருக்கா, வயசான அம்மா. நான் சொல்ற ஒரு 55 வயசு இருக்கும் அந்த அம்மாவுக்கு, நான் சொல்றது பாட்டி தான். கூட வந்தவங்க நடந்து வராங்க சாமி, அதனால நான் வந்து குதிரையில வந்துட்டேன், எப்படியோ தெரியல தேன் பாட்டில் உடஞ்சு கொட்டிடுச்சு சாமி, ரொம்ப வருத்தமா சொல்ல கேதார்நாத்ல உட்காந்துட்டவர். நான் பிரமிச்சு போனேன், நமக்கு எல்லாம் தோணலையே கேதார்நாத் போனோம் அவ்வளவுதான், போகணும்னு தோணுறது வழியே. இங்கேருந்து எடுத்துட்டு போய் அந்த தெய்வத்துக்கு ஒரு அபிஷேகம் பண்ணணும்னு தோணணும்னா என்ன ஒரு பக்தி இருக்கும் பாத்துக்கோங்க. அதுதானே வசதி, அதுதானே இந்த தேசத்தினுடைய பலம். அத்தனை ஆச்சரியம். 21 கிலோமீட்டர் இன்னைக்கு நடக்கிறவா இருக்கா இந்த கேதார்நாத் ஜோதி. 12 ஜோதிர்லிங்கத்துல ஒசரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஜோதிர்லிங்கம் இந்த கோவில். நன்னா கல் கட்டடம், எப்படிதான் கட்டினாலோ இல்லை, எங்கேருந்து தான் கல்ல கொண்டு வந்தாலும், எங்கேருந்து தான் சிற்பி அழிச்சுட்டு போனாலும், சங்கர பகவத் பாதர் ஆதிசங்கர பகவத் பாதர் அழகா நிர்மாணம் பண்ண கோவில். சரியா அவருக்கு முன்னாடி பஞ்சபாண்டவர் நிர்மாணம் பண்ணா புனருத்தாரணம் பண்ணது ஆதிசங்கர பகவத் பாதர். இந்த பனிமலைகளுக்கு நடுவில் இன்னொன்று ஒரு இடம், அந்த ஒரு சின்ன கிராமம், அதுக்குள்ள ஒரு கேதார்நாத் பகவானுடைய கோவில். அந்த வெள்ளம் வந்திருக்கிறது பார்த்தா இன்னைக்கும் அந்த கட்டடங்கள்லாம் சின்ன பின்னமாக கிடக்கிறது, கோவில் மட்டும் ஜம்முன்னு நிற்கிறது. சுதீர்க்க கட்டடங்கள்லாம் சின்ன பின்னமாக இருக்கு. கேதார்நாத் நாங்கள் போகும்போது பார்த்தோம், கேதார்நாத் கோவில் பின்னாடி பார்த்தா ஒரு பெரிய பாறை. நான் பாறைன்னு நான் சொல்றது தப்பு, நன்னா ஒரு 20 அடி நீளத்துக்கு மேலே இருக்கும், ஒரு 15 அடி வசனம் இருக்கும், அது அகலம் ஒரு 20 அடி இருக்கும் வச்சுக்கோங்க. அவ்வளவு பெருசு, ஒரு போல்டர்னு சொல்லணும், பெரிய ஒரு பாறை மலை மாதிரிதான். கரெக்டா கேதார்நாத் கோவில் பின்னாடி வந்து அப்படி நின்று இருக்கு. அந்த பாறைக்கு இப்ப பூஜை ஆரம்பிச்சுட்டா. இந்த பாறைக்கு என்னடா பேருனா, பீமசிலான்னு பேர் வச்சிருக்கா, ஷிலானா பாறைன்னு அர்த்தம். நடக்கிற பீமசிவா எதுக்குடானா, அந்த வெள்ளை அடிச்சது பாருங்க, வெள்ளை அடிச்சு அந்த பாறை உருண்டு வந்து கரெக்டா கேதார்நாத் கோயிலுக்கு அப்படி வந்து நின்றுடுச்சு. இந்த ரெண்டு கையை வச்சு நிக்கிற மாதிரி நின்றுடுச்சு. அதுல என்ன ஆயிடுச்சுன்னா, அடிச்சு அந்த வெள்ளம் எல்லாம் அந்த பாறை தடுத்து ரெண்டு பக்கம் டைவர்ட் பண்ணி விட்டுடுத்து, அதனால கோயில் ஒன்னும் ஆகல. இதுதான் நம்ம தேசம். கோவில் அப்படியே நிக்கிறது, அந்த பாறை விழுந்திருந்ததுன்னா கோவிலே இல்லாம போயிருக்கும். அதுக்கு முன்னாடி அவ்வளவு சின்ன சின்ன பாறைகள் வந்திருக்கு. இப்ப சின்ன பாறையினால அது நிக்கல, கரெக்டா அந்த கோவிலோட எல்லையில வந்து இந்த பாறை அப்படி நிக்கிறது. ரைட், நான் வந்துட்டேன், ஒண்ணு ஆகாது, வெள்ளத்துல நிக்கிறது. அந்த பாறைக்கு பீமசிலான்னு பேரு, பீமன் போட்ட பாறை. அவ சொல்ற அதுதான், கேதார்நாத் கோவில் அழிஞ்சிடப்படாதுன்னு சொல்லி பீமன் கொண்டு வந்து பாறையை போட்டுட்டான். இந்த வெள்ளம் ரெண்டு பக்கம் அடிச்சுட்டு போய் எல்லாம் சின்ன பின்னமா இருக்கு, கோவில் மட்டும் அப்படியே கேதார்நாத் பகவான் பரம சௌக்கியமா இருக்க. பரம சௌக்கியம்னா பரம சௌக்கியமா, பஞ்சபாண்டவர்கள் தொழுத ஒரு இடம், ஆதிசங்கர பகவத் பாதர் பூஜை பண்ண ஒரு இடம் கேதார்நாத். இங்கேயோ காலடி கேரளா, இங்கேருந்து நடந்து போய் அந்த பனிமலையில உட்கார்ந்துட்டு அந்த கோவிலை புனருத்தாரணம் பண்ற, இங்கே அங்க போய் ஒரு புனருத்தாரணம் பண்ணி அந்த கோவில்ல அவ்வளவு அழகா பிரதிஷ்டை பண்ணி பூஜை. இப்ப கேதார்நாத்துடைய லிங்கத்தை பார்க்கணும், ஒரு பிரமிட் ஷேப் தான் இருக்கு, ஒரு சரியா ஒரு மலை, ஒரு மலையினுடைய சிகரம் மாதிரிதான். நம்ம சாதாரண பாக்குற மாதிரி வட்டமான லிங்கம் ஆவுடையார் அப்படிலாம் கிடையவே கிடையாது, ஒரு பிரமிட் அவ்வளவுதான். அதுல போன என்ன ஒரு சுகம்னா, தொட்டி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கலாம், அதெல்லாம் ஒரு சுகம். வடக்குல அந்த ஒரு சுதந்திரம் நமக்கு உண்டு. இங்க தூரத்திலே நிலையப்பட பார்த்த தியாபம் எல்லாம் போகணும்னா கேதார்நாத் போய் மேல விழுந்து பரலலாம். நான் போகும்போது ஒருத்தர் மேல விழுந்து பரல்றாரு கேதார்நாத் லிங்கத்து மேல, அவர் நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருக்காரு, அவர் கண்கள்ல கண்ணீர் வெளியே மைக்காசல் குத்தின்னு நிக்க, இந்த கேதார்நாத் பகவானால நல்லா நெய்யெல்லாம் போட்டு அபிஷேகம், அந்த நெய்யெல்லாம் இவர் உடம்புல வந்துடுச்சு, அழகா கட்டி பிடிச்சு உடம்பெல்லாம் இறுக்கி அணைச்சிண்டு அந்த சாநித்தியம். நிஜமா அங்க நிக்கும் போது நான் நெஞ்சு நிமிந்த, நான் ஹிந்து, நான் பாரத்வாசி. ஏண்டான்னா இப்படி ஒரு தேசம் ஆச்சு, என்ன ஒரு தேசம், எங்கேயோ ஒரு மலையில ஏதோ ஒரு இதுக்கெல்லாம் என் மனுஷன் போவானா அப்படின்னு இல்லாம, அத்தனை பேர் அத்தனை பாஷக்காராலும் பாரத பூமியில எத்தனை பாஷ உண்டோ அத்தனை பாஷக்காராலும், எத்தனை வயசு உண்டோ அத்தனை வயசுக்காராலும், இள வயசுக்காரா வயசானதா, கணவன் மனைவியா வரா, குழந்தைகளோட வரா, பெற்றோர்களா வரா, ஃப்ரெண்ட்ஸோட வரா, அத்தனை பேரும் வந்து அந்த இடத்துல அங்க தரிசனம் பண்ணி கைகூப்பி கண்கள்ல கண்ணீர் வழியே உக்காந்து பூஜை பண்ண சொல்றான். நம்மள நம்ம உக்காந்து அழகா கேதார்நாதெல்லாம் கோவிலுக்கு அர்ச்சனை கூட நம்ம தூரத்தை எட்டி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அங்க நீங்க அழகா அவர் மேலேயே ஒரு காலை போட்டு உட்காந்துக்கலாம். கேதார்நாத் பகவான் மேல அப்படி காலை போட்டுட்டு அவர் தொட்டுண்டே அப்படி அழகா நம்மளே நாலு புஷ்பத்தை எடுத்து அவர் தலையில அப்படி சேர்க்கலாம். என்ன சுகம், அதை அனுபவிக்கணும் இல்லையா. இதெல்லாம் இந்த தேசத்தை விட வேற எங்க கிடைக்கும், வேற எந்த தேசத்துக்கு போனாலும் கிடைச்சிருமா, வேறெல்லாம் கிடைக்கலாம், இது கிடைக்குமா, இது கிடைக்கணுமே. பஞ்சபாண்டவர்களுடைய மூர்த்தி எல்லாம் அந்த கோவில்ல உள்ளுக்குள்ள சைட்ல வச்சிருக்கா, அங்கேயும் ஒரு லட்சுமி நாராயண தேவியே நிக்கிறார். அவர் பாட்டுக்கு எனக்கு இங்கேயும் இடம் உண்டு, நெல்லையப்பட ஒரு கோவிந்தர் உட்கார்ந்துருக்காரு பாருங்க, இங்கேயும் ஒரு இடம் உண்டு, இடத்தை கொடுத்தா மடத்தை பிடிக்கிறது யாருன்னா கோவிந்தன் தான். எங்க வேணா இடம் கொடுங்கோ ஒரு இடத்து ஜம்முன்னு பிடிச்சிருந்துவார். குருவாயூர்ல போனா போறோம் இடம் கொடுத்தா, கடைசியில மம்மியூருக்கு சிவபெருமானே அனுப்பிட்டானோட குருவாயூரப்ப, சரியா ஸ்தலம் பார்த்தா சிவபெருமானுடைய ஸ்தலம் குருவாயூர், இவன் வந்தா அவரை கிளப்பி மம்மியூருக்கு அனுப்பிட்டான். சிதம்பரம் கதை நமக்கு நல்லாவே தெரியும், தில்லை நடராஜனும் தில்லை கோவிந்தராஜனும் கதை. அப்ப இதுதானே இந்த தேசம், இதுதானே வசதி. இது என்ன ஆச்சரியம்னா, நான் கேதார்நாத் பகவான் அப்படியா நிஜமாவே வெள்ள வரத்துக்கு மனசே இல்லை. அங்க ஒரு பெரிய மணி உண்டு கேதார்நாத் கோவில்ல, இந்த 2013 வெள்ளம் வந்தது பாருங்க, அப்ப ஒரே ஒருத்தர் மட்டும் ஓடிவே அந்த மணியை பிடிச்சு தொங்கிட்டு இருந்தார். வெள்ளம் முடிகிற வரைக்கும் அந்த மணியை பிடிச்சுட்டே தொங்கிட்டு அவருக்கு ஒண்ணுமே ஆகல, ரக்ஷப்பட்டார் அவர். சத்தியமா அத்தியாச்சரியம், அதி விசேஷம். அங்க அங்கேயே அந்த நதி உற்பத்தி ஆகிற மந்தாகினி நதி வர்றதும், அந்த கேதார்நாத் பகவானுடைய கோவிலும், அந்த கேதார்நாத் லிங்கமும் ஆயுசுல பார்க்க வேண்டிய ஒரு இடம். அத்தனை அழகு, அத்தனை வசதி. அதுல இந்த பனிமலையில இந்த வெயில் படும் பொழுது தங்க மலையாவே ஜொலிக்கிறன மெக்கனஸ் கோல்டுன்னு சொல்லுவா, தங்க மலை அவ்வளவுதான். டக்குனி யாராவது பார்த்தோம்னா தங்கமலை தங்கம் 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 ஓடுவோம். அந்த மாதிரி தங்கம் போல ஜலிக்கும்படியான ஒரு இமயமலை, அந்த பீக்ல ஒரு கோவில், இங்க இந்த எல்லையில கன்னியாகுமரியில இத்தினோண்டு பாறையில ஒரு கன்னியாகுமரி அம்மன் கோவில்னா அங்க அத்தனை உசரத்துல அத்தனை தூரத்துல பனிமலைக்கு நடுவுல ஒரு கேதார்நாத் கோவில், துவாதச ஜோதிர்லிங்கத்துல ஒரு இடம், அவ்வளவு அழகா பஞ்சபாண்டவர்கள் தரிசனம் பண்ண ஒரு ஸ்தலம் சொல்றா. ஒரு காலத்துல கேதார்நாத்துக்கும் பத்ரிநாத்துக்கும் போயிட்டு வருவாளாம், அப்படியே நடந்தோம். ஒரு காலத்துல கேதார்நாத்துக்கும் பத்ரிநாத்துக்கும் பூஜை பண்ற ஒரே ஒருத்தர் தான் இருந்தாராம். அவர் இங்க பூஜையை முடிச்சுட்டு அந்த பனிமலையில 20 கிலோமீட்டர் நடந்து அங்க பூஜை பண்ணி திருப்பி இங்க வருவாராம். கேட்டாலும் நமக்கு மூச்சு வாங்கிறது. நடந்து போயிட்டு வருவாள் கேதார்நாத்திலேயே இந்த பத்ரிநாத். அத்தனை வசதி நம்முடைய தேசம். இந்த கேதார்நாத்திலையும் பார்த்தோம்னா அழகா தப்தகுண்டம் பகவான். எத்தனை ஜோரா ரிஷிகள் ஞானிகள் யோகிகள் இந்த தேசத்தை காப்பாத்தின்றிருக்கான்றதுக்கு இதெல்லாம் தானே சத்தியம். கங்கோதி வருடத்துல எத்தனையோ ரிஷிகள் தபஸ் பண்றா, யமுனோதிரியில எத்தனையோ சாதுக்கள் தபஸ் பண்றா, கேதார்நாத் எத்தனையோ அற்புதமான மகாத்மாக்கள் தபஸ் பண்றா. இவாள்லாம் தபஸ் பண்றதுனாலதான் தேசம் நன்னா இருக்கு. நமக்காக எங்கேயோ தென்கோடி இருக்கிற நம நன்னா இருக்கணும்னு அங்க இருக்கக்கூடிய சாதுக்கள் பண்ற தபஸ் இன்னி வரைக்கும் நமக்கு நன்மை பயக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தேசத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். அத்தனை வசதி. இந்த கேதார்நாத் போகிற வழியெல்லாம் நிறைய கோவில்கள் இருக்கு குட்டி குட்டியா. இந்த கேதார்நாதையும் பத்ரிக்கு போனோம், ஒவ்வொரு அதமா போயிட்டு கங்கோதிரி போனோம், யமுனோதிரி, அடுத்து கேதார்நாத், அடுத்து நேர பத்ரி நாராயண் பதரி வனங்கதுமே அப்படின்னு திருமங்கி ஆழ்வார் சொல்ற. உடம்பு நல்லா இருக்கும் போதே ஓடிவே பத்ரிய பாத்துரு. பத்ரி அப்படின்னா இளந்தம். இனிமேல் இளந்தம் பழத்தை பார்த்தா பத்ரி ஞாபகம் வரணும். பத்ரியில தாயார் இளந்த மரமா இருக்காள், பத்ரிகாசிரமம்னே பெயர். அதுலயும் பஞ்சகேதார், பஞ்சபிரயாகை, பஞ்சபத்ரி இத்தனையும் உண்டு. 5 விதமான பத்ரி உண்டுன்னு ஆச்சரியம். இனிமேல் எங்கேயாவது இளந்த பழம் சத்தம் கேட்டாலோ படிச்சாலோ இளந்த மரத்தை பார்த்தாலோ இளந்த மரத்தை பார்த்தாலோ பத்ரி 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 பதரி வனங்குதுமே முத்தத்து முக்கோல் துணையாக. ரொம்ப அழகா திருமங்கையாழ்வு அனுபவிக்கிறார். திருமங்கையாழ்வார் இங்க திருவாளி திருநகரி சீர்காழி பக்கத்துல இங்கேந்து ஒரு ஆழ்வார் அங்க போய் மங்களாசாசனம். 4000 வருஷத்துக்கு முன்னாடி, 4000 வருஷத்துக்கு முன்னாடி அங்க போய் ஒரு மங்களாசாசனம். இதை தாண்டி ஒரு இடம் இருக்கு, திருப்பிரிதின்னு ஒரு இடம். இன்னைக்கு ஜோஷி மட்டும் அந்த இடம் சொல்லிட்டு இருக்கா, நிறைய மகாத்மாக்கள் இல்ல, அது பத்ரியை தாண்டி அந்த பக்கம் இருக்குன்றான். பத்ரியே எங்கேயோ இருக்கு, அதை தாண்டி ஒரு திவ்ய தேசம் திருப்பிரிதின்னு ஒரு இடம். அங்கேருந்துதான் ஆரம்பிக்கிறார் திருமங்கையாழ மங்களாசாசன. திருப்பிரிதிலேருந்து ஆரம்பிச்சு பத்ரி வந்து அதுக்கப்புறம் அப்படி கீழே இறங்கி வர்றார். அவ்வளவு வசத்தில் திருமங்கையாழ்வார் இங்கேருந்து அங்க போயிட்டு பாசுரம் பாடுறார். முற்றத்து முக்கோல் துணையாக ஜோரா சொல்றார். விதிர் விதிர்த்து கண் சுழன்றா நிறைய பெரியவாள் சொல்லல, அந்த வயசாக வயசாக படாத பாடு படுறையே. இது என்னப்பர் மூத்தவார் என்று இளையவர் ஏசாமும் மதுவும் வண்டுகள் பண்பாடும் பதறி வணங்குதுமே. வண்டுகள்லாம் பாடுறது இமயமலையில அத்தனை அழகா ஜோரா இருக்கா. அந்த பத்ரிகாசிரமம், இந்த கேதார்நாதன் பத்ரிகாசிரமம் போற வழியில பார்த்தோம்னா த்ரியுகி நாராயணன் ஒரு கோவில் உண்டு. அங்கதான் சிவ பார்வதி கல்யாணம் நடந்த இடம். சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடந்த இடம். அங்க 3 யுகமா ஒரு யஜ்ய குண்டம் இருக்கு. 3 யுகமா சிவபார்வதி கல்யாணத்தின் பொழுது அந்த யஜ்யம் பண்றதுக்கு, ஹோமம் பண்றதுக்கு யாகசாலை வளர்த்திருப்பா இல்லையா, அந்த அக்னி 3 யுகமா எரிஞ்சுட்டு இருக்கு. இன்னைக்கும் அங்க எரிஞ்சுட்டே இருக்கு. எந்த இடத்துல சிவபெருமான் பார்வதியை கையை பிடிச்சிருந்து அழகா பிரதட்சணம் எல்லாம் பண்ணாரோ அந்த இடம் இன்னைக்கும் அந்த த்ரியுகி நாராயணன் கோவில். யாக குண்டம் பார்த்தா நான் உட்கார்ந்துருக்கேன், மேடை சைஸ் இருக்கும். இன்னைக்கும் அது 365 நாளும் எரிஞ்சுட்டே இருக்கு. அங்க யாருக்காவது உடம்பு சரியில்லைனா அங்க போவா, அங்க சாம்பல் எடுத்து வாயில போட்டுவா போயிடுவா, சரியா போயிடும். ஏதான பிரார்த்தனையும் அங்க போவா, அந்த யஜ்ய குண்டத்தில் இருக்க சாம்பல் எடுப்பா, நெத்திரி இட்டுப்பா, போயிடுவா, நடந்துடும். அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த ஸ்ரீ நாராயண கோவில் போகணும், அந்த யஜ்ய குண்டத்தை தரிசனம் பண்ணணும், அங்க இருக்கிற சாம்பல் நெத்தியில எடுத்துக்கணும், வாயில போட்டுக்கணும், எல்லாம் நடக்கும். அவ்வளவுதான் ஆச்சரியம். சிவபார்வதிகளை நம்ம படிச்சிருக்கோம். அங்கே இருந்துதான் நம்ம அகத்தியரை அனுப்பி விட்டானோ, மலை மேல எங்கேயோ கல்யாணம், அதுக்கே வெயிட் தாங்க முடியாம அகத்தியர் இருந்த அங்க நடந்த கல்யாணத்துக்கு இங்க அகத்தியர் அனுப்புறான். எத்தனை ஊர் இருக்கு, யாரையாவது அனுப்ப வேண்டியதானே. இதுனோடு ஒரு குள்ள மனுஷனு அங்கே இங்க போயா அப்படின்னா, அவர் இங்க வந்தாரோ நமக்கு தாமிரபரணி கிடைச்சா பொதுகேமர். எங்க எங்கேயோ நடக்கிற கேதார்நாத் பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீவி நாராயணன் கோவில் நடக்கிற சிவபார்வதி கல்யாணத்துக்கு தேவர்கள் வர, அதுக்கு பேலன்ஸ் இல்லாம போக அங்கேந்து அகத்தியரை இந்த தென்கோடி அனுப்புறாருன்னா, அங்க நடந்த கல்யாணத்தை இங்கேந்து ஒரு தரிசனம் பண்றாருன்னா, இதுதான் நம்முடைய தேசம். எங்கேந்து எங்க முடிச்சு போகிறது பார்த்தா, இதுதான் நம்முடைய பக்த தேசம். அத்தனை வசதி அந்த தீயுகியின் நாராயணன் அந்த கோவில பார்த்தா, இத்தொண்டு தொண்டு மூர்த்தி தான், பெரிய மூர்த்தி எல்லாம் கிடையாது, முக்கியமா அந்த ஹோமகுண்டம் தான். அத்தனை ஆச்சரியமான அந்த ஹோமகுண்டம், அது தரிசனம் அப்படியே போனோம்னா பத்ரி வணங்குதுமே. பத்ரிகாசிரமம் ரொம்ப லேண்ட்ல ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு விஷயம். பத்ரிக்கு போகும் பொழுது, பத்ரிக்கு போனவா திரும்பி வந்தான்னா நிஜமாவே பெரிய கிருபை. கங்கோதரி யமுனோதரி கேதார் கூட போயிட்டு வந்துடலாம், பத்ரி போயிட்டு வந்துட்டார்கள் அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். அதுல போகும்போது லேண்ட்ஸ்லைடு இல்லைன்னா ரொம்ப பெரிய விஷயம். லேண்ட்ஸ்லைடு ரொம்ப சாதாரணம். நாங்கெல்லாம் கங்கோதரி யமுனோதரி போகும்போது கூட வந்துடா சொன்னா, இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பத்ரி போகும்போது பாக்கலாம் நீங்க, மலைனா என்னன்னு அப்பதான் தெரிஞ்சது. அங்கங்க அப்படி பாறை உருண்டு, அப்படி திடீர்னு ரோடு பிளாக் ஆகும், அவ்வளவு. எங்க பிளாக் ஆகும், எப்ப பிளாக் ஆகும், எதுக்கு பிளாக் ஆகும், அப்படி மண் சரியும் அவ்வளவுதான். அந்த டிரைவர் எல்லாம் கவலையே படம் நம்ம பாடு இப்படி உட்காந்துருக்கான். நம்ம ஊர்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கு, 30 செகண்ட் டிராபிக் உருன்னு எல்லாரும் படுத்துற பாடு. அந்த டிரைவர்கள் தேவேன் வாழ்க்கையுடைய யதார்த்தம் இவ்வளவுதான். பகவான் இந்த இடத்துல இங்க இருக்க வச்சிருக்கான், இருப்போம். எங்க பகவான் வைக்கிறானோ நிம்மதியா இருக்கும். அவரோட பெரிய ஆட்டிடியூட் அது, அதானே வேணும். நம்ம ஆசையில ஓடிண்டே இருக்கும், நம்ம ஆசைக்கு எங்கேயோ ஒரு தடை வர்றதுன்னா எவ்வளவு கோபம் வர்றது. ஜாயதோ விஷயான் பும்சக சங்கஸ்தேஷு உபஜாயத சங்கா சஞ்சாயத்தே காமக காமா குரோதோபி ஜாயத்தே குரோதாத் பவதி சம்மோகக சம்மோகா ஸ்மிருதி விபிரமக ஸ்மிருதி பிரம்சா புத்திநாசு புத்திநாசா பிரணஷ்யதி. ஒரு விஷயத்துல ஆசை வந்து விடுத்தனா அந்த ஆசை நடக்கலன்னா கோபம் வர்றது, அகங்காரம் வர்றது, புத்தி நாசமாகிறது, கீழே இறங்கி இருக்கும். ஆனா பாட்டு கவலைப்படாம இருக்கா, பகவானே வழியை பிளாக் பண்ணா பகவானே வழியை கிளியர் பண்ணுவான். இதுதான் வாழ்க்கையுடைய யதார்த்தம். வேகமா போயிட்டே இருப்போம், திடீர்னு பிளாக் வரும், நம்ம ஓடிண்டே இருந்தா வச்சுக்கோங்களேன், மிஷின் மாதிரி ஆயிடும் இல்லையா. கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு நம்ம மனுஷான் தெரியறதுக்கு ஏதான ஒரு இடைஞ்சல் வரணும், ஒரு கஷ்டம் வரணும், ஒரு பிரச்சனை வரணும், ஒரு வியாதி வரணும், ஒரு தொந்தரவு வரணும், அப்பதான் நின்று எதுக்கு ஓடுறோம். ஒரு மனசமாதானம் வரணும், சரி கோவில் போகலான்னு எப்ப தோன்றது, ஏதானும் வந்தா தானே, எல்லாம் கிளியரா இருந்தா ஓடிண்டு தானே இருக்கும், எல்லாம் கிளியரா இருக்குன்னா ஓடிட்டே தானே இருக்கும். அடுத்த ஆசை அடுத்த ஆசை அடுத்த ஆசை அடுத்த ஆசை அடுத்த ஆசை, ஒரு ஆசை முடியாதுன்னு அடுத்த ஆசையை பிடிச்சிட்டு இருக்கும். அது பிடிச்சிட்டு இது முடிஞ்ச ரிலே ரேஸ் மாதிரி தான் ஓடிட்டு இருக்கும். இதை முடிச்சோன்னா அடுத்த பிடிச்சிட்டு இருக்கும். அங்கே கவலையே படல, பகவானுக்கு தெரியும். நாங்க போகும்போது லேண்ட்ஸ்லைடு தான், சுகமா பாறையெல்லாம் உருண்டு கொடுத்து நாங்களும் சரி எப்படிதான் கிளியர் பண்றான்னு போய் பார்க்க போறோம். பாறையெல்லாம் அப்படி உருண்டு உருண்டு விழருது, அதுல சில பாறையெல்லாம் அப்படி தொக்கி இருந்துருக்கு. அங்க வேலை செய்யறோம், அங்க மேல போய் மேல நின்று அங்க பாறையை தள்ளுறோம், பாறை மேல நின்று பாறையை தள்ளுறோம், நமக்கு பதறது என்னடா தள்ளுறானே. அவன் கவலையே படல, அழகா நிச்சயமா நிக்கும். பெரிய பெரிய பாறை அழகா உருட்டி விடுறா, ஒரு 15-20 நிமிஷத்துல ரோட கிளியர் பண்றான். அதிசயமா இருக்கு. நம்ம ஊர்ல எவ்வளவு பாடுபடுத்துறோம், அங்க அவ பாடுக்கு டெய்லி பாறை உருடுறது, டெய்லி லேண்ட் ஸ்லைட் ஆகுறது, டெய்லி அவாறு தள்ளி விட்டுருக்கா, டெய்லி டிராபிக் போயிட்டுதான் இருக்கு. இவ்வளவு அந்த 2013 வெள்ளத்துக்கு அப்புறம் அவ்வளவு மோசமா இருக்கு. ஆனாலும் பக்தியோ போற ஜனங்களுடைய கூட்டமோ குறைஞ்சதே இல்லை, இன்னும் இன்னும் அதிகமாயிட்டுதான் இருக்கு. பத்ரி போகிற வழியே அலாதிதான். பத்ரி நாராயணன் தபஸ லோகத்தை நிரூபணம் பண்ணக்கூடிய ஒருத்தன் பத்ரி நாராயணன். 108 திவ்ய தேசங்கள்ல பகவான் ஆச்சாரியனா இருந்து உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தலம் பத்ரி. நர நாராயண ரிஷியா சுவாமி தபஸ் பண்றா, அந்த கடுங்குளிர தானாவே தபஸ் வந்துடும். அங்க போயாச்சுனாலே அமைதியா உட்காந்துடலான்னு சொல்லணும், அதிர்ந்து பேசக்கூட தோணாது, தானாகவே கை காலதான் லிப்பெல்லாம் வாய் முடிந்துடும், பேச கூட தோணாது, வாயை திறந்தாலே காத்து சில்லுன்னு வந்துடும். அவ்வளவு அழகுல பகவான் உட்கார்ந்து தபஸ் நர நாராயண ரிஷியாக. எதுக்கடான்னா, லோகம் நன்னா இருக்கணும், ஜனங்கள் நன்னா இருக்கணும்னு அந்த பனி படர்ந்த இமயமலையில பகவான் நாராயணன் தபஸ் பண்ண கூட நரனும் தபஸ் பண்றான். நரன்னா மனுஷன். அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம பிரயத்தனப்படுறோம் நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம கூடவே நாராயணனும் நமக்காக பிரயத்தனப்படுறான். நன்னா ஞாபகம், ஏதோ நம்முடைய முயற்சி நம்முடைய பலம் நம்முடைய ஐடியாவால மட்டும் வாழ்க்கை ஓடுறது நினைச்சுடாதீங்கோ, கூடவே சுவாமியும் நமக்காக பகு பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்க. 99% பிரயத்தனம் நாராயணனுடையது, 1% பிரயத்தனம் தான் நரனாகிய நம்முடையது. அந்த பத்ரிகாசிரமத்தில் சுவாமி அவ்வளவு அழகா தபஸ் பண்றா, ஜோர தவம் வாழ்க்கையினுடைய பெரிய பலம் அப்படின்னு காட்டுறதுக்காக பகவான் தவம் பண்றான். எப்பேற்பட்ட பத்ரி அப்படின்னா, திருமங்கையாழ்வார் சேவிச்ச ஒரு பத்ரி, சுவாமி ராமானுஜர் சேவிச்ச ஒரு பத்ரி, ஆதிசங்கர பகவத் பாதர் சேவிச்ச ஒரு பத்ரி, மத்வாச்சாரியார் தபஸ் பண்ண ஒரு பத்ரி, அத்தனை பேரும் வந்து தபஸ் பண்ண ஒரு இடம் பத்ரிகாசிரமம். 108 திவ்ய தேசங்கள்ல அவ்வளவு வசத்தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு திவ்யம் தாண்டி போயாச்சுன்னா அத்தியாச்சரியமா நம்முடைய திருப்பார்கள், அது விசேஷமா பரமபதமாச்சு வைகுந்தம். அந்த பத்ரியில பகவான் அப்படி ஜம்முனு மூர்த்தி மாதா தர்ம ரிஷின்ற அவளுக்கு தான் பிறந்தான். மூர்த்தின்ற ஒரு அம்மாவுக்கும் தர்ம ரிஷி, தர்மர்ன்ற ஒருத்தருக்கும் பகவான் பிறந்துட்டான். அவ்வளவு அழகா பிறந்து நரநாராயணன் பிரின்ஸா உக்காந்து தபஸ் பண்ணும்படியான இடம். பெருமாள் இப்படி பனியிலையும் குளிர்லையும் காயறாரே அப்படின்னு தாயாரே பத்ரி மரமா வந்து நின்று பெருமாளுக்கு அப்படி கொடபிடிச்சிருக்கும்படியான பத்ரி. அதனாலதான் பத்ரிகாசிரமம் அப்படின்னு பேர். தாயார் பேரை சொல்லிதானே நம்ம சொல்லுவோம். அதனால பத்ரி, பத்ரினா தாயார். அந்த இடத்துல அந்த இழந்த மரமா வந்து தாயார் பெருமாளுக்கு கொடபிடிச்சு நிக்க, பெருமாள் இந்நிக்கும் தவம் பண்ணிட்டு இருக்கும்படியான ஒரு பத்ரிகாசிரமம். குள்ள குளிர குடைந்து நீராடாதேன்னு ஆண்டாள் சொல்ற வார்த்தை பத்ரியில போனா தெரியும். இந்த குள்ள குளிர அவ்வளவுதான், எலும்பு வரைக்கும் குளிர் உள்ள போய் நினைஞ்சு அத்தனை ஒரு சில்லு. ஆனா அந்த கோவில போய் நின்றுட்டோம்னா ஸ்வயம்பு மூர்த்தியான பத்ரி நாராயணன் அழகா ஜம்மனு ஞான முதிரையெல்லாம் வச்சுண்டு பத்மாசனம் போட்டுண்டு பெருமாள் உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா இவரையும் அவ்வளவு சமத்த உட்காந்துருக்காருன்னு சொல்லுவோம். நம்ம திருப்பதி பெருமாளை பார்த்திருக்கோம், திருக்குறுங்குடி நம்பியை பார்த்திருக்கோம், படுத்துருக்க ரங்கநாதனை பார்த்திருக்கோம், பல விதமா சுவாமியை பார்த்திருக்கோம். அங்க அழகா யோகாபியாசம் பண்ணிட்டு தியானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பத்ரி நாராயணன் ஸ்வயம்பு மூர்த்தி, சாலக்ராம மூர்த்தி, பிரம்மதேவர் கட்டின கோவில், அதுக்கப்புறமா திரும்பி ஆதிசங்கர பகவத் பாதர் புனருத்தாரணம் பண்ண கோவில் இருக்கிறது பத்ரி. பூஜை பண்றது கேரளா நம்பூதிரி, பூஜை பண்றது கேரளால அந்த நம்பூதிரி. ஜம்முனு சட்டரெல்லாம் போட்டுண்டு தலையில குல்லாலாம் போட்டுண்டு கேரளால போனோம்னா பெருமை தூண்டு வேஷியை கட்டிட்டு பூஜை பண்ணுவான். அங்க நம்பூதிரி பார்க்க ராவல்னு பேர் இருக்கு. தலையில தொப்பியெல்லாம் போட்டுண்டு சட்டரெல்லாம் போட்டுண்டு இந்த குளிரில், நம்ம மார்கழி மாச குளிருக்கே 7 மணிக்கு எழுந்துக்கலாமான்னு நமக்கு தோணும். அந்த குளிரில் விடிய காலம்பரம் 3:30 வந்து பெருமாள் சன்னதியெல்லாம் திறக்கிறான். அங்க நன்னா தத்த குண்டம் கொதிக்க கொதிக்க வெந்நீர், அதை கொண்டு வந்து பெருமாளுக்கு ஒரு திருமஞ்சனம். அதுதான் அதிசயம். எங்கேன்னு அந்த தப்த குண்டம் பகவத் கிருப்பை, மனுஷ யாரும் உற்பத்தி பண்ணல, ஆனா 365 நாளும் அந்த தப்த குண்டத்துல வெந்நீர் வரல. ஜோரா சுவாமிக்கு தீர்த்த அபிஷேகம். அந்த வடக்கு தேசத்தினுடைய அதிபதி குபேரன், பெருமாள் பக்கத்துல குபேரனுக்கு ஒரு முகம் வேற வச்சிருக்கா, குபேரபுரி அலகாபுரி, அங்கேருந்து வரனால்தான் அலகநந்தானே பேரு கங்கைக்கு. அழகா பத்ரிகாசிரமத்துலதான் உத்தவர் இருக்கார் அப்படின்னு பாகவதம் சொல்றது. அங்க பத்ரிகாசிரமத்துல சுவாமியுடைய உற்சவ மூர்த்தியே உத்தவர் தான், கிருஷ்ணன் கிடையாது, நாராயணன் கிடையாது. பக்தனே பகவான் தன்னுடைய உற்சவ மூர்த்தியா ஸ்தாபிதம் பண்ண ஒரு இடம் பத்ரிகாசிரமம். பக்தனுக்கு எப்பேற்பட மரியாதை பகவான் கொடுக்கறான் பாத்துக்கோங்க. உத்தவர் கிருஷ்ணனோட ஃப்ரெண்டு, கிருஷ்ண சகா, பகவான் கோபிகளிடத்துல தூது அனுப்புறதுக்கு செலக்ட் பண்ண ஒருத்தன் உத்தவர். நீ உடுத்து களைந்த நின் பீதகவாடையை உடுத்து களத்த துண்டுன்னு கிருஷ்ணன் உடுத்தி களைஞ்ச பீதாம்பரத்தை அடுத்த நாள் எடுத்து போட்டுக்கிற ஒருத்தர் உத்தவர். அந்த உத்தவர் தான் அங்க உற்சவ மூர்த்தி. அந்த உத்தவருக்கு தான் அழகா ஜோர அலங்காரம் எல்லாம் உண்டு. நாரத மகரிஷி அழகா ஜம்முனி இத்தினோண்டு ஒரு மூர்த்தி. நாரதர் இல்லாம புராணம் இல்லை, இதிகாசம் இல்லை. அங்க 6 மாசம் கோவில் மூடிடுவார். இப்ப நான் சொன்ன எல்லா இடங்களுமே 6 மாசம் கோவில் மூடிடும் பத்ரி உள்பட. அந்த பத்ரியில பத்ரி கேதார்ல எல்லாம் ஒரு அகண்ட தீபம் எரிஞ்சுட்டு இருக்கு. இந்த கோவில் நடை அடைக்கும் போது இந்த விளக்கு ஏற்றி வச்சுடுவா. திரும்பி 6 மாசம் கழிச்சு வந்து கதவை திறக்கும் பொழுது அந்த விளக்கு அணையாம எரிஞ்சுட்டு இருக்கும். இன்னி வரைக்கும் 100 வருஷமா நடந்துருக்கிற ஒரு மிராக்கள். எப்படி வேணா நீங்க வச்சுக்கோங்க, 6 மாசம் ஒரு விளக்கு எரியுமா? சுத்தி வர பனி பொழிஞ்சு 35 அடியில கோவிலே மூடி போயிடும். அதுக்கு நடுவுல இந்த உள்ளுக்குள்ள விளக்கு எரிஞ்சிருக்கு. 6 மாசம் கழிச்சு கோவில் திறக்கும் பொழுது அதை பார்க்கறது கூட்டம் வரும். அந்த அகண்ட ஜோதி எரிஞ்சிருக்கு. பகவான் சத்தியமா இருக்கான். அந்த 6 மாசம் தேவரிஷி நாரதர் அங்க பூஜை பண்றதா ஐதீகம் பத்ரியில. ஆறு மாசம் மனுஷர்கள் பூஜை, ஆறு மாசம் தேவரிஷி நாரதருடைய பூஜை. அழகா அந்த உத்தவர் உற்சவமூர்த்தி நாரதர் நரநாராயண ரிஷி அந்த இடத்துலதான் நரநாராயண தபஸ் பண்ண இந்திரன் பயந்து போயிட்டான். ஐயோ நம்முடைய பதவிக்காக இவாள்லாம் பிரச்சனை பண்ண போறாளோன்னு சொல்லி ரம்பா மேனகை திலோத்தமை இவாளெல்லாம் டான்ஸ் ஆட அனுப்பிட்டான். அழகா நாராயணன் கண்ணை திறந்து பார்த்தார், இவாள்லாம் பயந்து போனா சாபம் கொடுப்பாரோன்னு. அப்ப பகவான் சொன்னான், அவங்க எல்லாம் சாபம்லாம் கொடுக்க மாட்டேன், கவலைப்படாதீங்கோ, அழகா டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்கேன், உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தரையன்னு தொடை அப்படி தடவினா ஊருனா தொடை. அந்த தொடையிலேருந்து நிறைய ஸ்திரீகள் வந்தா அதுல ரொம்ப அழகி ஊர்வசி. ஊர்வசியுடைய ஜென்மஸ்தானம் பத்ரிகாசிரமம், பனிமலையிலேருந்து வந்தா ஊருனா தொடை, தொடையிலேருந்து ஊர்வசின்னே அவளுக்கு பெயர். ஊர்வசி வரைக்கும் அவளுக்கு ஒரு கோவில் இருக்கு, அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு வச்சுக்கோங்களே. நாராயண புத்திரின்றதுனால அவளுக்கும் ஒரு மரியாதைங்க, நாராயண புத்திரி, அதனால ஊர்வசிக்கும் ஒரு கோவில் பத்ரிகாசிரமத்துல. அழகாக அந்த பகவானுக்கு அந்த திருமஞ்சனம் பண்ணுவா பார்க்கணும். ஒவ்வொரு சுவாமியா சொல்லி அழகா, இவர் யாரு, இது குபேரன், இது உத்தவர், இது நாராயண ரிஷி, இது நரநாராயண ரிஷி, இங்க ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி இருக்கா, டெய்லி இவ்வளவு அழகா பூஜை, கருடாழ்வார கொண்டு இப்படி பக்கத்தை இப்படி காட்டுவான். இவ்வளவு வெப் கேமரா மாதிரி வச்சிருப்பாங்க, கேமரா வழியே அவர் நம்மளை பார்க்கலாம். ஜம்முன்னு அப்படி அது காலம் வர நிறுத்தி நிதானமா பூஜை, அன்னைக்கு யாரெல்லாம் பூஜை பண்ணாலும் அவ பேரெல்லாம் சொல்லி, யாரெல்லாம் டொனேஷன் கொடுத்துருக்காளோ அத்தனை பேர் பேரையும் வாசிச்சு, டெய்லி பத்திரி நான் தலையாடி தாடி கேட்டு போறாமா, இவ்வளவு கொடுத்தாமா அவளை கொடுத்தான்னு எல்லாம் கேட்டு பூஜை பண்ணி அந்த பெருமாளுக்கு அந்த வஸ்திரத்தை வச்சு அப்படி தொடக்கிறதே அது. பிரம்ம கமல்னு ஒரு புஷ்பம் உண்டு, அந்த பிரம்ம கமல் இமயமலையில மட்டும்தான் உற்பத்தி ஆகும், தாமர மாதிரி தான் இருக்கும், ஆனா தாமரை இல்லை, ஆனா பிரம்ம கமல்னு பேரு. அந்த புஷ்பத்தை சுவாமிக்கு வைப்பா, அத்தான வசத்தி, ஒரு லைட் கிரீன் கலர்ல இருக்கும் அது பூ. அந்த பிரம்ம கமல் அவ்வளவு விசேஷம், அந்த டெய்லி பெருமாளுக்கு அந்த பிரம்ம கமல்னால அவ்வளவு அலங்காரம். இதுவே மேல போய் பிரிச்சுட்டு வருவா, நீலகண்ட பர்வதம் போய் அங்க போய் பத்ரியே ஒசரம்னு, அதை தாண்டி நீலகண்ட பர்வதம்னு ஒண்ணு உண்டு, அந்த நீலகண்ட பர்வத அடிவாரத்துல போனா நிறைய பிரம்ம கமல் அங்கேருந்து பிரிச்சு கொண்டு வந்து டெய்லி சுவாமிக்கு பூஜை இந்த பத்ரியில. அவ்வளவு விசேஷம் பத்ரி நாராயணன். நாங்க போகும்போது மழை வெயில் பனி எல்லாம் பார்த்தோம், நின்னா ஜோர மழை பெய்ய 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 அந்த மழை நினைஞ்சுட்டே போயிடும், மழையில பனியில போய் நின்னா அப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க, அத்தனை சுக்கம். ஆனா பத்ரி நாராயண பார்த்தோன்னு ஒரு சுகம், நிஜமாவே கண்கள் ஆனந்த வாசனை. அந்த பகவான் உட்கார்ந்துருக்கு அழகு, அந்த அழகா நாரதர் சிலா, நாரதர் உட்கார்ந்து தபஸ் பண்ண பாறை இருக்கு, கருடன் உட்கார்ந்துட்டு தபஸ் பண்ண கருட பாறை இருக்கு, பிரம்ம கபால்னு ஒரு இடம் உண்டு. அந்த பிரம்ம கபாலத்துலதான் சிவபெருமான் கைகள்ல இருந்து பிரம்மாவுடைய கபாலம் விழுந்ததுன்னு அங்க ஐதீகம். அதனால சிவபெருமான் அங்க ஒரு வரம் கொடுத்திருக்கார், என்ன வரம்னா, அங்க யாராவது மூதாதைகளுக்கு தர்ப்பணம் பண்ணியாச்சு, சுவார்த்தம் பண்ணியாச்சு, பிண்டம் கொடுத்தாச்சு அப்படின்னா அந்த மூதாதைகள் மோட்சம் அடைஞ்சுடுறான். அங்க பிரம்ம கபால்ல சுவார்த்தம் பண்ணிட்டோம், திதி கொடுத்துட்டோம்னா, அங்க கொடுத்தாச்சுன்னா திரும்பி ஊர்ல வந்து திதி சுவார்த்தம் பண்ணக்கூடாது ரூல், அவதான் மோட்சம் அடைஞ்சுட்டாளு. அதான் நிறைய பேர் அங்க தவறு பண்ணிட்டு இருப்பா. அதே மாதிரி அங்க இன்னொரு விசேஷம், பெண் குழந்தைகள் மட்டும் பெற்றிருக்கா, அவளுக்கு ஆண் குழந்தைகள் இல்லை, அவளுக்கு திதி தர்ப்பணம் சார்த்தம் பண்றதுக்கு ஆள் இல்லைன்னா அவ தனக்கு தானே ஸ்வயம் பிண்டதானம்னு உண்டு. பெண் குழந்தை மட்டும் பெற்றவா அந்த இடத்துல பின்னாடி தன் காலத்துக்கு அப்புறம் தனக்கு யாரும் பண்ணலைன்னா அங்க முன்னாடியே பண்ணிட்டோம்னா மோட்சத்துக்கு என்ட்ரி டிக்கெட் கிடைச்சுடுறோம். என்னெல்லாம் இருக்கு பாருங்க நம்ம தேசத்துல. அதான் நான் கூட கேட்டேன், நான் பண்ணலாமான்னு, இல்ல உங்களுக்கு ஆண் குழந்தை இருக்கு பண்ணப்படாதுன்னு நான் சொன்னேன். ஆண் குழந்தைய பெற்றா இப்படி ஒரு கஷ்டம் இருக்கா அப்படின்னு, பெண் குழந்தைய பெற்றா பத்ரிகாசிரமம் வரைக்கும் நன்மை இருக்கு பாத்துக்கோங்க, அது அதிசயம். ஐயோ பெண்ணை பெற்றே வருத்தமே படாதீங்க, சந்தோஷப்படுங்க, பத்ரியில போய் ஸ்வயம் பிண்டம் கொடுத்துட்டு வந்துடலாம். நமக்கு முன்னாடி யாரு நமக்கு பிண்டமே இறக்க எள்ளும் தண்ணியும் இறக்க வேண்டாம், பத்ரியில போய் இறச்சிட்டோம்னா பத்ரி நாராயணன் பார்த்துப்பார், அதுக்கு சாட்சி சிவபெருமான். அத்தனை விசேஷம். நான் அசந்து போன பெண் குழந்தைய பெற்றா இவ்வளவு பிரயோஜனம் இருக்கு, பெண் குழந்தைய மட்டும் பெற்றா இவ்வளவு தூரம் பிரயோஜனம் இருக்குன்னா எங்க உண்டு இது போல லோகத்துல? அப்பேற்பட்ட ஒரு தேசம் நம்முடைய பாரத தேசம். அந்த தப்த குண்டம் அங்க ஒரு வெந்நீர் ஊற்று, அங்க ஒரு உடையவர் சந்நிதி ராமானுஜ கூட்டம். அப்பா அந்த ராமானுஜரை பார்க்கணும். அந்த ஆச்சரியமா அந்த பத்ரியில கண்டாகர்ணன் ஒருத்தன் இருக்கான், பிணவிருந்திட்டேனோ கண்டாகர்ணனை போலேன்னு. அந்த கண்டாகர்ணனுக்கு பகவான் அனுகிரகம் பண்ண இடம் பத்ரியில. உடனே பத்ரி நான் ரொம்ப குஷி ஆயிருப்பேன் கண்டாகரனுக்கு, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு, நானும் இந்த பத்ரியில காவல்காரனா இருந்துட்டேன். அதனால பத்ரி சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல காவல் தெய்வம் யாருன்னா கண்டாகர்ணன். பத்ரி கோவிலே அவனுக்கு ஒரு சன்னிதி வேற, பூதம் அது, பூதம் பிசாசு, பின விரும்பிட்ட பிசாசு அது, கிருஷ்ணனுக்கு ரிஷி அப்படி குத்தி அப்படி கொடுத்த பிசாசு. அந்த பிசாசுக்கு ஒரு கோவில், 6 மாசம் கோவில் கூட்டிருக்கு பாருங்க. அப்ப யாரா செக்யூரிட்டி காரன், அந்த கண்டாகர்ணன் தான் செக்யூரிட்டி கார். அவன் கோவில் வாசல் முழுக்க மணியா கட்டி தொங்க விட்டுருக்கான். பத்ரி கோவிலுக்குள்ளேயே அவனுக்கு ஒரு சன்னிதி, இப்படி குளிச்சு பார்த்துட்டு இருப்பான். அங்க இருக்கிற கிராமங்கள் எல்லாம் யாரா காவல் தினம் ஐயனார் சொல்றமே அந்த மாதிரி, அங்க இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் காவல் தெய்வம் யாருன்னா கண்டா கர்ணன். வினவிருந்திட்டேன் திருக்கோள் பெண்பிள்ளை தாமிரபரணி ஆத்தங்கள்ல உட்கார்ந்துண்டு பத்ரியில நடக்கிற ஒரு விஷயத்த சொல்றா. வினவிருந்திட்டேனோ கண்டா கர்ணனை போலே. அது அசந்து போன, இங்க அங்கேயோ நடக்கிற ஒரு விஷயத்த தாமிரபரணி ஆத்தங்கரில் திருக்கோளூர்ல ராமானுஜர் இடத்துல ஒரு பெண் பிள்ளை பேசுறான்னா நம்ம தேசம் எத்தனை வசத்தின்னு பார்த்துக்கோங்க. எங்க இருக்கு தாமிரபரணி நதிக்கரை, எங்க இருக்கு திருக்கோள், அங்க இருக்கா திருக்கோள் வாயிலேனுடைய வார்த்தையே திருக்கோள் வருந்தர் அப்படின்னு அப்படின்றாரு, பேரும் நினைச்சிருவா, ஒண்ணுமே தெரியாது. ஆனா திருக்கோளூர்ல உட்கார்ந்துட்டு ஒரு கண்டாகரண விஷயத்த, பத்ரியில் நடந்த விஷயத்த ஒரு பெண் பிள்ளை பேசுறான்னா நம்முடைய தேசம் எத்தனை வசத்தி, எத்தனை அற்புதம், அப்பேற்பட்ட ஒரு தேசத்துல நாம இருக்கோம். ராமானுஜர் அங்க உட்கார்ந்து தபஸ் பண்ணிருக்க. ஆச்சரியமா உடுப்பியில மத்வாச்சாரியார் ஒரு நாள் உபன்யாசம் பண்ணிட்டு இருந்தார். திடீர்னு கிளம்புறா, எல்லாரும் கேட்கறாங்க நான் பத்ரிக்கு போறேன்னுட்டா. அவர் பத்ரிக்கு அந்த பக்கம் கிளம்பி போன பிறகு அவர் எங்க உட்காந்து உபன்யாசம் பண்ணார், உடுப்பியில் அனந்தீஸ்வரர்னு சிவபெருமான் கோவில் இருக்கு, அந்த இடத்துல தான் அவர் உட்காந்து ஒரு ரூம்ல உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருந்தார், உபன்யாசம் பண்ணிட்டு இருந்தார். பத்ரி போறேன்னு கிளம்பிட்டார். அவர் போனதுக்கு அப்புறம் அவர் எங்க உட்காந்து உபன்யாசம் பண்ணாரோ அந்த இடத்துல ஃபுல்லா அப்படியே புஷ்பமா மழை பெஞ்சது. இன்னி வரைக்கும் மத்வ சம்பிரதாய தைதீகம், மத்வாச்சாரியர் பத்ரியிலே வசிக்கிறார். இன்னைக்கும் பத்ரியிலே வேதவியாசர் இருக்கார், இன்னைக்கும் பத்ரியில ஆதிசங்கர பகவத்பாதர் இருக்கார், இன்னைக்கும் பத்ரியில பல பேருக்கு ராமானுஜர் தரிசனம் கொடுக்கிறார், இன்னைக்கும் பல பேருக்கு மத்வாச்சாரியர் பத்ரியில காட்சி கொடுத்துருக்கார். அப்பேற்பட்ட பத்ரிகாசிரமம், அத்தனை வசதி, அத்தனை அற்புதம். அந்த பத்ரி பக்கத்துலதான் மானான்னு ஒரு இடம் இருக்கு, மணிபத்ர பூமின்னு அதுக்கு பழைய பெயர், இன்னைக்கு பெயர் மானா, இந்தியா லாஸ்ட் வில்லேஜ், இந்தியாவோட கடைசி கிராமம் அதுதான். அந்த இடத்துலதான் வேதவியாசர் மகாபாரதம் உட்கார்ந்து சொன்னார்னு படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த குகை அந்த இடத்துல இருக்கு மானா கிராமத்தில். எந்த உட்கார்ந்து மகாகணபதி எழுதினார்னு சொன்னோம் இல்லையா, அந்த மகாகணபதி குகை அந்த மானா கிராமத்தில் இருக்கு. கரெக்டா வேதவியாச குகையை தாண்டினோம்னா திபெத் வந்துடும், அது வரைக்கும் இந்தியாவுடைய எல்லை. வேதவியாச குகை உண்டு, இந்த வியாச குகையில போனோம்னா இன்னைக்கும் வேதவியாசருடைய சாநித்தியம் பிரத்யக்ஷம் பல பேர் பார்த்துட்டு இருக்க அனுபவிக்க முடியும். அங்க அழகாக பார்த்தோம்னா பக்கத்திலேயே சரஸ்வதி நதி, நம்ம கங்கா யமுனா சரஸ்வதியின் தொட்டதுக்கெல்லாம் சொல்லுவோம் பாருங்க. சரஸ்வதியை நீங்க பார்க்கணும்னா பத்ரி போனாதான் பார்க்க முடியும், வேற எங்க போனாலும் பார்க்க முடியாது. பிரயாகில அவ கலக்கறான்னு தெரியுமே ஒழிய கண் கொண்டு இது சரஸ்வதினு காட்ட முடியாது. அந்த பத்ரியில அடிச்சுண்டு வெளில வருவாங்க சரஸ்வதி. பாகவதத்திலே அழகா ரொம்ப அழகா சரஸ்வதி நதி தீரத்துலதான் நாரத மகரிஷி அவ்வளவு அழகா வேதவியாசரை பார்த்து பாகவதம் எழுதுன்னு சொன்னார் அப்படின்னு காண கிடைக்கிற. பாகவதம் சொல்லும் பொழுது நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதியும் வியாசம் ததோ ஜெயமுதீரையேதுன்னு சொல்லுமே அந்த சரஸ்வதி நதியை அங்க பார்க்கலாம். கரெக்டா வருவா, ஒரு 1 கிலோமீட்டர் ஓடி வருவா, அதுக்கப்புறம் பூமியில இறங்கிடுவா, அதுக்கப்புறம் சரஸ்வதியை பார்க்கவே முடியாது. பாரிக்காரெல்லாம் இதெல்லாம் ஒரு மித்து, இதெல்லாம் கிடையாது, அது இன்னொரு நதியோட கலக்கிறதுன்னா. ஆனா சேட்டலைட் வழியா அழகா ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல பூமி கடியில சரஸ்வதி ஓடுறத அழகா கண்டுபிடிச்சிருக்கு, அப்ரூவ் ஆயிடுச்சு. இது மித் இல்ல, மித்துனா ஒரு கற்பனை கட்டுக்கதை அப்படின்னு அர்த்தம். ஆனா இன்னைக்கு சயின்ஸ்ல இஸ்ரோ ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல பூமி கடியில இந்த சரஸ்வதி ஓடுற தடையும் கண்டுபிடிச்சிருக்கா. அழகா அங்க பிரயாகையில கலக்கிறது, அதுக்கப்புறம் போய் சமுத்திரத்துல சங்கமமாகிறது வரைக்கும் பூமி கடியிலேயே நடக்கிறது நிரூபணம் ஆயிருக்கு. அந்த சரஸ்வதியை பார்க்கணும் ராதே கிருஷ்ணா. கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. எப்படி என் குரல் உங்களை எல்லாம் கேட்கும் நினைக்கிறேன். ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா
கிருஷ்ண ராதே 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 கிருஷ்ண கிருஷ்ண ராதே கிருஷ்ண ராதே ராதே கிருஷ்ண கிருஷ்ண ராதே ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண கிருஷ்ண ராதே ராதே கிருஷ்ண கிருஷ்ண ராதே ராதே கிருஷ்ண கிருஷ்ண ராதே.
சரஸ்வதி நதி பூமிக்கு நடுவில் ஓடுறான்ற சத்தியம் இதுதான். உள்ளுக்குள்ள ரகசியமா போறான்னு சொன்னேன் இல்லையா, கரெக்டா கரண்ட் போச்சு பாருங்க அதான். அப்ப பாரத தேசம் சத்தியம்தான். அவ்வளவு அழகா சரஸ்வதி அதை ஓடுறத பார்க்கணும். அந்த சரஸ்வதி நதியை தாண்டிதான் பஞ்ச பாண்டவர்கள் ஸ்வர்காரோகணம் பண்ண இடம் சத்தோபந்த. அதுக்கு நாங்க போகல, அதுக்கு ஒரு 25 கிலோமீட்டர் நடக்கணும் தனியா. அதுக்கு சில பேர் போயிட்டு வரா. ரொம்ப ஹைட்ல போக 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 ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும், எல்லாராலையும் சுவாசிக்க முடியாது. ஆனா அந்த சத்தோபந்த் போய் அழகா தரிசனம் பண்ணிட்டு வரவாளும் இன்னைக்கு உண்டு. அத்தனை வசதி அந்த மணிபத்ர பூமின்ற மானா. அந்த மானால ஒரு கடைசி டீ கடை இருக்கு, இந்தியாவுடைய கடைசி டீ ஸ்டால். அவ போர்டு எழுதி வச்சிருப்பான், தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி இங்கிலீஷ் எல்லாத்தையும் எழுதி வச்சிருப்பான். அங்க ஒரு ஸ்திரீ இருக்கா, வாங்கோ வாங்கோ டீ சாப்பிட வாங்கோ அப்படின்றான். எங்க இமயமலையுடைய உச்சியில ஒருத்தி உக்காந்துண்டு, பாரத பூமியுடைய கடைசி எல்லையில ஒருத்தி உக்காந்துட்டு தமிழ் பேசுறான்னா அவளுக்கு தமிழ்நாடு எங்கன்னு கூட தெரியாது, மேப்ல கூட பார்த்திருப்பாளான்னு தெரியாது. ஆனா அங்க உக்காந்துட்டு வாங்கோ வாங்கோன்றான். இதுதான் நம்முடைய தேசம். அந்த மணிபத்ர பூமின்ற மானாலதான் மகா அவதார் பாபாஜி இருக்கார்னு ஐதீகம். இன்னைக்கும் அவர் அங்க இருந்துட்டு தபஸ் பண்ற ஆர்வம். 6 மாசம் பனி மூடி கிடக்கும், அவர் ஃபுல்லா மிலிட்டரி கண்ட்ரோல்ல வந்துடும். மீதி 6 மாசம் மட்டும்தான் அந்த ஜனங்கள் வாழ்வார்கள். ஆனா அப்பொழுதும் அவர்கள் பாட்டுக்கு ஆனந்தமா இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த பத்ரிகாசிரம். அந்த வாமன துவாதசின்னு உண்டு. அப்பதான் பத்ரி நாராயணன் அழகா அம்மாவை பார்க்க போவார். அம்மாவுக்கு கோவில் உண்டுங்க, மூர்த்தி மாதாவுக்கு. அம்மாவுக்காக வருஷத்துல ஒரு நாள் போய் அம்மாவோட இருந்துட்டு வருவார். இன்னைக்கு அங்க ரொம்ப விசேஷம். அந்த 6 மாசம் அந்த கோவில் மூடிட்டு கிளம்புறது ஒரு சுகம். அந்த உத்தவர் கிளம்பி கீழே வருவார், யோக பத்ரின்னு பேரு, பாண்டுகேஸ்வரன் ஒரு இடத்துக்கு வருவார். அங்கதான் பஞ்ச பாண்டவர்கள் பிறந்தார்கள், அங்கதான் பாண்டு மகாராஜா சரீரத்தை விட்டா. அந்த இடத்துலதான் நகுலன் சகதேவனோட அம்மா மாதுரி தேவி சரீரத்தை விட்டா. அதனால அந்த கோவில்ல அவளுக்கும் ஒரு மரியாதை உண்டு. அவ சதி தேவி ஆத்துக்காரோடைய சரீரத்தை விட்டதுனால அவளுக்கும் ஒரு மரியாதை அந்த பாண்டிகேஸ்வரர் கோவில்ல. இவ்வளவு விசேஷம் நம்முடைய தேசம். பக்தி ஒண்ணுதான் நம்ம தேசத்தினுடைய பெரிய பலம். 6 மாசம் எப்பயாவது இதுக்கெல்லாம் போகணும்னா அக்ஷய திருத்தியிலேருந்து தீபாவளிக்குள்ள ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆ டைம் ஃப்ரீயா கிடைக்கிறது. நான் வந்து ஏப்ரல்ல போறேன் மார்ச்ல போறேன்லாம் நடக்காது, கோவில் திறந்திருக்க மாட்டா. அக்ஷய திருத்தியை அந்த மே மாசம் ஜூன் மாசத்திலேருந்து ஆரம்பிச்சு நவம்பர் தீபாவளி வரைக்கும் தான் இந்த கோவில்கள். கொஞ்சம் முன்ன பின்ன பிளஸ் அண்ட் மைனஸ் ஆகும். இந்த 6 மாசம் தான் இந்த யமுனோத்ரி கங்கோத்ரி கேதார்நாத் பத்ரிநாத் இந்த 4 உத்தமமான இடங்களையும் தரிசனம் பண்ண முடியும். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருத்தர் அவர் பத்ரிகாசிரம கதையை கேட்டார், கேட்டுட்டு போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அவருக்கு அப்படி வயசாயிட்டே இருக்கு, பத்ரி போகிறதுக்கான பணம் அவரால் சேமிக்க முடியல. கடைசியில ஒரு வழியா சேமிச்சுட்டு அவர் கிளம்புறார். அப்போ அவர் வயசு 75 வயசு ஆயிடுச்சு. இதெல்லாம் சமீபத்தில் நடந்த சரித்திரம். அப்போ அவர் கிளம்புறாரு பத்ரிக்கு. எல்லாரும் சொல்றாங்க இந்த வயசானவர்கள்லாம் பத்ரிக்கெல்லாம் போக முடியாதுப்பா, கஷ்டப்பட்டு மலை ஏறணும், மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கும், சாப்பாடுலாம் கிடைக்காது, இப்படிலாம் சொல்லல. என் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது பத்ரிகாசிரமம் போய் பத்ரி நாராயண பார்க்கலாம், இது என்னுடைய லட்சியம்னு கிளம்புறேன். அப்படி ஒரு வழியா பத்ரி போய் சேர்ந்தார். பார்த்தாரு போய் சேர்றார், கோவில் வாசல்ல பெரிய கூட்டம், பூஜை எல்லாம் நடந்துருக்கு. ஒரே குஷியா, பத்ரி வந்துட்டேன், பத்ரி நாராயண பார்க்க போறேன். அபாடா, ரொம்ப நாள் கனவு, ரொம்ப நாள் லட்சியம் அவருக்கு. அழகா, அபாடா பத்ரி வந்துட்டேன், பத்ரி நாராயண பார்க்க போறேன், ஜெய் போல பத்ரி நாராயண மூர்த்திக்கு ஜெய் அப்படின்னு குதிச்சா. இவர் எல்லாம் அப்படி பண்ணிட்டு இருக்கா, அழகா பூஜை எல்லாம் முடிச்சு படின்னு கதவை சாத்தினான். இவருக்கு தூக்கி வாரி போட்டது, இவ்வளவு தூரம் வந்திருக்கா, ரொம்ப சமப்பட்டு பல வருஷங்களா பணம் சேர்த்து 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 பத்ரிக்கு வந்தா கதவை அடைச்சுட்டா. ஒரு ஓடி போய் அந்த ராவல் கிட்ட கெஞ்சதா, இந்த கேரளா நம்பூதிரி அவர் தான் பூஜை பண்ற. ஆதிசங்கர பகவத் பாதர் உற்பத்தி பண்ண பூஜை முறை தான் அவர் சொன்னவர்கள்தான். ஆனா 108 திவ்ய தேசத்துல ஒண்ணு அதான் அதிசயம். பூஜை முறை என்னமோ சங்கரர் சொன்ன முறைப்படி நடக்கிறது. ஆனா ஆழ்வார் மங்களாசாசனம் ராமானுஜர் போய் தரிசனம் பண்ணிருக்கார், அதுதான் அதிசயம். சங்கரர் ராமானுஜர் காலத்துக்கு முன்னாடி ராமானுஜர் பூஜை முறையை மாத்தணும்னு முடிவே பண்ணல. தேவேன்னு உள்ளிட்ட பத்மநாபபுரத்தை மட்டும்தான் முயற்சி பண்ணார். ஆச்சரியமா, ஆனா இன்னைக்கும் அங்க போய் வைஷ்ணவாலும் சேவிச்சுருக்கா. மாத்வாளுக்கும் முக்கியம், சங்கர பகவத் பாதர் சம்பந்தப்பட்டவாளுக்கும் முக்கியம், எல்லாருக்கும் முக்கியமான ஒரு இடம் பத்ரிகாசிரமம். அப்ப இவர் பாக்கிறார், கதர்றார் ராவல் கிட்ட போய் கெஞ்சுறார், ப்ளீஸ் எனக்காக கதவை தரங்கோ, நான் ரொம்ப தூரத்திலே வந்திருக்கேன், ரொம்ப வயசா எடுத்து என்னால திரும்பி எல்லாம் வர முடியாது, ஒரே ஒரு நிமிஷம் கதவை தரங்கோ, நான் பார்த்து விடுறேன் அப்படின்ற. அப்பாவா சொன்னா, நீ என்ன பைத்தியமா கேட்கிறாய்? அவர் சொன்னா, சரி நாளைக்கு எப்ப கதவை தரப்பேன்னா. அவ சிரிச்சா, நாளைக்கு அதோட 6 மாசம் கழிச்சு தான் கோவில் கதவை தரணும். கடைசி நாள் போயிருக்காரு, இவருக்கு தெரியாது. கரெக்டா கோவில் நடை அடைக்கிற நாள் அன்னைக்கு போயிட்டார். அவ சொன்னா, 6 மாசம் கழிச்சுதான். ஒரு கதறார், 6 மாசம் எல்லாம் இந்த பனிமலையில என்னால ஜீவிக்க முடியாது, எனக்கு இந்த ஊர் புதுசு, இந்த கிளைமேட் எனக்கு புதுசு, நான் வயசானவன், ஒரே ஒரு தடவை கதவை திறந்துருங்கோ, தயவு செஞ்சு நான் பார்த்துட்டு போயிடுறேன்னு கதறா. அவெல்லாம் சொல்ற, நடக்கவே நடக்காது, இது ருட்டீனா நடக்கிற ஒரு முறை, இது மாத்த முடியாது யாருக்காகவும் அப்படின்னு சொல்லி 6 மாசம் கழிச்சுதான் தரப்போம், நீ ஊரு கிளம்புவோம். ஐயோ, நான் பத்ரிநாதனா என்ன பார்க்க முடியாதையான்னு மயங்கி விழுந்துட்டேன். நேரமா எடுத்து அவள்லாம் உத்தவர், அந்த உற்சவ மூர்த்தி இருக்கிற அந்த உத்தவர் எடுத்துட்டு கீழே அந்த பாண்டிகேஸ்வர கோயிலுக்கு அவள்லாம் கிளம்பியாச்சு. எல்லாரும் இறங்கி போயிட்டா, இவர் பனிமலையில விழுந்து கிடக்கிறார், பனி நன்னா பெய்ய ஆரம்பிச்சுடுத்து. திடீர்னு ஒரு பையன் வந்து எழுப்புறான் அவரை, ஏ பாவா எதுக்கு இங்க படுத்துட்டு இருக்கா, வெள்ள பனி கொட்டுறது, சும்மா உள்ள உக்காந்துட்டாலே இங்க எல்லாம் உடம்பு கெடுதல் வரும், உள்ளுக்குள்ள இறங்கிடும் பனி, நீ வெள்ள வேற படுத்துற வா அப்படின்னு அழைச்சிட்டு கோவில் அடைச்சு விட்டாப்பா. இன்னும் 6 மாசம் கழிச்சுதான் கோவில் தரப்பாளாம், நான் திரும்பி எல்லாம் வர முடியாது, ஊருக்கு போயிட்டுலாம் வர முடியாது, இதுக்கப்புறம் என்னால பத்ரிக்கு வரவே முடியாது அப்படின்னு அழறா. அதெல்லாம் கவலைப்படாதவா அப்படின்னு அழைச்சிட்டு போய் இவர் ஒரு குகையில உட்கார வச்சு, இன்னைக்கு அங்க காளி கம்பளி வாழான்னு ஒரு சாதுக்கள்லாம் உண்டு, அவ 365 நாளும் பத்ரியில தான் இருப்பா. நல்ல பனிகாலத்துல கூட சுவாமி கிடங்க அவாபாடு அங்கதான் இருப்பா, அவாபாடு குகையில உட்காந்து தியானம் தவம் பண்ணுவா. அப்படிப்பட்ட ஒரு தேசம் நம்முடைய தேசம். ஒரு அழகா சொல்றேன், ஒன்னும் கவலைப்படாத, முதல்ல நான் பால் தரேன் குடினுட்டான். அழகா குடிச்சுட்டா, குடிச்ச உடனே அவன் சொன்னான், ஒன்னும் கவலைப்படாத பாபா, நாளைக்கு அதால கோவில் திறப்பான். ஏ குழந்தை வரல 6 மாசம், அவ அப்படிதான் சொல்லுவான், நீ கவலைப்படாத, நாளைக்கு கோவில் திறப்பான், நான் உனக்கு கேரண்டி கொடுக்குறேன். உடனே சமாதானம், உனக்கு எப்படா தெரியும், நான் சொல்றேன், எனக்கு தெரியாத, நான் இந்த ஊருக்காரன், நாளைக்கு காத்தால உனக்கு கோவில் தரப்பா, நீ கவலைப்படாம சமாதானமா நிம்மதியா இரு. சரி பையல, நீ எங்கட, நான் மாடெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கேன், இருட்டா எடுத்து பனி வேற கொட்டுறது, வீட்டுக்கு போக முடியாது, அதனால உன்னோட ஒன்ன வேற வழியில பார்த்தேனா குகைக்கு ஆயிஷன் வந்துட்டேன், ரொம்ப போர் அடிக்கிறதா உக்காந்து நம்ம தாயக்கிட்ட விளையாடலாம ஆடுபுலி ஆட்டம்னு. அவர் பார்த்தா, சரி குழந்தை இவ்வளவு ஒத்தாசு பண்றான், அவன் கூட விளையாடுறான், விளையாடினோம் விடிய விடிய விளையாடிட்டே இருக்கா ஆச்சு. அதுக்கப்புறமா பொழுது விடியறது, பைய சொல்றான், பொழுது விடியறது அவள்லாம் வந்துட்டான், நல்லா சப்தம் எல்லாம் கேட்கறது, பொழுது விடியறது அவள்லாம் வந்துட்டான். ஏ குழந்தை, நீ சொன்ன சத்தியம் தான்டா, கவலையே படாதீங்க, நன்னா போய் தரிசனம் பண்ணுங்க, எனக்கு வேற வேலை இருக்கு, நான் போறோம் ஓடி போயிடுச்சு. ஒரு கடக்கடன் வெளில வந்தா இந்த ராவல், இவாள்லாம் வந்தா இப்ப கைகூப்பின ராவல்ஜியை பார்த்து ரொம்ப சந்தோஷம், எனக்காக அடுத்த நாளே கோவில திறந்துட்டே உங்க கிருப்பையை நான் சொல்லி மாளாதுன்னு ராவல்ஜி அப்படியே பறக்க பறக்க பார்த்துட்டு இருக்க முடிச்சு. கூட வந்தவெல்லாம் குச்சு குச்சுன்னு பேசிக்கிறா. அவள்லாம் கேட்டா, இவ்வளவு நாள் நீங்க இங்கதான் இருந்தேளா அப்படிங்கிற. அவர் சொன்னார், நேற்று தானே போன, இன்னைக்கு தானே வந்தாச்சு, வேணும் இவ்வளவு நாள்னு கேட்கிறேன். அவ சொன்னா, நாங்க போய் 6 மாசம் ஆயாச்சு, 6 மாசம் கழிச்சு இன்னைக்குதான் கோவில திறக்கிறோம், இந்த 6 மாசத்துல நீங்க எங்க இருந்தீர்கள், யார் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா. அவசியம், 6 மாசம் ஆகல, நேத்தி நான் கீழே விழுந்தேன், ஒரு பைய வந்தான் குகையில உட்கார வச்சான், பால் கொடுத்தான் குடிச்சேன், ரோட்டி கொடுத்தான் சாப்பிட்டேன், சப்ஜி கொடுத்தான் சாப்பிட்டேன், போர் அடிக்கிறது, தாயக்கட்ட விளையாடிட்டு இருந்தோம், பொழுது விடிஞ்சது, உங்க சப்தம் கேட்டது, பைய ஓடினா நான் பார்க்க வந்தேன். அத்தனை பேர் இவர் காலில் விழுந்தான். எல்லாரும் கேட்டா, என்ன ஆச்சு, இவர் கேட்டோம், என்னாச்சு, என் காலில் விழுந்தான், பத்ரி நாராயண் உங்களோட 6 மாசம் ஏகாந்தமா குகையில இருந்தான். 6 மாசம் பத்ரி நாராயணோட ஏகாந்தமா இருந்த ஒரே ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு இவர் மட்டும்தான். கதர்றார், பத்ரி நாராயணனா, அங்கேயும் மாட்டுக்காரனா தான் வர, கோபாலன் அங்கேயும் மாடு மேய்க்கிறான், பனிமலையிலயும் மாடு மேய்ச்ச ஒரே ஆள் பெஸ்ட் ஷெப்பர் நம்மால் மட்டும்தான், வர யாருமே கிடையாது. 6 மாசம் அவர் கதற, 6 மாசம் ஆனார், ஆமா 6 மாசம் ஆயாச்சு, நீங்க எப்படி உசிரோட இருந்தேன். அவர் சொன்ன இதெல்லாம் சொல்ல திரும்பி திரும்பி, உடனே அவர் முதல்ல நிக்க வச்சு கதவை திறந்து போய் காசா உள்ள அழகா யோகத்துல இவர் எந்த பயலோட உட்கார்ந்து தாயக்கிட்ட விளையாடினாலும் அந்த பயல் ஜம்முன்னு இப்படி உட்கார்ந்துருக்கு. சின்முதிரிய வச்சுட்டு பத்மாசனம் போட்டு ஏ இந்த பையதான் என் கூட விளையாடினான்றார். எல்லாருக்கும் பார்த்தா அர்ச்சாவதார மூர்த்தி, அப்படி பத்மாசனம் வச்சிருந்திருக்கிற மூர்த்தி, இவருக்கு மட்டும் குட்டி பயலா காட்சி கொடுத்தான். அத்தனை பேரும் இவனைத்தான் நீங்க பார்த்தேடா, இவன் தான் பத்ரி நாராயணன். அவ்வளவு வசத்தி பத்ரி நாராயணன் கருணா சாகனர் கதறினார். பிரபோ ஏன்பா அப்படி பண்ணாய், நான் பகவான் சொன்ன 6 மாசம் எல்லாருக்கே இறங்கி போற, எனக்கு போர் அடிக்கிறது ஆளே இல்ல கூட விளையாடுறதுக்கு. நானும் பார்த்துட்டே இருந்தேன், யாரா தங்குவாளான்னு பார்த்தா எல்லாரும் இறங்கி போயிடுறோம், யாரும் இருக்க மாட்டேங்க. உத்தவன் வேற கூட்டிட்டு போயிடுறான், உத்தவன் இருந்தா விளையாடிட்டு இருக்கான், அவனையும் கூட்டிட்டு போயிடுறான். ஏன்னா ரொம்ப நெருங்கின சிநேகிதன் உத்தவன் தான், அவனையும் கூட்டிட்டு போயிடுறான். அதனாலதான் பிளான் பண்ணி உன்னை கடைசி நாள் கூட்டிட்டு வந்தேன், 6 மாசம் எனக்கும் போர் அடிக்காம விளையாடுங்க. பிரபு 6 மாசம் போனதே தெரியலையே உனக்கு, 6 மாசம் தெரியாம நான் பார்த்துட்டேன்னு நாம சொல்ல. இதுதான் வாழ்க்கை. பத்ரி நாராயணன் வாழ்க்கை நடத்திட்டு போவான். இவ்வளவு நாள் ஆயிடுத்து, இவ்வளவு வருஷம் ஆயிடுத்து, இவ்வளவு வயசு ஆயிடுத்து, இது ஆயிடுத்து, அதான் ஆயிடுத்து, ஒன்னும் கவலைப்படாதீங்க. இத்தனை வருஷம் அவன் தான் ஓட்டிட்டு வந்தான், இனிமேலும் ஓட்டிட்டு போயிடுவான் ஆயுசு கடைசி வரைக்கும். அத்தனை வசத்தி. ஜெய் போலோ பத்ரி நாராயணமூர்த்திக்கு ஜெய். அதே பத்ரி நாராயணன் நம்ம வாழ்க்கையை நடத்துவான், தைரியமா இருந்தோம். இதுதான் பக்த தேசம்ன்ற தலைப்புல ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு வடதேச யாத்திரை, ஹிமாச்சல யாத்திரை, கங்கோத்ரி, யமுனோத்ரி, பத்ரி, கேதார்நாத். சில பேர் பார்த்திருக்கலாம், சில பேர் பார்த்திருக்க மாட்டேன். இது ஒரு சுக அனுபவம், நான் நிறைய அனுபவிச்சோம், ஒரு துளிதான் நான் சொல்லியிருக்கேன். எதுக்கடான்னா ஒரு டேஸ்ட் போய் பார்க்கணும், இமயமலை போய் பார்க்கணும், இந்த இடத்தெல்லாம் பார்க்கணும். இப்போ பத்ரிநாதனை பார்க்கணும்னு தொடர்றோன்னு, ஐயோ பார்த்தா நன்னா இருக்குமே, கேதார் போய் சிவலிங்கத்தை தொடரணும்னு ஆசை வருதோன்னு, கங்கோதரியில் போய் குளிக்கணும்னு தோன்றதோன்னு, இந்த ஆசையே சத்தியமா உங்களுக்கு இந்த 4 இடத்துக்கும் அழிச்சுட்டு போகும். சோ இன்னைக்கு இமயமலை யாத்திரை போயிட்டு வந்துட்டோம், நாளைக்கு பார்ப்போம். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ஜெய் சத்குரு மகாராஜ் கீ. சமஸ்த பாகவதலுக்கும் கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா. ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்குக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கி. பாரத் மாதா கி ஜெய்னா ஜம்னு வர வேண்டாமா, இவ்வளவு நேரம் இமாச்சல யாத்திரையெல்லாம் போயிட்டு வந்திருக்கும். ஜெய் போலோ பாரத் மாதா கி. நான் 2 மணி நேரம் சத்சங்கம் பண்ணதுனால பாரத் மாதா கி ஜெய்னு சொன்னேன், நீங்க 2 மணி நேரம் சும்மா தானே இருக்க. ஜெய் போலோ பாரத் மாதா கி. லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ, லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ, லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ. ஜெய் போலோ கங்கா மாதா கீன். ஜெய் போலோ யமுனா மாதா கீன். ஜெய் போலோ ஸ்ரீ கேதார்நாத் பகவான் கீ. ஜெய் போலோ ஸ்ரீ பத்ரி நாராயணமூர்த்தி கீ. ஜெய் போலோ தாமிரபரணி மாதா கீ. சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம். ராமானுஜா. இன்னைக்கு நம்ம சொன்ன எல்லா இடங்களுமே விதுரர் பலராமர் இந்த மாதிரி எத்தனையோ மகாத்மாக்கள் தீர்த்த யாத்திரை பண்ண இடங்கள். இமயமலை அப்படின்னாலே கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், அதனால நீங்க 8:30 வரைக்கும் சத்சங்கம் எடுத்து நாளைக்கு 8:00 கரெக்டா முடிச்சிருக்கு. ராதே கிருஷ்ணா.